உங்களுக்கு நன்றி. சற்று நேரம் ஜெபத்திற்காக நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோம். பரலோக பிதாவே, இன்று நாங்கள் இன்னும் ஒருமுறை ஒன்று கூடி வரும் சாக்கியத்தை தந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். என்றோ ஒரு நாள் கடைசி முறையாக தாவுக்கு ஏதுவானவர்களாக ஒன்று கூடி வருவோம். பின்னர் நாங்கள் யாவருமாய் மகிமையடைந்த நிலையில் உம்மோடு கூட ஒன்று கூடுவோம். எல்லா காலங்களிலும் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் யாவருமாய் அப்போது அங்கே ஒன்று கூடுவார்கள் என்றும் அறிந்திருக்கிறோம். ஓ, அந்த மணி நேரம் வருவதற்காக மகத்தான எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் காத்துக்கொண்டு எங்களுடைய இருதயம் வேகமாய் துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையினாலே எல்லா பயங்களும் எங்களை விட்டு மறைந்து விட்டது. பயப்படுவதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, அச்சமுறுவதற்கும் எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. நித்தியமான தேவன் எங்களுக்கு அளித்துள்ள வாக்குத்தத்தங்களை நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அது சத்தியம் என்று நாங்கள் அறிவோம். அந்த காரணத்தினால் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். அதற்காக, அந்த வேலைக்காக நாங்கள் ஜீவிக்கிறோம். அந்த நேரத்திற்காக அப்போது இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் மாறிவிடும். அவரை போல நாங்கள் ஆக்கப்படுவோம். இனி வியாதி இல்லை, இனி துயரம் இல்லை, இனி மனவேதனைகள் இருக்க போவதில்லை. ஓ, அவை யாவும் அப்போது முடிந்து போய்விடும். சந்தோஷம் நிறைந்த இருதயத்தோடும் நாங்கள் விசுவாசத்தினாலும் தைரியத்தினாலும் அந்த நாளை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய தவறுகளை அறிக்கை செய்து உம்மிடத்தில் இரக்கம் கேட்கவே வந்திருக்கிறோம். அதற்காகவே இக்காலையில் இந்த பீடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் சாவுக்கு ஏதுவானவர்கள் என்றும், எங்களிடத்தில் அநேக தவறுகள் உண்டு என்றும், நாங்கள் குற்றங்களால் நிறைந்திருக்கிறோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் தவறுகளை அறிக்கை செய்ய இங்கே வந்திருக்கிறோம். பின்னர் திறந்த இருதயங்களோடு பரலோக பிதாவே, இந்த மணி வேளையில் அவர் எங்களுக்கு தரும் ஆசீர்வாதங்களுக்காகவும் எங்களுடைய பலத்தையும் விசுவாசத்தையும் புதுப்பிக்கும்படியாகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உன்னதங்களில் கிறிஸ்து இயேசுவுடன் என்ற வாக்குத்தத்தின்படியாய் நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய வாக்குத்தத்தின்படியாய் நாங்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக கடந்து ஒரு பரலோக சூழ்நிலைக்குள்ளாய் எடுத்துக் கொள்ளப்பட்டு இப்போது அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியங்களை அவர்தாமே எங்களுக்கு உபதேசித்து எங்களுக்கு முன்பாக இருக்கின்ற எதிர்காலத்திலே நாங்கள் ஸ்திரமாய் நிற்க ஜீவ அப்பத்தை எங்களுக்கு தருவாராக. இதை அறியும் கர்த்தாவே, இதுவே எங்களுடைய ஜெபம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஆராதிக்கும் இந்த பரலோக சூழ்நிலையில் மீண்டுமாக இக்காலையில் உங்களோடு கூடி வந்தது மிகவும் நல்லதாயிருக்கிறது. அற்றே காலதாமதமாகிவிட்டது. சில நிமிஷங்களுக்கு முன்னர் மிகவும் வேதனையான ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஒரு பையன் படுக்கையில் மறித்துக் கொண்டிருக்கிறான். இங்கே நான் நின்று கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக கர்த்தர் அந்த பையனின் சரீரத்தை தொட்டு வீதிக்கு அவனை அனுப்பினார். இங்கே ஒரு பையன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் என்னுடைய ஒன்று விட்ட சகோதரனின் மகன். அவர்கள் தொடக்கத்தில் உண்மையான கத்தோலிக்கர்கள், ஆனால் அவர்கள் இன்று காலையில் பூசைக்கு சென்றார்கள். ஏதோ காரியம் அவர்களை இங்கு வரும்படியாய் கூறினதாம். எனவே அங்கு ஒரு மாற்றம் இருக்கிறது. எனவே தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு ஆயத்தப்படும்படியாக அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். ஆக நம்முடைய தேவன் எல்லா நேரத்திலும் அற்புதமான காரியங்களை செய்கிறார். அவர் காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் உள்ளே நுழைய வருகிறார்கள். அவர்களால் உள்ளே வர முடியவில்லை, உள்ளே வருவதற்கு வழியே இல்லை என்று கூறுகிறார்கள். நான் சொன்னேன், சரி, உங்களுக்கு என்னுடன் பேச வேண்டும் என்றால் வீட்டிற்கு வாருங்கள், அதை குறித்து நாம் அங்கே பேசலாம் என்று. எனவே வர இருக்கும் கூட்டத்திற்கு நான் நியூயார்க் போகும் வழியில் அது அவ்வளவு அருமையாக இருக்கும் என்று எண்ணினேன். அங்கு வந்தால் எனக்கு நல்ல புத்துணர்ச்சி ஏற்படும் என்றும், உங்களிடத்தில் என்ன அக்னி இருக்கிறதோ அதனால் என்னுடைய பற்ற வைத்துக் கொள்ள உதவியாக இருக்கும் என்று நான் அறிவேன். நாங்கள் ஒரு நாள் தங்கினோம் இன்று காலையில். நாங்கள் நேற்று முந்தைய நேற்று பகல் உள்ளே வந்தோம். பின்னர் நாங்கள் போயாக வேண்டியதாக இருந்தது. இன்று பிற்பகல் நான் புறப்பட வேண்டும். ஆனால் நான் நினைக்கிறேன் காலையில் அதிகாலையில் புறப்படலாம் நினைக்கிறேன். வழியில் பணி முதலான காரியங்கள் இங்கிருந்து நியூயார்க் போகும் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் வெர்ஜீனியாவின் ஊடாகவும் மலைகளின் ஊடாகவும் அலாக்கினியின் ஊடாகவும் அடிரோண்டாக்கின் அடிவாகத்தின் ஒரு பகுதியின் ஊடாகவும் போக வேண்டியதாயிருக்கும். எனவே நாங்கள் பயணத்தை துவக்குவோம். அது ஒரு புது அரங்கம், அதை நான் மறந்துவிட்டேன். அந்த பழைய நிக்கோலஸ் அரங்கத்தை இடித்துவிட்டு அங்கே ஒரு புது அரங்கத்தை கட்டி இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிந்த மட்டில் அறிவிக்கப்பட்ட கூட்டங்களில் முதல் சில இரவுகள் எனக்கு இருக்கும். எனவே அதற்காகவும் மகத்தான நியூயார்க் பெந்தேகோஸ்து ஜனங்களுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். அநேக சபைகள் இக்கூட்டங்களில் ஒத்துழைப்பு தருகின்றன என்று நான் நினைக்கிறேன். நாம் ஒரு மகத்தான நேரத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம்.
And we'll be back, the Lord willing.
கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நாங்கள் திரும்பி வருவோம்.
And if it be the will of God, we hope to get the
அது தேவனுடைய சித்தமாயிருக்குமானால் ஞாயிறு காலை ஆராதனைக்காக நாங்கள் இங்கே தங்கி போகலாம். வழக்கமான செய்வது போலவே நமது போதகிற நேரத்திலேயே மீண்டுமாய் அடைக்காமலேயே உடைந்து விட்டேன். பாருங்கள், அடைக்கவில்லை என்றாலும் நான் உள்ளே ஒரு கால் சென்றால் அப்படி செய்யலாம் என்று நான் நினைத்தேன். இங்கே பட்டணத்திற்கு வெளியே இருந்து அநேகர் இங்கே கூடி வந்திருக்கின்றனர். இன்றிரவு போதகருக்கு சொல்ல வேண்டியது ஏதும் விசேஷமாக இல்லை என்றால் நான் ஒரு சிறிய ஆராதனை நடத்திவிட்டு சுருக்கமாக ஒன்று முடித்து வியாதிகளுக்காக ஜெபிக்கலாம் என்று நினைத்தேன். உங்களுக்கு நன்றி. இன்றிரவு வியாதிகளுக்காக ஜெபிக்கலாம் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன். தெய்வீக சுகத்தை குறித்து பேசிவிட்டு வியாதிகளுக்காக ஜெபம். சீக்கிரமாக திரும்பி போவதற்காக நாம் சீக்கிரமாக துவங்குவோம். போதகர் ஒப்புக்கொண்டால் ஏன், வழக்கமாக நீங்கள் 7:30 தான் துவங்குவீர்கள், சரிதானே? ஒரு 7:00 துவங்கினால் என்ன சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது நான் ஒரு 7:30 துவங்கி 8:30 முடித்து அப்போது ஜனங்களுக்கு திரும்பி போக நேரம் இருக்கும். உங்களுக்கு சம்மதம் என்றால் சரி, நான் 8:30 என்று கூறினதும் எல்லாரும் சிரித்தார்கள். அந்த நேரத்துக்கு நாம் வெளியே போவோம் என்று நம்புகிறேன். யார் எதிர்த்து ஜெயிப்பதென்றால் உங்களுக்கு தெரியும், நாம் ஒருபோதும் அறிய மாட்டோம். சென்ற முறை நாங்கள் வந்து போனதிலிருந்து எங்களுக்கு மகத்தான நேரமாய் இருந்தது. கர்த்தர் அநேக மகத்தான காரியங்களை கொண்டு எங்களை ஆசீர்வதித்தார். இன்றிரவு கர்த்தருக்கு சுத்தமானால் சில வாரங்களுக்கு முன்பாக கொலராடோவில் தேவனிடமிருந்து எனக்கு கிடைத்த நேரடியான சந்திப்பு குறித்து நான் உங்களிடத்தில் கூற விரும்புகிறேன். அதை தான் உங்களுக்கு கூறலாம் என்று நினைத்துள்ளேன். ஒரு கால் வியாதி உள்ளவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு நல்ல சுகமளிக்கும் ஆராதனைக்காக உங்கள் விசுவாசத்தை எழுச்சி அடைய செய்யலாம். இன்று காலையில் நேரடியாக ஆராதனைக்கு செல்வதற்கு சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பே ஏதோ காரியம் என்னை தொட்டது. அது ஒரு கால் இந்த செய்தியை ஒலிப்பதிவு செய்கிறீர்களா? இதை ஒலிப்பதிவு செய்கிறீர்களா? அப்படியா? சரி, வெளியே மற்றவரிடத்திற்கு போகும் எங்கே பாதிப்பு உண்டாகும் என்று நான் அறியவே கேட்கிறேன். நான் இன்று பேசப்போகும் காரியங்கள் எல்லாமுமே சரியாக இருக்கும் என்று என்னால் கூற முடியாது. அது சரி என்று நான் அறிவேன். பாருங்கள், அதிலுள்ள செய்தியின் பகுதி சரியாயிருக்கும். ஆனால் நான் செய்ய விரும்பும் காரியம் என்னவென்றால் என்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு கேள்வி, அது அவ்வளவு தத்துரூபமாய் காணப்படுகிறது. ஆனால் நான் உள்ளே வந்ததும் அது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நான் தவறான காரியத்தை எங்கேயாவது கூறிவிடுவேனோ என்று, தவறான கருத்தை ஜனங்களிடத்தில் கொடுத்து விடுவேனோ என்று பயந்தேன். நான் என்ன கூற போகிறேனோ அதை பற்றின குறிப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதை அதிக திடமாக இராதபடி செய்ய அதில் ஒரு பகுதியை நான் துண்டித்து விட்டேன். ஏனென்றால் பாருங்கள், நான் தேவனாகிய கர்த்தரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன் என்று நான் அறிந்து கொள்ள உள்ள ஒரே ஒரு வழி, நான் உங்களை நேசிக்கிற காரணம்தான். புரிகின்றதா? அந்த ஒரு வழியில்தான் நான் அதை அறிவேன். இருப்பினும் எனக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டு அது உங்களுக்கு கூற வேண்டியதாக இருந்தால் அதை உங்களிடம் கூறாமல் இருக்க நான் விரும்பவில்லை. பின்னர் நான் ஏதாவது காரியத்தை சுத்தமாக கூறிவிட்டால் ஒருவேளை யாரையாவது புண்படுத்துமோ என்று அஞ்சுகிறேன். நீங்கள் மேடைக்கு வந்த பின்னர் நீங்கள் சொல்ல போகும் காரியத்தை கூறும்படியாக ஏவப்பட வேண்டும், அவ்வளவுதான். சில நேரங்களில் நீங்கள் ஏதாவது காரியத்தை கூறி வேறு யாராவது அதற்கு வேறு ஒரு அர்த்தத்தில் புரிந்து கொண்டு அவர்கள் பாதையின் இன்னொரு பக்கத்திற்குள் போய்விடுவார்கள். பின்னர் வேறு யாராவது, ஓ இதுதான் இது பாருங்கள் என்பார்கள். ஆனால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் கூறப்போகும் காரியங்கள் யூகம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யூகம் என்ற வார்த்தைக்கு அதிகாரம் இல்லாமல் துணிவாய் கூறுதல் என்று அர்த்தம். எனவே நான் இது உண்மை என்று கூறவில்லை. ஆனால் நான் அதை என்னுடைய ஒரு சிறு கருத்தாக உங்களிடம் கொடுத்து நீங்கள் அதை எடை போட்டு அது என நினைக்கிறீர்கள் என்று பாருங்கள். அது நிச்சயமாக வேற வார்த்தையின்படியா இருக்கும். ஏனென்றால் நான் வேறொன்றையும் பிரசங்கிப்பதில்லை. அந்த மணி வேளைக்கு இன்னும் வர வேண்டியதா இருக்கிறதா? அந்த மணி வேளைக்கு இது வந்துவிட்டதா? இந்த காரியங்கள் எல்லாவற்றின் அர்த்தம் இதுதானா? எனக்குள் உள்ள எல்லாவற்றோடும் கூட இது அந்த வேளையா இருக்க கூடாது என்று ஜெபிக்கிறேன். புரிகின்றதா? அது சரியானதா இருக்க கூடாது என்றும் அந்த மணி வேளையா இருக்க கூடாது என்றும் நான் ஜெபிக்கிறேன். அது வரப்போகின்றதா இருக்கிறது, ஆனால் அது ஒரு மணி வேளைக்கு வந்துவிட்டதா? பாருங்கள், அதுதான் எனக்கு வியப்பாயிருக்கிறது. எனக்கு அது தெரியாது என்பதை எல்லோரும் முற்றிலுமாய் அறிந்து கொண்டீர்களா? அது இந்த சமயம்தானா? அப்படியானால் தேவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆனால் அது ஒரு மணி வேளை இல்லை என்றால் அது வரப்போகிற ஒன்றாய் இருக்கிறது. இப்பொழுது முடிந்த அளவுக்கு சீக்கிரமாய் முடிப்போம். நமக்கு முன்பாக ஒரு மகத்தான பயணத்திட்டம் வைக்கப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு சித்தமானா நான் கடல் கடந்து போக வேண்டி இருக்கிறது. கிறிஸ்துமஸ் கழித்து ஐரோப்பா ஆசியாவுக்குள், விசேஷமாக ஐரோப்பாவுக்குள் போக வேண்டி இருக்கிறது. அதற்கு பின்னர் நான் இங்கே அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு திரும்பி வந்து ஒரு சில கூட்டங்கள் நடத்தி பின்னர் திரும்பி தென்னாப்பிரிக்காவுக்கு போக வேண்டும். நான் செப்டம்பர் 2 என்று நினைக்கிறேன் டர்பனில் கூட்டங்களை துவங்கி 10 வரை நடத்தி அங்கிருந்து ஜோஹன்னஸ்பர்க் போய் கூட்டம் துவங்க 3 இருக்கிறது. ஆனால் நான் நினைக்கிறேன், ஏப்ரல் மாதத்தில் ஸ்காண்டினேவிய நாடுகளான நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, ஹாலந்து, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளில் கூட்டம் நடத்தி ஐரோப்பாவின் ஊடாக அங்கே போவேன். எனக்காக எனவே ஜெபியுங்கள். இங்கே எங்களுக்கு சில கூட்டங்கள் இருக்கின்றன. இப்பொழுது கிறிஸ்துமஸ் சரியாக கிறிஸ்துமஸ் கடித்து அப்படியே கிறிஸ்துமஸ் நேரத்தில் நாங்கள் வீட்டில் இருக்க விரும்புகிறோம். கிறிஸ்துமஸ் நாட்களில் பிள்ளைகள் வீட்டில் இருக்க விரும்புகின்றனர். நாங்கள் அரிசோனாவை நேசிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அங்கே இல்லாமல் போகிற காரியம் அதை எங்களால் தவிர்க்க முடியவில்லை. அது இந்த சபையும் ஜனங்களாகிய நீங்களும் தான். நாங்கள் எங்கே போனாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் இதை போன்றதொரு இடம் வேறு எங்கேயுமே கிடையாது. அது உண்மை, வேறு இடமே கிடையாது. நான் 7 கடல்களிலும் பிரயாணம் செய்திருக்கிறேன். நான் எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கிறேன். எனக்கு பரிசுத்தமாய் தோன்றுகிற இடம் இதை போன்று வேறெங்கும் இல்லை. அதுதான் காரியம். அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு முறை இந்த இடத்தை விட்டு வெளியே போங்கள். அங்கு அதை குறித்து ஏதோ காரியம் இருக்கிறது. பார்க்க போனால் நான் உலகம் முழுவதிலும் பிரசங்கித்திருக்கிறேன். எந்த ஒரு நேரத்திலும் ஒருபோதும் நான் இங்கு நின்று கொண்டு தேவனுடைய ஆவி உணர்வை பெறுவதும் சுவாதீனமாக காரியங்களை செய்வதும் போன்றது வேறெங்கும் இல்லை. தேவனே, இது நிலை நிற்கட்டும். மூளைக்கல்லை நான் நாட்டின போது தேவனாகிய கர்த்தாவே, இது விழுந்து போக அனுமதியாகவும் என்று கேட்டுக்கொண்டேன். ஜனங்கள் கூறினார்கள், 1-2 மாதங்களில் இது ஒரு மோட்டோர் பழுதுபாக்கும் இடமாக ஆகிவிடும் என்றனர். கர்த்தாவே, இது விழுந்து போகும்படியாய் விடாதேயும், அது நிலைத்து நின்று நீர் வரும்போது இதற்குள் இருக்கும் ஜனங்கள் உமை துதித்துக் கொண்டிருக்கட்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அந்த விதமாக அது இருக்கும் என்று நான் நம்பிக்கையாயிருக்கிறேன்.
Let us turn in the Bible.
இப்பொழுது நாம் வேத வார்த்தைகளை திறந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி எதிர்பார்ப்போமாக. நாம் சில வேத வாக்கியங்களை வாசிக்க விரும்புகிறோம். நான் சில வேத வாக்கியங்களில் சில குறிப்புகளை எடுத்து வைத்திருக்கிறேன். அவைகளை குறிப்பிட நான் விரும்புகிறேன். வேதாகமத்திலிருந்து 3 பகுதிகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். நான் முதலாவதாக அவைகளை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். யூதா நிருபம் 5:6 வாசிக்க விரும்புகிறேன். யூதா நிருபம் ஒரே அதிகாரம் தான் என்று உங்களுக்கு தெரியும். பிறகு 2 பேதுரு 2:4-5 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். பின்னர் 1 பேதுரு 3:18-20 வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று காலையில் நான் பேசும் பிரசங்கத்தின் பொருள் என்பதாகும். இப்பொழுது காவலில் இருக்கின்ற ஆத்துமாக்கள் என்றென்றைக்குமாய் ஆக்கினைக்குள் ஆக்கப்பட்டவர்களாய் அடைக்கப்பட்டிருப்பவர்கள். ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு எவ்வித வழியுமே கிடையாது. பாருங்கள், இப்பொழுது காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆத்மாக்கள். நாம் முதலாவதாக யூதாவின் புத்தகத்திலிருந்து வாசிப்போமாக. நான் நினைக்கிறேன், முதலாவதாக வாசிப்பதற்கு நாம் யூதாவை குறித்து வைத்திருக்கிறேன் என்று. பின்னர் நாம் 2 பேதுருவுக்கும் அதற்கு பின்னர் 1 பேதுருவுக்கும் போவோம். எனக்கு யூதாவை முழுவதுமாக வாசிக்க விருப்பம், ஆனால் நேரத்தை ஆதாயப்படுத்த, ஏனென்றால் ஏற்கனவே 5:30 ஆகிவிட்டது. நாம் 5 வசனத்திலிருந்து துவக்க போகிறேன். யூதா என்பவன் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பின் குமாரன். இது நாம் யாவருக்கும் தெரியும், புரிகின்றதா? அவன் யோசேப்பின்
குமாரன்.
நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தம் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். முதலாவதாக அவர் ரட்சித்தார், அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். பின்னர் அவர்களை அழிக்க வேண்டியதாயிற்று. ஏனென்றால் அவருடைய செய்தியோடு அவர்கள் தொடர்ந்து போகவில்லை. உங்களுக்கு
புரிகின்றதா?
தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் பரலோகத்தில் வாசமாயிருந்த தூதர்கள் தங்களுடைய ஆதிமேன்மையை காத்துக் கொள்ளாதவர்கள், அவர்களுடைய வாசஸ்தலங்களை விட்டுவிட்டவர்களும் விழுந்து போனவர்களுமான தூதர்கள் இப்பொழுது நித்திய அந்தகாரத்தின் செங்கல்களினால், சதாகால அந்தகார செங்கல்களினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த மகாநாளின் நியாய தீர்ப்பு வருமட்டாய் அவர்கள் அந்த நிலையில் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் மற்ற அபிசுவாசிகளோடும் கூட நியாய தீர்ப்படைவார்கள். இப்பொழுது 2 பேதுரு 2:4 துவங்கி அதற்கு பின்னர் வேதாகமத்தில் 1-2 புத்தகங்களே இருக்கிறது. பாருங்கள், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்புவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலேயே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து
not the old world, but saved
பூர்வ உலகத்தையும் தப்புபடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்களை நிறைந்த உலகத்தின் மேல் கலப்பிரளயத்தை வரப்பண்ணி தூதர்களையும் தப்புபடாமல் அவர்களை அந்தகார சங்கிலியினாலே கட்டி முழு உலகத்தையும் நோவாவின் ஜலப்பிரளயத்தினால் அழிவினால் ஆக்கினுக்குள்ளாக தீர்த்தார். இப்பொழுது ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாம் மீண்டுமாய் வாசிப்போம். கூர்ந்து கவனியுங்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியினாலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலில் உள்ள அந்த ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர்கள் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனான அனுஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவரை பற்றி நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. நாம் மறுபடியுமாய் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இங்கே வரிசையாக வேத வார்த்தைகள் இருக்கிறது. மூன்று சாட்சிகள், வேத வார்த்தைகளில் மூன்று இடங்கள் சாட்சி பகிர்கின்றன. ரெண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் காரியங்கள் நிலைவரப்படும் என்று நீர் உம்முடைய வார்த்தையில் கூறியிருக்கிறீர். ஓ தேவனே, நீர் ஜனங்களிடத்தில் வந்து இந்த வார்த்தையை, இந்த செய்தியை, அது இருக்க வேண்டிய விதமாக அவர்களுக்கு வியாக்கியானித்து ஒவ்வொரு புருஷனும் ஸ்திரீயும் நீர் நியமித்த அளவின்படியாய் இதை ஆணும் பெண்ணும் அவர்கள் ஒவ்வொருவருமாய் புரிந்து கொள்ளும்படியாய் வியாக்கியானித்து இந்த மூன்று சாட்சிகளும் சத்தியத்துக்கு சாட்சி பகிர்கின்றனர் என்பதை அறியும்படியாய் செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நீர் பரிசுத்த ஆவியை இப்பொழுது எங்கள் மேல் அனுப்பும்படியாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். எங்களுடைய ராஜாவும் இன்று காலையில் எங்கள் மத்தியில் இருக்கிறவருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நாங்கள் அங்கே உயர்த்தப்பட்டு உன்னதங்களிலே அவருக்குள்ளாக உட்கார்ந்திருக்கிறோம். அவருடைய செய்திக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மூலமாக பேசும் கர்த்தாவே, எங்கள் மூலமாக கேள்விப்படுத்தும் ஏனென்றால் பேசுகின்ற உதடுகளையும் கேட்கின்ற காரியங்களையும் வேதவார்களாய் இருக்கின்றவருக்கு கனமும் மகிமையும் இருக்கும்படிக்கு அவைகள் நீர் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இப்பொழுது ஒரு சுகமளிக்கும் ஆராதனையாகிய இன்றிரவின் ஆராதனையை ஞாபகத்தில் வையுங்கள். ஜபாட்டைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதனால் நாம் வியாதிகளுக்காக ஜெபிக்கலாம். நான் சொல்ல வேண்டும் என்று ஏதோ காரியத்தை உடையவனாக இருக்கிறேன். அது எல்லா விதமான சுகங்களையும் பெற்றுக் கொள்ளும் அளவிற்கு அது சபையாரை ஒரு கட்டத்திற்குள் கொண்டு செல்லும் என்று நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அந்த வண்ணமாய் நாம் அதை விசுவாசிப்போமானால் அபிதமாய் இருக்கும் என்று நான் அறிவேன். இப்பொழுது காவிரில் உள்ள ஆத்துமாக்கள் இதை பார்ப்போம். இப்பொழுது ஒரு மனிதனுடைய ஆத்மா என்பது ஒரு மனிதனுடைய சரீரம் அல்ல, அது ஆத்மாவாயிருக்கிறது. புரிகின்றதா? ஆத்மா என்பது ஆவியினுடைய குணாதிசயமாயிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதனுடைய குணாதிசயம், நாம் மரித்து விட்டோம் என்று அவர் கூறுகிறார். வேத வார்த்தைகள் மிகவும் தெளிவாக நாம் மறுத்து விட்டோம் என்றும் நமது ஜீவன் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்குள் மறைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே அங்கே முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறுகிறது. அதனால் உங்களுடைய சரீரம் மறுத்து போய்விட்டது என்பதல்ல, உங்களுடைய ஆவி மறுத்து போய்விட்டது என்பதல்ல, அது என்னவென்றால் உங்களுடைய ஆவியின் குணாதிசயம் மறுத்து போய்விட்டது என்பதாகும். பாருங்கள், குணாதிசயம் அதுதான் ஆத்மா. நீங்கள் மறுபடியுமாய் பிறந்தவர்களானால் உங்களுடைய ஆத்மாவின் குணாதிசயம் சுவாபம் தேவனாயிருக்கும். மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் குணாதிசயம் சுவாபம் உலகமாயிருக்கும். துவக்கத்தை உடைய எந்த ஒன்றிற்கும் முடிவு என்று ஒன்று உண்டு. எனவே நித்திய ஜீவனை உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, துவக்கம் என்று ஒன்று இல்லாத ஜீவனை உடையவர்களாய் இருப்பதே ஆகும். உங்களின் ஜீவன் நீங்கள் பிறந்த போது துவங்கினது. தேவன் உங்கள் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதின போது நீங்கள் ஒரு ஜீவ ஆத்மாவானீர்கள். அப்பொழுது நீங்கள் துவங்குகிறீர்கள். உனக்குள்ளாக இருக்கின்ற அந்த சுபாவம், சுவாபத்தின்படி நீங்கள் உலகத்தைச் சேர்ந்தவர்கள், தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாய் பார்க்க போனால் நாம் உண்மையில் ஒரு மிருகமே. அது முற்றிலும் சரியானதே. நாம் மம்மல்கள், குட்டி போட்டு பால் கொடுக்கும் பிராணிகள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் மம்மல்களாய் இருக்கிறோம். நாம் வெறுவெறுப்பான ரத்தம் கொண்ட பிராணிகள். நம்முடைய பூமிக்குரிய சிருஷ்டிப்பின்படி அதுவாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், மற்ற மம்மல்களில் இருந்து நம்மை வித்தியாசமாக்கியது என்னவென்றால், அதாவது தேவன் நமக்கு ஒரு ஆத்மாவை தந்தார். புரிகின்றதா? மற்ற மம்மல்களுக்கு ஆடை அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை தவிர வேறு எந்த பிராணிக்கும் நம்மை போல வெட்கத்தை மறைத்துக் கொள்ள ஆடை அணிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மாத்திரமே இதை செய்கிறோம். ஏனென்றால் நாம் ஒரு ஆத்மாவை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், ஆதியிலே மனிதன் எதை போன்று இருப்பான் என்று தேவன் அறிந்திருந்தார். அவர் பூமியை சிருஷ்டித்து எல்லா விதமான பிராணிகளையும் ஆழ்வானதிலிருந்து உயர்வானது வரைக்குமாய் கொண்டு வந்தார். வந்தவைகளில் மிகவும் உயர்வான மிருகம் மனிதனாயிருக்கும். இப்படியானால் முதலாவதாக மனிதன் உண்டாக்கப்பட்டான். அவன் ஒரு ஆவியான மனிதனாய் இருந்தான், தேவனுடைய சாயலில் இருந்தான். அதாவது தேவன் ஒரு ஆவியாயிருக்கிறார். பரிசுத்த யோவான் 4:4. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உமது வசனமே சத்தியம். நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோம். அவர் ஆவியாக இருக்கிறார். பின்பு அங்கே நிலத்தை பண்படுத்த மனிதன் இல்லை. அப்பொழுது தேவன் மனிதனை பூமியின் மண்ணினால் உருவாக்கினார். பின்பு அவர் அவனுடைய பக்கங்களில் இருந்து ஒரு உபபுருளை, விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து மனிதனிடம் இருந்த இரண்டு விதமான சுவாபங்களை வெவ்வேறாக பிரித்தார். அவைகள் ஆண் பெண் சுவாபங்கள் இரண்டுமே. அவர் பெண் சுவாபத்தை வெளியே எடுத்தார். ஏனென்றால் அது அன்பா இருந்தது. அதை அவர் எடுத்து ஏவாள் என்று அழைக்கப்பட்ட ஒரு நபருக்குள் வைத்தார். அதை ஆதாம் ஏவாள் என்று அழைத்தான். அதுவே அவனுடைய மனைவியாயிருந்தது. அங்கேதான் அவனுடைய அன்பு, இயற்கையான அன்பு, மாம்சீக அன்பு அவனுடைய மனைவியை பற்றி கொண்டிருந்தது. அந்த விதமாகத்தான் ஒரு மனிதன் இன்றைக்கு இருக்க வேண்டும். அவள் தன் புருஷனின் பக்கமாக திரும்ப வேண்டும். புருஷன் ஆண்மை சுவாபம், ஸ்திரீ பெண்மை சுவாபம். பின்னர் பாருங்கள், அவர் மனிதனை தம்முடைய சாயலில் உண்டாக்கி அவர்களை ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டித்தார். நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை. அவர் அவனை பூமியின் தூளுக்குள்ளாக வைத்தார். ஆதலால் அவன்தான் அந்த மனிதன். இந்த மனுஷீக மனிதன் ஒரு மம்மலாக இருந்தான். பாருங்கள், அவன் ஒரு பிராணியாயிருந்தான். ஆனால் அவர் இந்த தேவனுடைய ஆவியை, ஒரு ஜீவனை அவனுக்குள்ளாக வைத்து தானே தெரிந்து கொள்ளும் அடிப்படையின் கீழ் அவனை உண்டாக்கினார். இப்பொழுது நாம் ஏதோ காரியம் என்று நம்மை நினைத்துக் கொள்கிறோம். நினைத்து பாருங்கள், நாம் என்ன? நாம் இந்த பூமியின் ஒரு உருண்டை மண்ணாயிருக்கிறோம். நீ மண்ணாயிருக்கிறபடியால் மண்ணுக்கு திரும்புவாய். எனவே இந்த மனிதன் தான் யாரோ ஒருவர் என்று நினைத்துக் கொண்டு, உங்களுக்கு தெரியும், சிறிது கல்வி முதலான காரியங்களை உடையவராயிருக்கிறான். வீதியில் நடந்து போகிறதை நீங்கள் பார்க்கும் போது நினைவில் வையுங்கள், அவன் வெறுமன இந்த பூமியின் மண் என்று. அவ்வளவுதான். அரை காசத்தை அணிந்து கொண்டு, சிகரெட்டை புகைத்துக் கொண்டு, இந்த முழு தேசமே அவளுக்கு சொந்தம் என்பது போல இடுப்பை நெளித்து ஒய்யாரமாய் வீதி நடந்து போகிற அந்த ஸ்திரீ, அவள் இந்தியானாவில் இருக்கிற ஒரு கொத்து மண். அவள் அந்த விதமாகத்தான் திரும்புகிறது. எனவே உங்களுடைய துவக்கம் ஒன்று பெரியதல்ல பாருங்கள். எனவே அது உண்மையாயிருக்கிறது. நீ அப்படியாகத்தான் இருக்கிறார். ஆனால் அங்கே அதற்குள்ளாக இருக்கின்ற அந்த ஆத்மாவை பாருங்கள். அந்த ஆத்மாவில் தான் தேவன் கிரியை செய்கிறார். புரிகின்றதா? அவரோடு கூட இசைந்து போகும்படியாய் அவனால் மட்டும் அந்த ஆவியை, அந்த சுவாபத்தை பெற்றுக் கொள்ள முடிந்தால் அப்பொழுது அவனுடைய சொந்த சுவாபம் மறித்து போகிறது. உலக ஆசையின் சுவாபம் மறித்து போகிறது. உலக பொருட்களின் பேரில் உள்ள ஆசையின் சுவாபம் மறித்து போகிறது. புரிகின்றதா? ஏனென்றால் நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு உங்களிடத்தில் இல்லை. புரிகின்றதா? ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும். எனவே இந்த சுவாபமானது மறித்து தேவனுடைய சுவாபம் உங்களுக்குள் வந்து ஜீவிக்க வேண்டும். ஒருபோதும் துவங்காததும் ஒருபோதும் முடியாததுமான ஒரே ஒரு காரியம், அது தேவனே. ஆகையினால் அவர் பங்காளியாகிவிட்டார். பாருங்கள், இந்த மண்ணான இந்த மனிதனை இந்த நித்தியமான ஆவியையும் எடுத்து இரண்டையும் ஒன்றாக சேர்த்தார். காரணம் என்னவென்றால், தேவன் தம்மை தாமே அது திருப்பி பிரதிபலித்து அவர் இயேசு கிறிஸ்துவாக ஆன பொழுது அவர் ஒரு மனிதனாக ஆனார். ஆனால் அவர் தேவன். பாருங்கள், தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். அதாவது பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் ஜீவித்து உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். அந்த பரிபூர்ண மனிதனின் மூலமாக பரிபூர்ணம் இல்லாதவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும், அதாவது தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாய் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரின் பரிபூர்ணமாக ஆகுகிறார்கள். அவருடைய சரீரம் அழிவை காணவும் அவருடைய ஆத்மாவை பாதாளத்திலும் ஒருபோதும் விட்டதில்லை. ஆனால் மூன்றாம் நாளில் அவரை உயிரோடு எழுப்பினார். அவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறார். அவருடைய மகிமையடைந்த சொந்த சரீரத்தை போன்று நாம் உடையவர்களாயிருப்போம். அதற்காகவே நாம் அவருடைய நாமத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். ஏனென்றால் நாம் அவருடைய நாமத்துக்குள்ளாகவும் அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளாகவும் வந்து நாம் மறுபடியும் எழும்பி நமக்கு புதிய ஜீவன் உண்டாகி நம்முடைய பழைய மனிதன் மறுத்து விட்டான் என்று உலகத்துக்கு சாட்சி கொடுக்கிறோம். புரிகின்றதா? அந்த முதலாவது சுவாபம் போய்விட்டது. இப்பொழுது நாம் அவருடைய சுவாபமாயிருக்கிறோம். அவர் நமக்குள் ஜீவிக்கிறார். நாம் நம்முடைய சொந்த சித்தத்தை செய்கிறதில்லை, நாம் அவருடைய சித்தத்தையே செய்கிறோம். நாம் நம்முடைய சொந்த கருத்துக்களை சிந்திப்பதில்லை. சிந்தை சிந்திப்பது சிந்தையே. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த சிந்தையே ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்கிறது. பாருங்கள், அங்கேதான் இருக்கிறது ஆத்மா. அதை குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியை குறித்து தான் நாம் இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது நமக்குள்ளாக இருக்கிற ஆத்மாவே. இப்பொழுது நாம் சற்று கவனித்து பார்ப்போமானால், இதற்குள்ளாக சில சமயங்களில் அநேக காரியங்கள் சம்பவிக்கின்றன. அவை ஏன் சம்பவித்தது என்றும் நாம் வியக்கின்றோம். நாமே நாமே கேள்வி கேட்டுக் கொள்கிறோம். நாம் மற்றவர்களையும் கேள்வி கேட்கிறோம். ஆனால் முடிவிலே கொஞ்சம் கழித்து நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அது எல்லாமுமாய் எப்படியோ சரியாய் கிரியை செய்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். நீங்கள் அதை கண்டிருக்கிறீர்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் அதை கண்டிருக்கிறார்கள். நாம் ஏன் அதை செய்தோம் என்று நாமே வியக்கிறோம். நான் முதலாவதாக வேதாகமத்தை வாசித்த போது அந்த மகத்தான மனிதனாகிய ஆபிரகாம் அங்கு நின்று கொண்டு சாராள் தன்னுடைய மனைவி இல்லை என்று சொல்ல தேவன் எப்படி அனுமதித்தார் என்று சில நேரங்களில் நான் வியந்ததுண்டு. ஆபிரகாம் அங்கு நின்று கொண்டு அதை குறித்து பொய் சொல்லவும் அவன் செய்த காரியங்களை செய்யவும் தேவன் எப்படி அவனை அனுமதித்திருக்க கூடும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை விட்டு வெளியே போக கூடாது என்று தேவன் ஆபிரகாமிடம் சொல்லியிருக்க அவன் அதை விட்டு போகும்படியாய் எப்படி அவர் அவனுக்கு அனுமதித்திருக்க கூடும் என்று வியந்தேன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை விட்டு வெளியேறுகிற எந்த யூதனும் பின்வாங்கி போனவனாய் இருக்கிறான். ஏனென்றால் தேவன் அதை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்கள், ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிட்டனர். ஆக அவன் அங்கிருந்து கேராருக்கு சென்றான். ஆனால் அந்த விதமாக இல்லாதிருந்தால் பின்னர் அபிமேலேக்கு அந்த பெலிஸ்திய தேசத்தின் ராஜா சாராளின் மேல் ஆசை கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்வதாக இருந்தான். அவன் ஒரு நல்ல மனிதன், ஒரு நீதிமான். ஒரு கால் இது கேலித்தனமாய் இருக்கலாம். ஆனால் இதை உங்களுக்கு தத்துவரூபமாக்க இப்படி கூறுகிறேன். அவன் தன்னுடைய மாலை குளியலை முடித்துவிட்டு தன் பிஜாமாக்களை அணிந்து கொண்டு அவனுடைய ஜபங்களை கூறிவிட்டு படுக்கைக்கு சென்றான். கர்த்தர் அவனுக்கு தோன்றி அவனிடத்தில் நீ செத்தவனுக்கு சமானமாயிருக்கிறாய் என்றார். அந்த மனிதனோ ஒன்றும் செய்யாதவனாய் இருந்தான். புரிகின்றதா? அவன் ஆபிரகாமினாலும் சாராளினாலும் முற்றிலுமாய் வஞ்சிக்கப்பட்டான். அது சரியே. நீ இன்னொரு மனிதனுடைய மனைவியை கொண்டு வந்திருக்கிறாய் என்று அவர் சொன்னார். பாருங்கள், நீ எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சரி, நான் அதை கேட்க மாட்டேன். நீ செத்தவனுக்கு சமானம். ஆனால் அந்த மனிதனோ என்னுடைய தீர்க்கதரிசி என்று சொன்னார். புரிகின்றதா? பாருங்கள், அது புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது. ஆனால் அது அந்த விதமாக இல்லாதிருந்தால் கிருபை என்னவா இருந்தது என்பதையே நாம் அறிந்திருக்க மாட்டோம். அவ்வளவு அருமையான ஒரு சாராளை மனைவியாக கொண்டிருந்த போதிலும் அவன் ஏன் போய் ஆகாரை மணந்து கொண்டான்? பாருங்கள், அவன் அதை செய்ய விரும்பவே இல்லை. ஆனால் சாராள் தானே செய்யும்படியாக கூறினாள். அதற்கு பிறகு கர்த்தரும் சாராள் சொல்வதற்கு செவிகொடு என்று கூறினார். ஏன்? அடிமை பெண்ணும் அவனுடைய மகனும் ஜாதீனமானவனுடன் அவனுடைய குமாரனுடனும் சுதந்திரவாதியாக இருக்க முடியாது என்பதற்காக ஒரு இஸ்மவேல் அங்கு இருக்கத்தான் வேண்டும். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? இந்த காரியங்கள் எல்லாம் பாவனைகளா இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி ஏன் போய் ஒரு வேசியை மணந்து கொண்டு அவள் மூலமாய் இரண்டு பிள்ளைகளை பெற வேண்டும்? ஒரு அடையாளமாக. எதற்காக ஒருவன் 340 நாட்களாக தன் வலது பக்கமாகவும் அதற்கு பிறகு அநேக நாட்களாகவே தன்னுடைய இடது பக்கமாகவும் படுத்திருக்க வேண்டும்? ஒரு அடையாளமாக. ஒருவன் தன் ஆடைகளை களைந்து விட்டு இஸ்ரவேலருக்கு முன்பாக நிர்மாணமாய் நடந்து சென்றான். இந்த காரியங்கள் யாவும் பாவனைகளும் நிழலாட்டங்களுமாய் இருந்தது. பாருங்கள், நிரப்பத்தக்கதாக இந்த காரியங்களை எல்லாம் நாம் உடையவர்களாயிருக்கிறோம். அநேக முறைகளில் காரியங்கள் நமக்கு சம்பவிக்கின்றன. ஏன் அப்படி நேர்ந்தது என்று நாம் இயக்கின்றோம். தேவன் ஏதோ காரியத்தை முன் தெரிவிக்கிறார். நான் ஒரு சிறுபையனாக இருந்த போது என்னுடைய ஜீவிய கதையை நீங்கள் அறிவீர்கள். எனக்கு முதலாவதாக ஞாபகம் வந்தது முதல் நான் எப்பொழுதும் நம்பிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஞாபகம் உள்ள முதலாவது காரியங்களில் ஒன்று, நேற்று நீங்கள் ஏதாவது காரியத்தை என்னிடம் கூறியிருக்கலாம், இன்றைக்கு நான் அதை மறந்து போயிருக்கலாம். ஆனால் சில காரியங்கள் இருக்கின்றன, நம்முடைய வாலிப நாட்களில் சம்பவித்தவைகள், நம்ம அநேகர் அந்த விதமாக இருக்கலாம், அது நமக்கு எப்பொழுதும் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் இதை கூறுவதென்றால் கேள்வியாயிருக்கும், ஆனால் ஒரு நீளமான ஆடையை அணிந்து கொண்டு அமிழ்ந்து கொண்டு போன போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என் வயதுள்ள உங்களில் சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம், குழந்தைகளுக்கு உண்மையாகவே நீண்ட ஆடைகளை உடுத்துவார்கள். என்னுடைய மாமா வீட்டிற்குள் வந்து குளிர்காயும் இடத்தில் நின்று கொண்டிருக்கும் போது தவழ்ந்து கொண்டு போய் அவருடைய பாதங்களில் ஒட்டி இருக்கும் பனிக்கட்டியை எடுத்து சாப்பிடுவேன், அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அடுத்தால் போல் என்னுடைய ஜீவியத்தில் சம்பவித்து எனக்கு ஞாபகம் இருக்கிற காரியம் ஒரு தரிசனம், நான் கண்ட முதலாவது தரிசனம். அதில் என்னுடைய ஜீவியத்தின் பெரும்பகுதியை நியூ ஆல்பனி என்று அழைக்கப்படும் ஒரு பட்டணத்திற்கு அருகாமையில் செலவழிக்கப்படும் என்று எனக்கு கூறப்பட்டது. நான் பிறந்தபோது ஒரு சிறிய மலைப்பிரதேசத்த குழந்தையாக இருந்தேன். நான் பிறந்தபோது அங்கே ஒரு மருத்துவர் கூட கிடையாது. அந்த தரிசனம் கூறினபடியே நான் அந்த இடத்தில் 50 வருடங்கள் சரியாக அங்கேயே ஜீவித்தேன். பின்னர் தேவன் எங்கோ இருக்கிறார் என்று நான் எப்பொழுதும் எப்படியாய் அறிந்திருந்தேன். நான் ஒரு சிறு பையனாக இருக்கையிலே அவர் இடத்தில், நீ ஒருபோதும் புதையாதே அல்லது மதுமான குடியாதே அல்லது உன்னுடைய சரீரத்தை அசுத்திப்படுத்தாதே, அதாவது பெண்களோடு ஒடுக்கங்கட்ட விதமாய் போவது முதலான காரியங்களால் அசுத்திப்படுத்தாதே என்று பேசினார். நான் வாலிபனாக இருந்த போது எனக்கு எப்பொழுதுமே அதை குறித்த ஒரு பயம் உண்டாயிருந்தது. பின்னர் ஒரு சமயம் நான் வேட்டைக்காக வெளியே போயிருந்தேன். அது என்னுடைய இரண்டாவது சுவாபமாக இருந்தது. வேட்டை என்றால் எனக்கு அதிக பிரியம். ஜிம் பூல் என்ற அருமையான பையனுடன் நான் வேட்டையாடி கொண்டிருந்தேன். அவருடைய மகன் இங்கே சபைக்கு வருகிறான் நினைக்கிறேன். சிறிய ஜிம்முக்கு அருமையான குடும்பத்தார். எனக்கு பூல்ஸ் குடும்பத்தாரை நன்றாக தெரியும். நாங்கள் சிறு பையன்களாய் பள்ளியில் இருந்தது முதல் நாங்கள் ஒன்றாய் படுத்தோம் ஜீவித்தோம். எங்களுக்கு இடையே 6 மாத வயது வித்தியாசம்தான். ஜிம் இறைக்கையாக துப்பாக்கி கை தவறி சுட்டு விட்டான். குண்டு என்னுடைய 2 கால்களின் ஊடாக பாய்ந்து விட்டது. அது ஒரு குறுகிய துப்பாக்கி மிக அருகாமையில் இருந்த போது நடந்து விட்டது. நான் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டேன். அங்கே படுத்துக் கொண்டு மறித்துக் கொண்டிருந்தேன். அந்நாட்களில் பென்சிலின் முதலான மருந்துகள் கிடையாது. எனக்கு அருகில் ஒரு ரப்பர் விரிப்பை போட்டிருந்தார்கள். அந்த இரவே எனக்கு தெரியும் அடுத்த நாள் காலையில் அறுவை சிகிச்சை செய்ய போகிறார்கள் என்று. அவர்கள் என்னை கொண்டு போய் காயத்தை சுத்தம் செய்தார்கள். பெரிய சதை துண்டுகள் பிளந்து விட்டது. அவர்கள் கத்திரிக்கோலை எடுத்து அதை வெட்டி எடுத்தார்கள். அந்த நேரத்தில் நான் ஒரு மனிதனுடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த மனிதனின் பெயர் பிராங்கியாய். அவன் சமீபத்தில் தான் தற்கொலை செய்து கொண்டான். அவர்கள் அப்படியே என்னை பிடித்துக் கொண்டு அவருடைய சிகிச்சை முடிந்தவுடன் என்னுடைய கரங்களை அவனுடைய மணிக்கட்டிலிருந்து தளர்த்தி பிரித்து எடுக்க வேண்டியதாய் இருந்தது. அவர்கள் அந்த தசைகளை வெட்டி எடுக்கும் போது நான் அப்படியே அந்த விதமாய் பற்றி பிடித்துக் கொண்டு அலறினேன், கூச்சலிட்டேன். எனக்கு 14 வயது தான். நான் ஒரு சிறு பையனாயிருந்தேன். அந்த இரவு நான் படுத்து உறங்க முயற்சித்தேன். ஏதோ பீரிட்டு அடித்தது. நான் விழித்துக் கொண்டேன். இங்கே ரத்தம் இருந்தது. சுமார் அரைக்காலம் இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த நரம்புகளில் இருந்து வந்தது என்று அவர்கள் எச்சரிக்கை எடுத்து பார்த்தபோது துப்பாக்கி தோட்டா அந்த தமனிக்கு மிகவும் இரு பக்கத்திலும் அருகாமையிலும் பாய்ந்தபடியால் ஒரு சிறு கீறல் அதை 2 கிழித்துவிடும். உடனே ரத்தம் கசியும் என்றார். நான் நினைத்தேன் சரி, இதுதான் என்னுடைய முடிவென்று. இந்த விதமாய் நான் என் கரங்களை கீழே போட்டு பின்னர் உயர்த்தினேன். ரத்தம் என் கரங்களுக்கு கீழே ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது. என்னுடைய சொந்த ரத்தத்தின் மேல் நான் படுத்துக் கொண்டிருந்தேன். நான் கூப்பிட்டேன், மணியை அடித்தேன். அப்போது ஒரு நர்ஸ் வந்தால் என்னுடைய துவாலியை எடுத்து ரத்தத்தை தோய்த்தாள். ஏனென்றால் அவளால் செய்யக்கூடியது என்றும் இல்லை. அடுத்த நாள் காலையில் அந்த பலவீனமான நிலைமையில் அந்த நாட்டில் சரீரத்தில் வேறு ரத்தம் ஏற்றுவது என்பதே கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. எனவே அந்த நிலையிலேயே எனக்கு அறுவை சிகிச்சை செய்தார்கள். அவர்கள் எனக்கு ஈத்தரை கொடுத்தார்கள். பழைய காலத்து ஈத்தர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். அது பண்டைய கால மயக்க மருந்து. அந்த ஈத்தர் மயக்கத்திற்கே நான் 8 மணி நேரம் இருந்தேன். அதன் பிறகு நான் மயக்க தெளிந்தேன். அவர்கள் எனக்கு அவ்வளவு ஈத்தர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் நான் அங்கே எழுந்து விடுவேனோ என்று அவர்கள் கருதினார்கள். அவர்களால் என்னை மயக்கத்திலிருந்தே எழுப்ப முடியவில்லை. திருமதி ரோலர் அங்கே மருத்துவமனையில் என் அருகில் இருந்தார்கள். அந்த ஸ்திரீயை நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். எனக்கு என்ன நேரிட்டாலும் சரி, என்னால் அவர்களை மறக்க முடியாது. அப்பொழுது அவள் மிகவும் வாலிபமாக இருந்தால் அவளுடைய கணவர் இங்கே கார் தொழிற்சாலையில் சூப்பரிண்டாக பணிபுரிந்து வந்தார். அவளும் திருமதி ஸ்டூவர்டுமின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. அவர்கள் தான் என்னுடைய மருத்துவ செலவுக்கான தொகையை உண்மையாகவே செலுத்தினவர்கள். வீட்டில் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு கூட ஆகாரமே கிடையாது. அப்படி இருக்க எங்களால் எப்படி அந்த 100,000,000 டாலர்களை செலுத்த முடியும்? ஆனால் அவர்களுடைய சபை சங்கம் மூலமாகவும் குளுக்லக்ஸ்கான் என்ற அமைப்பின் மூலமாகவும் மேசன் அவர்கள் என்னுடைய மருத்துவமனை கிரயத்தை செலுத்தினார்கள். என்னால் அவர்களை ஒருபோது மறக்கவே முடியாது. புரிகின்றதா? அவர்கள் என்ன செய்தாலும் அல்லது என்ன கூறினாலும் எனக்கு அக்கறை இல்லை. அதில் ஏதோ காரியமும் இன்னமும் அது எனக்குள்ளாக இருக்கிறது. பாருங்கள், அவர்கள் எனக்காக செய்ததும் இருக்கிறது. அவர்கள் டாக்டர் ரீடர் அவர்களின் கிரயத்தை செலுத்தினார்கள். அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார். இங்கே போர்ட் புல்டனில் ஜீவிக்கிறார். கதையை அவரால் கூற முடியும். அந்த ஈத்தரின் கட்டுக்குள் இருந்து நான் வெளியே வந்தபோது எனக்கு அங்கே அப்போது ஏதோ காரியம் சம்பவித்தது. அதை ஒரு தரிசனம் என்று எப்போது நம்புகிறேன். ஏனென்றால் நான் அவ்வளவு பலவீனமாக இருந்தேன். நான் மறித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவள் அங்கே அழுது கொண்டிருந்தார். பார்ப்பதற்காக என் கண்களை நான் திறந்த போது அவள் பேசிக் கொண்டிருக்கிறது என்னாலே கேட்க முடிந்தது. பின்னர் நான் திரும்பவும் தூங்கிவிட்டேன், விழித்துவிட்டேன். இப்படி இரண்டல்லது மூன்று முறைகள் செய்தேன். அதற்கு பின்னர் அங்கே எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. சுமார் 7 மாதங்கள் கழித்து நான் திரும்பவும் மருத்துவமனைக்கு சென்று என்னுடைய கால்களின் காயத்தில் உள்ளும் புறமும் சுற்றப்பட்டிருந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்க்க வேண்டியதாக இருந்தது. அப்போது வைத்தியர் அதை தீர எடுக்கவில்லை. எனவே எனக்கு ரத்த விஷம் கண்டது. 2 கால்களும் வீங்கி போய் 2 மடங்காய் இருந்தது. அவர்கள் இடுப்பில் இருந்து என் 2 கால்களையும் வெட்டி எடுத்துவிட வேண்டும் என்றிருந்தனர். நான், வேண்டாம், இன்னும் மேலாக வந்து இது மட்டுமா எடுத்து விடுங்கள் என்றேன். என்னால் அதை தாங்க முடியவில்லை. பாருங்கள். எனவே முடிவாக லூயிவில்லிருந்து வந்த டாக்டர் ரீடும் டாக்டர் பிட்ஸும் அறுவை சிகிச்சை செய்து உள்ளாக வெட்டி அவைகளை வெளியே எடுத்தார்கள். இன்றைக்கு நான் அற்புதமான கால்களை தேவனுடைய கிருபையினால் உடையவனாயிருக்கிறேன். ஆனால் எனக்கு கடைசியாக கிடைத்த தரிசனத்தில் முதலாம் தரிசனத்தில் நான் வந்தபோது நான் இந்த ஞான திருஷ்டிக்குள்ளானேன். அவ்வளவு தெளிவாக நான் நரகத்துக்குள் இருக்கிறேன் என்று நான் நினைத்தேன். சரியாக அங்கே ஒரு ஸ்திரீ அங்கே மயங்கி போய்விட்டால், சரி, யாராவது அவள் மேல் கரத்தை வையுங்கள், அவளை காற்றோட்டமான இடத்திற்கு கொண்டு வாருங்கள். அவள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் உன்னுடைய கரத்தை அவள் மேல் வையுங்கள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தராக இயேசுவே, இன்று காலையில் சுகவீனமாயிருக்கிற எங்கள் சகோதரி அந்த அருகிலே மயங்கி விழுந்து விட்டார். உம்முடைய கிருபையும் பலமும் வல்லமையும் உமக்கு பிரதித்துமாய் கரங்கள் அவள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கவர்கள் இந்த அடையாளங்கள் பின்தொடரும். யார் எத்தனை மேல் கைகளை வைப்பார்கள் அவர்கள் சுகமடைவார்கள் என்று வேற வார்த்தைகள் கூறுகின்றன. இந்த சுகவீனத்திலிருந்து எங்களுடைய சகோதரி விடுவிக்கப்பட்டு தேவனுடைய மகிமைக்காக சுகமடைவாளாக. அவளை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதை கேட்கிறோம். ஆமேன். இப்பொழுது காட்டோட்டத்திற்கு அவளை கொண்டு வாருங்கள். மிகவும் புழுக்கமாக இருக்கிறது. இங்கேயே என்னால் உணர முடிகிறது. மிகவும் மோசமாயுள்ளது. இங்கே மேடையிலேயே மயக்கம் மறுபடி போல் இருக்கிறது. நான் இங்கேயே 4 அல்லது 5 முறை உணர்ந்தேன். அவளுக்கு சிறிது நன்றாக ஆனவுடனேயே அவளை நல்ல காற்றோட்டமான இடத்திற்கு கொண்டு போங்கள். அது நல்லது. பாருங்கள், அவ்வளவு பயங்கர புழுக்கமாயிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு மனிதனும் இத்தனை கனசதுர அளவு சுகவீனத்தை உண்டாக்குகிறோம். அங்கு யாரிடத்திலாவது தண்ணீர் இருக்குமானால் அந்த சகோதரின் மேல் தெளியுங்கள். இப்பொழுது அவளுக்கு எல்லாம் சரியாகி போயிருக்கும். புரிகின்றதா? சரி, உங்களால் கூடுமானால் கதவுகளை இன்னும் சற்று திறப்புங்கள். கொஞ்சம் காற்று விடுங்கள். ஏதாவது வழியில் கூடுமானவரை காற்று வரவிடுங்கள். பாருங்கள், இப்பொழுது நான் அப்படி இருந்த நேரத்தில் எனக்கு இந்த தரிசனம் வந்தது. ஜீவியத்திலிருந்து கடந்து வேதனைக்குள்ளாய் போய்க் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். 7 மாதங்கள் கழித்து இங்கே கிளார்க் கவுண்டி மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் எனக்கு 2வது அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த நேரத்தில் நான் வெளியே வந்தபோது நான் மேற்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று கருதினேன். எனக்கு இன்னொரு தரிசனம் வந்தது. அங்கே ஒரு மகத்தான பொற்சிலுவை ஆகாயத்தில் இருந்தது. அந்த சிலுவையிலிருந்து கர்த்தருடைய மகிமை பாய்ந்து கொண்டிருந்தது. இந்த விதமாக நான் என் கரங்களை விரித்து வைத்துக் கொண்டு நின்றேன். அந்த மகிமை என்னுடைய மார்பின் மேல் விழுந்து கொண்டிருந்தது. தரிசனம் என்னை விட்டு நீங்கிற்று. தரிசனம் எனக்கு வந்தபோது என் தகப்பனார் அங்கே உட்கார்ந்து கொண்டு என்னை பார்த்துக் கொண்டே இருந்தார். நான் எப்பொழுது உணர்வதுண்டு, இத்தனை வருஷங்களாக என்னை அறிந்து யாவருக்கும் மேற்கே போவதற்கு எனக்கு எப்பொழுதும் விருப்பம் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அது ஏன் என்று உங்களுக்கு தெரியும். மேற்கே போவதென்றால் அது எனக்கு எப்போதுமே ஏதோ காரியமாக இருந்தது. ஆனால் ஒரு சமயம் ஒரு ஜோதிடர் நான் மேற்கே செல்ல வேண்டும் என்றும் அதே காரியத்தை சொன்னார். நட்சத்திரங்கள் தங்கள் சுற்றுப்பாதை முதலாவதை கடக்கும் போது நான் அந்த அடையாளத்தின் கீழாக பிறந்தேன். எனவே கிழக்கே எனக்கு வெற்றிகரமாக இருக்காது என்றார். நான் மேற்கே போயாக வேண்டும் என்றும் அவர் சொன்னார். கடந்த வருடம் என்னுடைய ஜீவிய கால வாஞ்சியாக இருந்ததை நிறைவேற்ற நான் மேற்கே சென்று அதை செய்தேன். நான் ஏன் அங்கிருக்கிறேன்? அது மிகவும் கேலிக்குரிய காரியம். அங்கே வனாந்திரத்தில் உட்கார்ந்து கொண்டு அதற்கு மாதம் $110 கொடுக்கூலி கொடுத்துக் கொண்டு இங்கே எல்லா சாமான்களோடும் ஒரு போதகர் வீடும் எனக்கு இருக்கின்றது. ஆனால் அதுவோ கர்த்தர் கூறின பிரகாரமாக அதை பின்பற்றுவதாகும். எனக்கு செய்ய தெரிந்ததெல்லாம் அதுதான். தரிசனம் என்னவென்றும் அங்கே சம்பவித்தது என்னவென்றும் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இதை நான் கூற விரும்புகிறேன். இப்பொழுது நம்முடைய சகோதரி சற்று பலவீனமாய் இருப்பதாக உணர்ந்தால் சகோதரராய் அவளை கொண்டு போய் வெளியே காற்றோட்டமாய் இருக்கின்ற ஒரு அறையில உட்கார வையுங்கள். அதெல்லாம் சரிதான். ஏனென்றால் அவளுக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் உணர்கிறேன். பாருங்கள், சரி, அவளுக்கு மயக்கம் சுகபீனமாக இருக்கிறார்.
அவளை
இங்கே கொண்டு வந்து ஜன்னல்களை உயர்த்தி விடுங்கள் சகோதரராய். அவள் இங்கே இருக்க விரும்பினால் அது அருமையாயிருக்கும். பாருங்கள், அவள் இங்கே வருவதற்கு விரும்பினால் அது குறித்து பயப்பட வேண்டாம். அவளை கொண்டு பாருங்கள். அவள் இங்கே இப்படி கடந்து போகும்போது அவள் மீது என் கரங்களை வைக்க நான் விரும்புகிறேன். ஒரு நிமிடம் நீங்கள் எல்லோரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தேவனே, அதற்காக என்னை மன்னியும். அது சரிதான் சகோதரன். பரலோக பிதாவே, இங்கே இக்காலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த உம்முடைய குமாரத்தி செய்தியை கேட்பதற்காக அவள் இங்கே வந்தால் அதிலிருந்து அவளை தவிர்க்கும்படியாக பிசாசு முயற்சிக்கிறான். ஆனால் அவனால் செய்ய முடியாது. அவனால் செய்ய முடியாது. தாத்தானால் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரி. அந்த கதவு ஒரு சில சகோதரர்கள் சற்று நகர்ந்தால் அப்பொழுது காற்று ஊடாக வரும். புழுக்கமாய் இருப்பது குறித்து பேசுகிறீர்களா? நீங்கள் வெளிநாடுகளின் இடங்களுக்கு போக வேண்டும். அங்கே குஷ்டரோகிகளையும் புற்றுநோய்காரர்களையும் அப்படியே ஒருவர் மேல் ஒன்றாக குவித்து வைத்திருப்பார்கள். ஓ, என்ன அந்த விதமான கட்டத்தில் உங்களால் சுவாசிக்க கூட முடியாது. வியாதிகளினால் அசுசிப்பட்டிருக்கும் அந்த மகத்தான கட்டத்தில் அவர்களை கிடத்துவார்கள். குஷ்டரோகம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கே தெரியும். காதுகள் இல்லாமல் பாரிமுகம் தின்று போய், கரங்கள் இல்லாமல் பாதத்திற்கு சிறு முளைகள் வைக்கப்பட்டு, அது போன்ற காரியங்கள் உள்ளவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் கடத்தப்பட்டிருப்பார். அவர்களில் அநேகர் அங்கேயும் அரித்துக் கொண்டிருப்பார்கள். அங்கேயே ஒருவர் மேல் ஒருவராய் இருந்தும் எங்காவது நுழைந்து செய்தியை கேட்க முயற்சித்துக் கொண்டிருப்பார். இப்பொழுது இது என்ன சம்பவித்தது என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். நான் கண்ட தரிசனத்தில் நான் திரும்பி அதையே கூறுகிறேன். ஏனென்றால் நான் அவைகளில் ஒன்றை குறித்து உங்களுக்கு காட்ட இடையில் அந்த இரண்டு தரிசனங்களையும் கொண்டு வந்தேன். நான் மேற்கே இருக்க வேண்டும். நான் எப்பொழுதுமே அதற்காக வாஞ்சித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது இந்த காலையின் செய்தியை கொண்டு வருவதன் நோக்கம் என்னவென்றால், சபைக்கு நான் அறிவிக்க அவர் எனக்கு அறிவிக்கின்ற எல்லா காரியங்களையும் எனக்கு தெரிந்த மட்டில் என்னுடைய ஓட்டத்திலே அவைகளை சபைக்கு அறிவிப்பதே ஆகும். நான் இதை சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்று உணர்ந்தபடியினாலே இதை கூறுகிறேன். இங்கே இருக்கும் இந்த சபைக்கு மட்டும்தானே இதை கூறுகிறேன். இந்த முதலாவது தரிசனத்தில் சம்பவித்தது இதுதான். தரிசனம் எனக்கு உண்டான பிறகு எனக்குள் இருந்த எல்லா ரத்தமும் போய்விட்டு நான் மிகவும் பலவீனமாகி ஒரு முடிவில்லாத நித்தியத்துக்குள் மூழ்கி விட்டதாக எண்ணிக்கொண்டிருந்தேன். இதற்கு முன்பாக நான் இதை கூறினதை உங்களில் அநேகர் கேட்டிருப்பீர்கள். ஒரு முடிவில்லாத நித்தியத்துக்குள் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை. முதலாவதாக ஏதோ மேகங்கள் போன்றவர்களின் ஊடாக போய்க் கொண்டிருந்தேன். பின்னர் இருளின் ஊடாக போய்க் கொண்டு இன்னும் கீழே 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 போய்க் கொண்டே இருந்தேன். முதலாவது காரியம் என்ன தெரியுமா? நான் இழக்கப்பட்டவர்களின் எல்லைக்குள்ளாய் போய் அங்கே நான் அலறினேன். நான் அங்கே நோக்கி பார்த்தேன். எல்லாவற்றையும் அங்கே பார்த்தேன். அதற்கு அஸ்திபாரமே இல்லாதிருந்தது. விழுந்து கொண்டிருப்பது நிற்கவே இல்லை. நித்திய காலத்துக்கும் விழுந்து கொண்டே போவேன் என்பது போல் இருந்தது. எந்த இடத்திலேயும் நிறுத்தப்படுவதா இல்லை. அப்படியானால் சமீபத்தில் நான் தேவனுடைய ஜனங்களுடன் மகிமையில் இருக்கின்றது தரிசனத்தில் கண்டதற்கும் இதற்கும் என்ன ஒரு வித்தியாசம் முரணாய் இருக்கிறது. ஆனால் இந்த தரிசனத்தில் நான் விழுந்து கொண்டிருக்கையில் நான் முடிவிலை என் தகப்பனாருக்காக கதறினேன். நான் சிறுவனாய் இருந்தபடியால் நிச்சயமாக அதைத்தான் நான் செய்வேன். என் தகப்பனாரை நோக்கி கூறி அலறினேன். என் தகப்பன் அங்கே இல்லை. நான் என் தாயாரை நோக்கி அலறினேன். யாராவது வந்து என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கத்தினேன். அங்கே தாயார் இல்லை. நான் கீழ் நோக்கி போய்கொண்டே இருந்தேன். அதற்கு பின்னர் நான் என் தேவனுக்காக அலறினேன். அங்கே எந்த தேவனும் இல்லை. அங்கே ஒரு காரியமும் இல்லை. அதற்கு பின்னர் அதற்கு முன்னர் நான் கேட்டிராத மிகவும் துக்ககரமான முனகலை கேட்டேன். அது ஒரு பயங்கரமான உணர்ச்சி அளிக்கும். வேறு ஏதும் வழியே அங்கு இல்லை. இதற்கு அடுத்தாற் போல் ஒரு பத்தியரும் அக்கினியே இருந்தாலும் கூட அது மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அந்த தரிசனங்கள் ஒருபோதும் தவறாக போனதில்லை. அது இதுவரை நான் உணர்ந்திராத மிகுந்த பயமுள்ள ஒரு உணர்வாய் இருந்தது. நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். ஏதோ பிசாசு பிடித்து ஜனங்கள் இருக்கும் ஒரு சத்தத்தை போன்று ஒலித்தது. அப்படி நான் கேட்டபோது நான் பார்த்தேன், வந்து கொண்டே இருந்தது. அது ஒரு ஸ்திரீயாயிருந்தது. அவர்கள் பச்சை வண்ணம் பூசியிருந்தார்கள். அவர்களுடைய முகத்தை பார்த்தால் அவர்களுடைய கண்களுக்கு கீழாக பச்சை வண்ணம் பூசியிருக்க கண்டேன். அவர்களுடைய கண்களை பார்த்தால் இன்றைக்கு கண்களில் பெண்கள் பச்சை வண்ணம் பூசிக் கொள்ளுகிறார்களே, அதாவது இந்த விதமாக பின்னால் வரைக்கும் வண்ணம் தீட்டப்பட்டிருந்தது. அவர்கள் கண்களும் முகமும் மட்டும் தெரிந்தது. அவர்கள் என்று முனகிக் கொண்டிருந்தனர். ஓ என்று, ஓ தேவனே, என்மேல் இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஓ தேவனே, நீர் எங்கே இருக்கிறீர்? நீர் மட்டும் என்று திரும்பி போய் ஜீவிக்கும்படி அனுமதிப்பீரானால் நான் ஒரு நல்ல பையனாக இருப்பேன் என்று உமக்கு வாக்களிக்கிறேன் என்று அலறினேன். அந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடிந்தது. தேவனதை அறிவால் நியாய தீர்ப்பினால் என்று அந்த சொற்றொடருக்காக நான் நியாயம் விசாரிக்கப்படுவேன். அதுதான் நான் கூறினேன். தேவனாகிய கர்த்தாவே, நான் திரும்பி போக அனுமதியும், நான் ஒரு நல்ல பையனாக இருப்பேன் என்று உமக்கு வாக்களிக்கிறேன் என்று. இந்த துப்பாக்கி சூடு நடந்த காலத்தில் நான் பொய் சொல்லி இருக்கிறேன். ஏன் சொல்ல போனால் எல்லா காரியங்களும் செய்திருக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் கூற முடியும். இங்கு உள்ள போதே எல்லாவற்றையும் சரிபடுத்திக் கொள்வது நல்லது. நான் கீழே நோக்கி பார்த்தபோது நான் ஏறக்குறைய இரண்டாக பிளக்கப்பட்டிருந்தேன். நான் தேவனே, என்னால் இரக்கமாயிரும், உமக்கு தெரியும், நான் விவசாரம் செய்ததில்லை என்று கூறினேன். அந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் என்னால் தேவனிடத்தில் கூற முடிந்தது. அவருடைய மன்னிப்பு மற்ற காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் விபச்சாரம் செய்ததில்லை என்று மட்டும்தான் என்னால் கூற முடிந்தது. பின்னர் அவர்கள் என்னை அங்கே வெளியே கொண்டு சென்றனர். பின்னர் அதற்குள்ளாக நான், தேவனே, என்னே இரக்கமாயிரும், நீ என்னை திருப்பி அனுப்பி விடுவீரானால் நான் ஒரு நல்ல பையனாய் இருப்பேன் என்று கதறினேன். ஏனென்றால் தேவன் எங்கோயோ இருக்கிறார் என்று நான் அறிவேன். எனவே எனக்கு உதவி செய்யும். நான் புதிதாக இங்கே வந்திருக்கிறேன். என்ன சுற்றிலும் களைப்புற்ற சிருஷ்டிகள் இருக்கின்றன. மிகவும் கொடூரமான, பயங்கரமான, அதில் தேவனற்ற உணர்ச்சி, பார்ப்பதற்கும் மகத்தான பெரிய கண்களும், இந்த விதமாக பூனைகளுடைய கண்களை போல பின்னால் மீண்டும் பச்சை நிறமாயும் அரித்து போனது போன்று காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் என்று முனகிக் கொண்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு பயங்கரமான உணர்ச்சி! பின்னர் ஒரு நொடிப்பொழுதில் நான் மீண்டும் என் இயற்கையான வாழ்க்கைக்கு திரும்பி வந்துவிட்டேன். அந்த காரியம் தான் என்னை தொல்லைக்குள்ளாக்கினது. ஓ, அப்படிப்பட்டதான ஒரு இடத்திற்கு ஒருபோதும் போகவே கூடாது. எந்த ஒரு மனித வர்க்கமும் அந்த விதமான இடத்திற்கு ஒருபோதும் போக கூடாது என்று எண்ணினேன். 7 மாதங்கள் கடித்து நான் மேற்கே நின்று கொண்டிருக்க அந்த பொன் சிலுவை என் மேல் வருகின்றதுமான ஒரு தரிசனத்தை கண்டேன். ஆக்கினைக்குட்பட்டவர்களின் ஸ்தலம் எங்கேயோ இருக்கிறது என்று நான் அறிவேன். நான்கு வாரங்களுக்கு முன்பு வரையிலும் இதை நான் அவ்வளவு அதிகமாக கவனிக்கவே இல்லை. நான் இந்த விடமாக அதை நினைக்கவே இல்லை. 4 வாரங்களுக்கு முன்னர் நானும் என் மனைவியும் சில சாமான்கள் வாங்குவதற்காக டூசானுக்கு போயிருந்தோம். நாங்கள் இருவரும் கீழ்மாலைக்கு இறங்கி போனோம். அங்கு ஒரு கூட்டம் ஆண்கள் பெண்களை போன்று முன்னால் நெற்றியில் தலைமயிரை சுருட்டி தொங்கவிட்டுக் கொண்டு, தலைமயிர் சுருள் அணிந்து கொண்டு, குட்டையான கால்சட்டைகளை அணிந்து கொண்டு, பிக்னிக்ஸ் அல்லது நீங்கள் எப்படி அழைப்பீர்களோ அது போன்று இருந்தார். அவர்கள் அங்கே உள்ள இருந்தார்கள். எல்லாரும் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தலையோ உங்களுக்கு தெரியுமே, பெண்கள் வாட்டர் ஹெட் என்று அழைக்கப்படும் விதத்தில் அவ்வளவு பெரிதாக இருந்தது. அவர்கள் அங்கே கீழே இருந்தார்கள். ஒரு வலிமான ஸ்திரீ அருகில் வந்து, இதை குறித்து நீ என்ன நினைக்கிறீர் என்றால், நான் சொன்னேன், உன்னால் அந்த விதமாக நிர்ணயிக்க கூடுமானால் நீ உன்னை குறித்தே முதலாவது வெட்கப்பட்டு ஆக வேண்டும். நீங்கள் அதை செய்வதற்கு உங்களுக்கு உரிமை எவ்வளவு இருக்கிறதோ அதே உரிமை அவர்களுக்கும் இருக்கிறது. பார்க்க போனால் உங்களில் ஒருவருக்குமே உரிமை கிடையாது என்று. எனவே நான் உயர போய் மாடியில் உட்கார்ந்தேன். அப்படியே போய் உட்கார்ந்த போது அங்கே தானியங்கி படிக்கட்டு ஒன்று தேசி பெண்ணி கடையில் இருந்தது. அது ஜனங்களை உயரே கொண்டு வந்து கொண்டிருந்தது. அங்கே பெண்கள், வயதானவர்கள், ஸ்திரீகள், வாலிப பெண்கள், வித்தியாச வித்தியாசமான சுருள்கள் விழுந்தும் இருக்கின்ற பெண்கள் அரைக்கால் சட்டை அணிந்து கொண்டு வருகின்றதை பார்த்ததுமே எனக்கு வயிறு குமட்டினது. அந்த பெரிய தலையை வைத்துக் கொண்டு அசுசியா சரீரத்தை காட்டிக் கொண்டு உணர்ச்சியை தூண்டும் வண்ணமாக ஆடைகளை அணிந்து கொண்டு வந்தனர். இப்படியாக இவர்கள் அதன் மூலமாக மேலே வந்து கொண்டிருந்த போது நான் அங்கே நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு என் தலையை தொங்கு போட்டுக் கொண்டிருந்தேன். நான் அப்படியே திரும்பி நோக்கி பார்த்தேன். படிக்கட்டுகளில் வந்து கொண்டிருந்தவர்களில் ஒருவர் ஒரு ஸ்பானிஷ் பாஷையில் இன்னொரு ஸ்திரீயிடம் பேசினார். அவள் ஒரு வெள்ளைக்காரி ஸ்பானிய ஸ்திரீயிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அவளை நோக்கி பார்த்தேன். சடுதியில் நான் மாறிவிட்டேன். அங்கே அதற்கு முன்பு எங்கோ நான் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இப்பொழுது பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்று. சமீபத்தில் அவர்கள் கண்களுக்கு கீழாக பச்சை வண்ணம் பூசிக்கொண்டு ஒரு பூனைக்கு இருக்கும் கண்கள் போன்று பக்கவாட்டி நீளமாக கோடு வரைந்து கொண்டு பூனை கண்ணாடி அணிந்து கொள்கிறார். இதை நான் ஒரு சிறு பையனாக இருந்த போது தரிசனத்தில் அங்கே கண்டேன். சரியாக அதே போன்றே காணப்படுகின்ற சரியானவர்கள் அங்கே இருந்தார்கள். அப்படியே என் சரீரத்தில் எல்லாம் மறுத்து போனது. சுற்றுமுற்றும் பார்க்க தொடங்கினேன். அங்கே அந்த ஜனங்கள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர். உங்களுக்கு தெரியுமே, விலை மற்ற காரியங்களை குறித்து ஜனங்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நிமிஷத்துக்கு நான் அப்படியே மாறி போய்விட்டது போன்று தோன்றினேன். நான் நோக்கி பார்த்து நான் நரகத்தில் கண்டது அதுதான் என்பதை நினைத்தேன். அந்த அறுத்து போனது போன்ற கண்கள் அங்கேதான் இருந்தது. அங்கே அவர்கள் கண்களுக்கு கீழாக பட்டை கிடந்த நீளமானது அவர்கள் நரகத்தில் இருந்தவர்களின் விளைவு என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இங்கே இந்த ஸ்திரீகளோ நான் அங்கே 40 வருடங்களுக்கு முன்பாக தரிசனத்தில் கண்டேனே, அதே விதமாக கண்களுக்கு கீழே பச்சை நீலவர்ணம் பூசிக்கொண்டிருந்தார். நான் அப்படி கண்டது சுமார் 40 வருடங்களுக்கு முன்னர். இப்போது எனக்கு 54, அப்பொழுது எனக்கு 14 வயது. எனவே சுமார் 40 வருடங்களுக்கு முன்னர் எப்படி இருந்தாலும் 40 என்பது நியாய தீர்ப்பின் எண். நான் அதை பார்த்துவிட்டு என் மனைவி திரும்பி வந்தவுடன் அவளுடன் என்னால் பேசக்கூட முடியவில்லை. தாராளுக்கும் பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடத்திற்கு ஆடைகள் முதலானவைகளை வாங்குவதற்காக அங்கே அவள் போயிருந்தாள். வந்தபோது என்னால் அவளிடத்தில் பேசக்கூட முடியவில்லை. அவள் பில், உமக்கு என்ன நேர்ந்தது? நான் சொன்னேன், தேனே, நான் சத்தியருக்குரிய ஒரு செத்த மனிதனானே. அவளை உமக்கு என்ன நேர்ந்தது, சுகமில்லையா என்று கேட்டார். நான் சொன்னேன், இல்லை, எனக்கு ஏதோ காரியம் நடந்து விட்டது. அவளுக்கு தெரியாது, இந்த உயிரினால் திரும்பி வருவதற்காக அவள் காத்துக் கொண்டிருக்கிறாள். நான் ஒருவிடத்திலும் சொன்னதே இல்லை. நான் உறுதியளித்தது போலவே முதலாவது இதை சபைக்கு தெரிவிப்பேன், அது மட்டும் காத்திருப்பேன் நினைத்தேன். புரிகின்றதா? சபைக்கு அதை கொண்டு வர, அதுதான் என்னுடைய வாக்குறுதி. நான் ஏன் என்னுடைய வாக்குறுதியை காத்துக்கொள்ள முயற்சிக்கிறேன் என்பதை இன்றிரவுக்கு பின்னர் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அந்த சீனத்தில் காணப்பட்ட அந்த அரித்து போன கண்களை நான் பார்த்துக் கொண்டிருந்த போது நான் நினைத்தேன், அங்கே ஸ்பானிஷ், பிரெஞ்சு, இந்தியன், வெள்ளையர் இன்னும் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்திருந்தனர். ஆனால் அந்த பெரிய தலை, உங்களுக்கு தெரியுமே, அந்த உதர் போன்ற தலை, அந்த சீப்புகளோடும் அந்த விதமாக அதை பெரியதாக வாரி பின்னர் வெளியே தள்ளி கொண்டு நிற்கும். அவர்கள் எப்படி அதை வாரிக் கொள்வார்கள் என்று உங்களுக்கு தான் தெரியுமே. அதுபோன்று இருக்க அதை அமைத்துக் கொள்வார்கள். பின்னர் அறுத்து போன கண்களை போன்று கண்களுக்கு கீழாக வர்ணம் பூனை கண்கள் ஓரங்கள் நீண்டிருக்கும். அங்கே ஜேசி பெண்ணி கடையில் அவர்களை நின்று கொண்டிருக்க நானும் மறுபடியும் அங்கே இருக்க திரும்பவும் நரகத்துக்கு வந்து விட்டேனோ என்று நினைத்தேன். நான் பயந்து போனேன், கட்டாவே, நிச்சயமாக நான் மரிக்கவில்லை, இந்த இடத்திற்கு வந்து சேரும்படியாய் நீர் என்னை விட்டுவிட்டீர் என்று நினைத்தேன். இந்த விடமாய் சுற்றி அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்க அப்படியே தரிசனத்தில் கண்டது போன்று அவர்கள் பேசுகிறது காதுகளில் லேசாக தெளிவில்லாமல் கேட்கிறது. வெறும் உணங்கள் போன்று அந்த தானியங்கி படிக்கட்டுபடியாக ஜனங்கள் வந்து கொண்டு சுற்றி நடந்து கொண்டோம். அந்த சத்தம், அந்த பச்சை நிற கண்கள், வினோதமாய் காணப்படுகின்ற கண்கள், துக்ககரமான கண்கள் அங்கே இருந்தன. மனைவி மேலே வந்தால், தேனே, என்னை ஒரு நிமிடம் தனியாக விடு, உனக்கு சிரமமில்லை என்றால் நான் வீட்டிற்கு போக விரும்புகிறேன் என்று. அதற்கு அவள், உமக்கு உடம்பு சுகமில்லையா என்றாள். நான் சொன்னேன், தேனே, இன்னும் ஏதாவது வாங்க வேண்டி இருந்தால் போய் அதை முடித்து விட்டு வா என்று. அவளோ, நான் எல்லாம் வாங்கி முடித்து விட்டேன் என்றாள். நான் உன் கையை கோர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வெளியே நடந்தோம். புரிகிறா? அவள் என்ன நடந்தது என்றார். நான் சொன்னேன், நெடி, அங்கு ஏதோ காரியம் நடந்து விட்டது என்று. நான் அந்த நிலையில் இருந்தபோது, நாம் எந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், இது ஒரு கால் மூன்றாம் இழுப்பாக இருக்குமோ என்று எண்ணினேன். நான் இங்கே சில குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறேன். ஏசுமானவர் தமது ஊழியத்தில் ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்த பின்னர் என்ன செய்தார் என்று பார்ப்போம். இதில் நாம் வேத பிரகாரமாகவே இதை பார்க்க போகிறோம். After Jesus had finished his ministry, ஏசு தம்முடைய ஊழியத்தை முடித்தார். அவருடைய ஊழியம் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் இந்த வரிசைக்கிடையில் உள்ள உட்கருத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய சொந்த கருத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நான் முதலில் கூறினதை நினைவில் வையுங்கள். அந்த நாளுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒருவராக அவர் வந்தார். நாம் யாவரும் அதை அறிந்திருக்கிறோம். வேத வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அடையாளம் காண்பித்தன. அது சரியே. முழுவதுமாக உறுதியாக தேவனாலும் அவருடைய வார்த்தையாலும் அவர் மேசியா என்று ரூபகாரப்படுத்தப்பட்டார். அதை குறித்து கேள்வியே கிடையாது. அப்படி யாராகிலும் அதை குறித்து கேள்வி கேட்டால், நீங்கள் கேட்டால், அப்பொழுது நீங்கள் பீடத்தண்டை வந்து அவர் மேசியா அல்லவென்று கூற வேண்டும். அவர்தான் மேசியா என்று தெள்ளும் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட பின்னர் தேவன் அவரை அடையாளம் காட்டினார். நான்கு நாட்கள் கழித்து பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு சனகரி சங்கத்தாரிடம் பேசும் போது அவன், நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்து செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கிறோம். புரிகின்றதா? ஜீவாதிபதியாகிய அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணையடித்துக் கொள்ள செய்தீர்கள். தேவன் அவரை எழுப்பி நீங்கள் காண்கிற இந்த காரியங்களை காணும்படி செய்தார் என்று கூறினான். புரிகின்றதா? கிறிஸ்துவோ தொடர்ந்து ஜீவித்தார். நிச்சயமாக இன்னமும் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசுவானவர் செல்லும் தெளிவாக வந்து தம்மை தாமே அடையாளம் காட்டினார். தேவன் அவரை அடையாளம் காட்டினார். அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவருடைய தீர்க்க தரிசனத்தின் நாட்களுக்கு பிறகு வேத வாக்கியங்களால் அடையாளம் காட்டப்பட்டும் ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள். அது உண்மை. இங்கே ரட்சிப்படைய வாய்ப்புண்டா இருந்தவரிடத்தில் அவர் பிரசங்கித்து புறக்கணிக்கப்பட்ட பிறகு அதன் பின்னர் அவர் பிரசங்கித்தார். நினைவிருக்கட்டும், அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது ரட்சிக்கப்படுவதற்கு யாவருக்கும் வாய்ப்பு அங்கே இருந்தது. அவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆனால் தொடர்ந்து அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய பிரசங்கத்தின் நாட்களுக்கு பின்னர் அவருடைய ஊழியம் தொடர்ந்து இருந்தது. ஏனென்றால் அவர் பிரசங்கித்து கடைசி கூட்டம் மன்னிக்கப்பட முடியாத நரகத்திலுள்ள ஆத்துமாக்களிடம்தான். நான் அதை இங்கே ரெண்டு பேஜிலிருந்து மிக தெளிவாய் வாசித்தேன். புரிகின்றதா? அவர் போய் காவலில் உள்ள நரகத்தில் உள்ள ஆவியிடத்தில் நியாயத்தீர்ப்பின் நாள் மட்டுமாய் அடைக்கப்பட்டிருக்கும் ஆத்துமாக்களிடத்தில் பிரசங்கம் செய்தார். நீங்கள் பாருங்கள், நியாயத்தீர்ப்பு இப்பொழுது கிடையாது. ஆகவே பற்றி எரிகின்ற அக்னி இப்பொழுது அங்கே கிடையாது. யாராவது உங்களிடம் எரிகின்ற அக்னியில் அன்றால் இருக்கிறான் என்று கூறினால் அது தவறானது. புரிகின்றதா? இப்பூலோகத்தின் நியாயாதிபதியே நியாயம் விசாரியாமல் எவனுக்கும் ஒருபோதும் தீர்ப்பு கூற மாட்டான். தேவனுடைய சொந்த நியமங்களின்படியாய் ஒருவனை குற்றவாளி என்று தீர்க்காமல் அவனை அக்கினி சூளையில் போடுவதில்லை. அவன் இரக்கத்தை புறக்கணித்தான். எனவே பாருங்கள், முதலாவதாக அவன் விசாரிக்கப்பட வேண்டும். அந்த விசாரணை மகத்தான வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பே ஆகும். ஆனால் அவன் இப்பொழுது காவல் வீடு என்று அழைக்கப்படும் ஒரு தளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறான். நான் இரண்டு இடங்கள் தரிசனத்தில் கண்டபடினாலும் தேவனுடைய கிருபையினாலும் அவபக்தியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்ல. அப்படி அது தவறாய் இருக்குமானால் தேவனே என்னை மன்னியும். நான் இரண்டு தலங்களுக்கும் போயிருக்கிறேன், இரண்டு இடங்களுக்கும் என்று நான் நம்புகிறேன். மீட்கப்பட்டவர்களாகிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நான் கண்டிருக்கிறேன். நான் இழக்கப்பட்டவர்களையும் அங்கே எங்கே இருக்கிறார்கள் என்பதையும் கண்டேன். அந்த காரணத்தினால் தான் நான் இன்றைக்கு உங்கள் சகோதரனாக நின்று அந்த கீழ் நோக்கி போகும் பாதையை விட்டு ஓடுங்கள் என்று எச்சரிக்கிறேன். நீங்கள் ஒருபோதும் அந்த பாதையில் போக வேண்டாம். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மேல் நோக்கி போகும் பாதையில் ஜீவிப்பதற்கு உங்களுக்கு எல்லா காரியங்களும் இருக்கின்றன. அங்கேதான் மீட்கப்பட்டவர்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கிறார்கள். அவர்களால் பாவம் செய்ய முடியாது. அவர்களால் வருத்தப்பட முடியாது. வருத்தப்பட அங்கு ஒன்றுமில்லை. அவர்கள் பரிபூர்ணமாய் இருக்கிறார்கள். இரண்டு தலங்களையும் நான் கண்டேன். ஒரு மனிதன் அப்படிப்பட்ட சொற்றொடரை கூறுவதென்பது பயங்கரமானது. ஆனால் தேவன் என் நியாயாதிபதியாக இருக்க நான் அந்த இரண்டு தலங்களையும் கண்டேன் என்று பயபக்தியுடன் நம்புகிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். இழக்கப்பட்டவர்களின் தளத்திலே பிரவேசிப்பது என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் தூரமாயிருப்பதாக. உச்சத்தினால் சிவந்து கிடக்கும் கம்பி உனக்குள்ளாக ஊடுருவி இருக்க நீ எல்லா விதத்திலும் துன்புறுத்தப்பட்டாலும் அந்த தளத்தில் உண்டாயிருக்கிற பிசாசின் தொல்லைக்கு அது ஒன்றுமே இல்லை. அதற்கிணையாய் ஒன்றுமே இல்லை. அந்த இழக்கப்பட்டோர் ஸ்தலம் என்பதை மானிட சிந்தையானது புரிந்து கொள்ளவே முடியாது. அதை விளக்கி காட்ட எந்தவித வழியுமே இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் ஸ்தலம் என்ன என்பதை விளக்கி காட்ட எவ்வித வழியுமே இல்லை. அது அவ்வளவு மகத்தானது. அது அவ்வளவு பயங்கரமானது. இது அவ்வளவு மகத்துவமானது. ஏழு பரியாசத்திலிருந்து உயர்வானதற்கு போவது போல். எனவே எனக்கு யாராவது செவி கொடுத்தால், நான் வயதாவனாகிக் கொண்டே போகிறேன். இன்னும் எனக்கு எவ்வளவு காலம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் விரைவில் 55 வயதானவனாகி விடுவேன். எனக்கு தெரியாது. ஏற்கும்படி பார்த்தால் எனக்கு இன்னும் அதிக வருஷங்கள் இருக்காது. இந்த ஒரு நாளாக்கள் எங்கெல்லாம் செல்லும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் இங்கே அல்லது போகிற இடமெல்லாம் இதை கேட்கட்டும். அந்த இழக்கப்பட்டோர் தளத்தை நோக்கி நீங்கள் ஒரு கால போக வேண்டாம். நரகம் அவ்வளவு மோசமாக இருக்கும் என்று உங்களால் உருவகப்படுத்தியே பார்க்க முடியாது. நீங்கள் என்ன செய்தாலும் இதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் தளம் பரிசுத்த பவலோடு சேர்ந்து நான் இதை கூறுவேன். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எனவே நீங்கள் விண்ணாளாவை கேட்டுக் கொண்டிருந்தால் கவனியுங்கள், அதை அப்படியே நிறுத்துங்கள். நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்றால் மனம் திரும்புங்கள், தேவனோடு சரி செய்து கொள்ளுங்கள். நான் இதை ஒரு முதல் தர அனுபவித்துக் கொண்டு நான் என் இருதயத்தில் விசுவாசிக்கிறபடி கூறுகிறேன். இந்த தரிசனங்கள் என்னை வஞ்சித்திருக்குமானால் இந்த விதமான ஒரு வாக்குமூலத்தை நான் கொடுத்ததற்காக தேவன் என் மேல் கிருபையா இரும் என்று கூறுவேன். ஆனால் என் இருதயத்தின் உத்தமத்தோடு இதுவரையிலும் ஒரு தரிசனமும் தவறினதில்லை என்பதை அறிந்தவனாய் நான் இரண்டு தலங்களுக்கும் போயிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். கீழ்நோக்கி போகும் பாதையில் பிரயாணம் செய்வது எந்த மனிதனுக்கு தூரமாயிருப்பதாக.
ஜீசஸ்
அவருடைய ஊழியம் முடிந்த பின்னர் ரட்சிக்கப்பட முடியாத ஒருபோதும் ரட்சிப்படைய முடியாத ஆத்துமாக்களுக்கு போய் அவர் பிரசங்கித்தார். வேதம் அதை நமக்கு கூறுகிறது. மனம் திரும்பாத காவலில் உள்ள ஆத்துமாக்களுக்கு அவர் போய் பிரசங்கம் செய்தார். இரக்கம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட போது அவர்கள் இரக்கத்தை வேண்டாம் என்று தள்ளினார்கள். இப்பொழுதோ நியாய தீர்ப்பு அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அது என்ன ஒரு நேரமா இருந்திருக்க வேண்டும். அதை கொண்டு இந்த உலகத்தை ஏதாவது ஒரு வழியில் என்னால் குறுக்கி உண்மை என்னவென்று அவர்கள் காணும்படியா செய்ய வேண்டும் என்று நான்
வாஞ்சிக்கிறேன்.
கூறியிருக்கிறார், பிதா என்னை அனுப்பினது போலவே நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று. பிதாவானவர் அவரை முதலாவதாக ஜீவிக்கின்றவர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாகவும் அதற்கு பின்னர் அதே செய்தியை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்க அனுப்பினார். அதையே இந்த காலத்திலும் செய்யப்பட வேண்டும் என்பது எவ்வளவு பொருத்தமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் நமக்குள்ளாக ஜீவிக்கின்ற கிறிஸ்துவின் ஆவி அவருடைய சுபாவத்தை மாற்றுகிறதில்லை அல்லது தேவனுடைய ஒழுங்குமுறையை மாற்றுகிறதில்லை. எல்லா தலைமுறைகளிலும் அவர் அதே விதமாக இருக்க வேண்டும். அவர் அதே விதமாக இருக்க வேண்டும். என் பிதா என்னை அனுப்பினது போலவே நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். ஊழியங்கள் அதே விதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார், உங்களில் சிலர் குறித்துக் கொள்கிறதை நான் காண்கிறேன். பரிசுத்த யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தான் செய்வான். புரிகின்றதா? கிரியைகளை இழக்கப்பட்டோருக்கு பிரசங்கித்தல், யார் எத்திரி சுகப்படுத்தல், அதற்கு எப்போதுமே ரட்சிக்கப்பட முடியாதவர்களுக்கு பிரசங்கித்தல் ஆகும். புரிகின்றதா? கிரியையானது அதே விதமாகவே தொடர்ந்து சென்றது. எனவே இந்த விதமாக இருந்தது, இந்த விதமாக இருந்ததா? அதை இந்த விதமாய் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இந்த கடைசி நாட்களில் அவருடைய சபையில் மறு அவதாரம் எடுத்தது. நம்மில் அநேகர் அந்த விதமாகத்தான் விசுவாசிக்கிறோம். நான் உங்களோடு சேர்ந்ததை விசுவாசிக்கிறேன். நான் இதை விசுவாசிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கவில்லை என்றால் நான் அதை குறித்து வேறு ஏதாவது காரியத்தை செய்வேன். ஏனென்றால் இதில் இங்கே சம்பந்தப்பட்டவன் நான் தானே. தேவாவியானவர் உங்களில் இருந்தால் நீங்கள் ஜனங்களை குறித்து கவலைப்படுவீர்கள். என்னால் எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாத வேத வார்த்தை இருந்தது. எப்படி மோசேயினால் தேவனுடைய கருத்து காட்டிலும் ஒரு மேலான கருத்தை கூற முடிந்தது என்பதே. அது மோசேக்குள் வாசம் செய்த கிறிஸ்துவின் ஆவி என்பதை நான் அறியமட்டாய் அது எனக்கு தெரியாததாக இருந்தது. தேவன் சொன்னார், மோசே உன்னை அவர்களிடமிருந்து பிரித்துக் கொள், நான் எல்லாவற்றையும் அடித்துவிட்டு உன்னிலிருந்து துவங்குவேன் என்றார். அதற்கு மோசே, கர்த்தாவே, அவன் தன்னை திருப்பின் வாயிலில் இருந்தான், அவன் என்னை எடுத்துக் கொள்ளும், என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். இப்படியாய் முரட்டாட்ட பணியினை இவர்கள் சார்பில் மோசேயுடைய இருதயம் சென்றது. புரிகின்றதா? ஒரு ஊழியக்காரன் தன் இருதயத்தில் ஜனங்களை வைத்திருக்கும் போது நான் என்ன நேசிப்பதை காட்டிலும் மேலாக நேசிக்கின்ற ஜனங்களிடத்தில் நான் எதையாகிலும் மறைத்து வைத்துக் கொண்டு தேவனுக்கு முன்பாகும் எனக்கும் தானே நான் எப்படி நீதியாய் இருக்கிறேன் என்று உணர முடியும். ஒருவன் ஒரு நபரை ஒரு கை குலுக்குவதன் மூலமாகவோ அல்லது தெளிப்பு அல்லது வேறு ஏதாவது ஞானசாரத்தின் மூலமாகவோ சபைக்குள்ளாக சேர்த்துக் கொண்டு வேதாகமம் அங்கே இருக்கின்றது என்று அறிந்தும் அவன் ஒரு பொய்யின் செல்வாக்கின் கீழாய் இருக்க வைத்துவிட்டு நான் அந்த நபரை நேசிக்கிறேன் என்று எப்படி கூற முடியும்? என்னுடைய ஜீவனத்திற்காக நான் பிச்சை எடுக்க நேரிட்டாலும் என்னவாயது இருந்தாலும் தேவனோடும் ஜனங்களோடும் உத்தமமாய் இருந்து சத்தியத்தை சொல்பவனாக இருக்க செய்யும் கர்த்தாவே. ஒரு வஞ்சகனாக இருக்க என்னை ஒருபோதும் விடாதேயும். நான் நேசிக்கின்ற ஒருவரை எப்படி என்னால் வஞ்சிக்க முடியும்? அவர்களை நான் புண்படுத்த வேண்டியதா இருந்தாலும் நான் அவர்களை இன்னமும் நேசிக்கிறேன். அக்காரணத்தினால் தான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அடிக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள். நீங்கள் அவனை நேசிக்கவில்லை என்பதற்காக அல்ல, நீங்கள் அவனை நேசிப்பதனால் தான். அவன் தவறாக இருந்து நீங்கள் அவனை கண்டிக்கவில்லை என்றால் அவன் கொலை செய்யப்படுவான். ஊழியமும் அவ்வாறே இருந்து கொண்டு வந்துள்ளது. அன்றைக்கு இருந்தது போலவே இன்றைக்கும் இருக்கிறது. அது மனிதனாக இருக்க முடியாது, தேவனாகத்தான் இருக்க முடியும் என்று அது பிரசங்கிக்கப்பட்டு முழுவதுமாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு ரூபகாரப்படுத்தப்பட்டாயிற்று. அப்படியாய் அது இருந்தாக வேண்டும். கவனியுங்கள், இயேசுமானவர் செய்த அதே ஆவிக்குரிய அடையாளங்கள் இந்த கடைசி நாட்களில் இப்பூமியின் மேல் திரும்பவுமாக செய்யப்பட்டது. தாம் தான் மேசியா என்று அவர் அடையாளம் காட்டின அதே அடையாளங்கள் இந்நாளில் அவரை அடையாளம் காட்டுகிறது. அவர் இன்னமும் மேசியாவாக இருக்கிறார். அவர் என்னவாய் இருந்தார் என்பதனால் பூமியின் மேல் தோன்றின அதே அடையாளங்கள் இன்றைக்கு தோன்றினது. பரிசுத்த பவுல் கண்ட அதே அக்கினி ஸ்தம்பம், அதே அக்கினி ஸ்தம்பம் அதே சாபங்களோடு கூட திரும்பவும் தோன்றி அதே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. பிதாவானவர் அவருக்கு காண்பியாமல் இயேசு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்று இயேசு கூறினார். பிதா என்பது பரிசுத்த ஆவியே, நாம் அதை உணர்கிறோம். அது தேவனுடைய ஒரு உத்தியோகமே. அப்படியாயது இல்லை என்றால் அவர்களை யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா, தேவன் தம்முடைய பிதா என்று இயேசு கூறினார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிதா என்று வேதாகமம் கூறுகிறது. நீங்கள் அவரை ஒரு முறை தவறி பிறந்த பிள்ளையாக ஆக்க முடியாது. எனவே பரிசுத்த ஆவியானவர் தேவனாய் இருக்கிறார், அப்படியே இயேசுவும் தேவனாய் இருக்கிறார். எனவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவைகள் ஒரே தேவனின் மூன்று உத்தியோகங்களாகும். அது தேவனின் மூன்று தன்மைகள். நீங்கள் தேவனின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள், நானும் தேவனின் ஒரு பாகமாக இருக்கிறேன். பாருங்கள், ஆனால் நாம் தேவனின் எல்லாமும் அல்ல, அல்லது நீங்களும் கூட தேவனின் எல்லாமும் அல்ல. புரிகின்றதா? இயேசு கிறிஸ்துவினால் சுவிகார புத்திரர்களாக தேவனுடைய தன்மைகளை நம்மேல் கொண்டதாய் அது இருக்கிறது. அது நமக்காக மறிக்கும்படியாய் தேவன் தாமே மாம்சமாக ஆனதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் மறைபோகிற காரியங்களை அவருக்கு காண்பித்துக் கொண்டு வந்தார். அவர் ஒருபோதும் தவறி இருந்ததில்லை. அது எல்லா நேரத்திலும் பரிபூர்ணமாய் இருந்தது. அது சரிதானே? அவர் தமக்கு தானே புகழை எடுத்துக் கொள்ளவில்லை, அவர் புகழை தேவனுக்கு கொடுத்தார். அவர் சொன்னார், பிதாவானவர் செய்ய குமாரன் தாங்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் குமாரன் தாமாக செய்ய மாட்டார் என்று. பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரே அவருடைய பிதாவாக இருந்தார். அது சரிதானே? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவரிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவருடைய பிதாயார் வரப்போகின்ற காரியங்களையும் ஏற்கனவே இருந்த காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டினது பரிசுத்த ஆவியானவரே. அவர் தேவ தீர்க்கதரிசியா இருந்தார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு மட்டுமே வரும். வார்த்தைகள் குறைந்த அளவில் வந்து தீர்க்கதரிசிகள் கர்த்தர் அவர்களிடத்தில் கூறினதை எழுதினார்கள் என்பதை காட்டுகிறது. ஆனால் அவரோ ஒன்றையும் எழுதவில்லை. காரணம் என்னவென்றால் அவரே வார்த்தையாயிருந்தார். அவரே வார்த்தையாயிருந்தார். கவனியுங்கள், அவருக்குள்ளாய் ஜீவித்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன், நான் உங்களிடத்திற்கு வருவேன் என்று அவர் சொன்னார். நான் என்பது அவருக்குள்ளாக இருந்த பிதாவே, அவர்தான் உங்களிடத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நான் உங்களுக்கு போதித்த யாவையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்றும் கூறினார். அதுதான் காரியம். பார்த்தீர்களா? பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள் கிரியை செய்தார். அதே விதமாக பரிசுத்த ஆவியானவர் சரியாக அப்படியே அதே காரியங்களை இந்த நாட்களில் செய்கிறார் என்பதை நாம் கவனித்தோம். அக்கினி ஸ்தம்பத்தினால் அறிவிக்கப்பட்டு சரியாக அப்படியே ஆரம்பத்தில் இருந்தது அதே காரியம். இந்த அக்கினி ஸ்தம்பம் இயேசுவின் மேல் வருவதை கண்டு யோர்தான் நதிக்கரையிலே யோவான் அறிவித்தான். அது எல்லாவற்றையும் நிரூபித்து அதன் விஞ்ஞான ரீதியான புகைப்படமும் எடுக்கப்பட்டாயிற்று. அது மறுக்கப்பட முடியாது. அது விஞ்ஞான ரீதியாக காணக்கூடிய ஒரு பொருளாக நிரூபிக்கப்பட்டது. அது ஏதோ ஒரு புராண கட்டுக்கதை அல்ல. அது ஏதோ மனோ தத்துவம் அல்ல. திரு ஜார்ஜ் லேசி கூறினது போன்று புகைப்பட கருவியின் எந்திர கண் மனோ தத்துவத்தை புகைப்படமாக்காது. வெளிச்சம் பூத கண்ணாடியின் மேல் விழுந்திருக்க வேண்டும் என்றார். 6 அல்லது 8 மாதங்களுக்கு முன்னர் நான் இங்கே நின்று கொண்டு கர்த்தர் உரைக்கிறதாவது, நான் அரிசனாவிற்கு போகிறேன், ஒரு வெடிசத்தம் அங்கே உண்டாகி 7 தேவதூதர்கள் தோன்றுவார்கள் என்று நான் கூறினேன். சபையே, உங்களை குறித்து என்ன உங்களுக்கு நினைவிருக்கின்றதா?
தேவன் அதை அவ்வளவு தத்துரூபமாக்கி லுக் பத்திரிகையும் கூட அதனை புகைப்படம் எடுத்தது, அதை பிரசுரித்தது. ஆவிக்குரியது முன் கண்டது அதே விதமாக காணக்கூடியதாகிறது. ஏழு தூதர்கள் எல்லா வேத வாக்கியங்களையும் முடிவையும் கொண்டு வந்தது. ஏனென்றால் முழு வேதாகமத்தின் எல்லா ரகசியங்களும் அந்த ஏழு முத்திரைகளுக்குள்ளாக இருக்கின்றது. ஆனிதான் இந்த புத்தகம் என்று நாம் அறிவோம். அதன் முத்திரை அதை கொண்டு எல்லாமும் சரிப்படுத்தப்பட்டாயிற்று. அது அந்த முழு புத்தகத்தின் ரகசியமாய் இருக்கிறது. அந்த ஏழு முத்திரைகளுக்குள்ளாக இருந்த அதை கொண்டு வரும்படியாக தேவன் நம்மை அனுமதித்தார். அது சம்பவித்த போது அங்கே இருந்த ஒரு மனிதனும் இதோ இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதே விதமாக அது சம்பவித்தது என்று லுக் பத்திரிகையும் அதை நிரூபித்தது. ஏனென்றால் அதை முன்னதாக கூறினது தேவனே. நான் செய்வேன் என்று தேவன் கூறும் போது அதை செய்து நிறைவேற்றும்படியாய் அவருடைய வார்த்தையின் பின்னால் நிற்பது தேவனே. ஆகையினால் ஜனங்களாகி உங்கள் மத்தியில் இருப்பது ஏதோ என்ன போன்ற மாம்ச பிரகாரமான ஒரு மனிதன் அல்ல, அது நித்திய தேவன். அவர் மனிதனை உபயோகிக்கிறார், அது உண்மையே. மனிதனின் மூலமாக கிரியை செய்வதற்கு புறம்பாக அவர் வேதத்தின் மூலமாகவும் கிரியை செய்கிறதில்லை. நான் அதை அறிந்திருக்கிறேன். மனிதன் அவருடைய பிரதிநிதியாக இருக்கிறான். அதைதான் அவர் தெரிந்து கொண்டார். ஏன், அது எனக்கு தெரியாது. சூரியனை பிரசங்கிக்கும்படி அவர் செய்திருக்கலாம், காற்றை பிரசங்கிக்கும்படி அவர் செய்திருக்கலாம், இந்த காரியங்களை எல்லாம் காற்று செய்யும்படியாய் அவர் செய்திருக்கலாம். ஆனால் அவரோ இதற்கு மனிதனை தெரிந்து கொண்டார். அதுதான் அவருடைய கருத்தாய் இருந்தது. அதாவது ஒரு மனிதன் ஒரு மனிதனோடு பேச வேண்டும், அவர் பேசுவதல்ல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனத்திற்கு வந்தது. தீர்க்க தரிசன உரைப்பவர்கள் பிரசங்கிமார்கள். மூல வார்த்தையை மறுக்கின்ற ஒரு தீர்க்க தரிசனம் உரைப்பவன் அவன் எப்படி ஒரு உண்மையான தீர்க்க தரிசியாக இருக்க முடியும்? புரிகின்றதா? அவன் தீர்க்க தரிசியாக இருக்க முடியாது. காரணம் என்னவென்றால் அவன் வார்த்தையின் சத்தியத்தை மறுக்கிறான். அவ்விதமாக இல்லை என்றால் அப்பொழுது இந்த வார்த்தை அதாகவே அந்த வார்த்தையின் உத்தமத்தோடும் பரிசுத்த ஆவியின் உத்தமத்தோடும் பிரசங்கிக்கப்பட்டால் வார்த்தை வாக்களித்துள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் அவர் வெளிப்பட செய்ய முடியும். அந்த விதமாதான் அது சரியா அல்லது தவறா என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசும் அதைதான் சொன்னார், நான் செய்வேன் என்று எழுதி இருக்கிற கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் அப்பொழுது நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை என்றார். புரிகின்றதா? இப்பொழுது நாம் இந்த காரியங்களை காண்கிறோம். நினைவிருக்கட்டும், ஏழு முத்திரைகளும் அவைகளின் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்ட போது முடிந்துவிட்டது. அவைகளில் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள அவர் நம்மை அனுமதிக்கவில்லை. ஏழு முத்திரைகள் பிரசங்கிக்கப்பட்ட போது எத்தனை பேர்கள் இங்கு இருந்தீர்கள், அதை கேட்டீர்கள்? நீங்கள் யாவரும் என்று நான் யூகிக்கிறேன். பாருங்கள், ஏழாம் முத்திரையை அவர் அனுமதிக்கவில்லை. அவர் சரியாக நேராக அந்த அறையிலே அவை ஒவ்வொன்றையும் அவர் வெளிப்படுத்தினார். என்னுடைய ஜீவியத்தில் ஆவியின் ஏவுதலால் நான் எதையாவது பிரசங்கித்தேன் என்றால் அது இதுதான். அது உங்களுக்கு உண்மையானதா இருந்திருக்க வேண்டும். இங்கே நின்று கொண்டு அது சம்பவிக்க போகிறது என்று உங்களுக்கு கூறினேன். நேராக அங்கே சென்றேன். ஜனங்களுக்கு சம்பவித்தது என்னவென்று புதிராக இருந்தபோது விஞ்ஞானமும் மற்ற அனைத்து காரியங்களும் விஞ்ஞான ஆராய்ச்சியும் கூட அது சரியாக அந்த இடத்திலேயே சம்பவித்தது என்று நிரூபித்தது. அங்கே இருந்து திரும்பி வந்து அது வெளிப்படுவதை கேட்டு ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையா ஆக்கினது. நாம் இந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம்? நினைவிருக்கட்டும், ஆறாம் முத்திரையின் போது அங்கேதான் ஏழு எக்காலங்களும் அந்த ஆறாம் முத்திரையின் கீழ்தான் முடங்கின. நாம் அதை பிரசங்கிக்கும் போது நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். எல்லா ஏழு எக்காலங்களும் ஆறாம் முத்திரையிலே சம்பவிக்கிறது. ஏழு என்பது எப்பொழுதுமே ரகசியமாயிருக்கிறது. அந்த ஏழாவதை கவனியங்கள், அதுதான் முடிவு. அது கர்த்தருடைய வருகையாயிருக்கிறது. பரலோகம் அமைதலாய் இருந்தது, நிசப்தமாய் இருந்தது, ஒருவரும் அசையவில்லை. ஏனென்றால் நான் எப்பொழுது திரும்பி வருவேன் என்று பரலோகத்தில் உள்ள ஒரு தூதனும் கூட அறியான் என்று இயேசுதாமே கூறியுள்ளார். அது என்ன நேரம் என்று எனக்கும் கூட தெரியாது. பிதா அதை அவருடைய சிந்தையில் வைத்திருக்கிறார். ஆவியாகிய தேவன் மட்டுமே அதை அறிவார். நான் அதை அறியேன் என்று கூறினார். அப்படியானால் அது வெளிப்படுத்தப்படவில்லை. அந்த ஏழாவது எக்காலம் முடங்கின போது அல்லது ஏழாவது தூதன் முடங்கின போது ஒரு முத்திரை திறக்கப்பட்டது. அப்பொழுது பரலோகத்திலே அமைதல் உண்டாயிருந்தது. பாருங்கள், என்ன சம்பவிக்க போகிறது என்பது அறிவிக்கப்படாமல் இருந்தது. ஆனால் ஆறாம் முத்திரையின் கீழ் இந்த எக்காலங்கள் முழங்குகின்றன. நினைவிருக்கட்டும், இந்த முழக்கத்தின் போதுதான் ஆட்டுக்குட்டியானவர் புறப்பட்டு வந்து காட்சியில் தோன்றுகிறார் என்பதை நாம் கண்டறிந்தோம். அவர் கிருபாசனத்தை விட்டு எழுந்து விட்டார். அவருடைய மீட்பின் கிரியை முடிந்துவிட்டது. அவர் புறப்பட்டு வந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்து அந்த புத்தகத்தை வாங்கி இனி காலம் செல்லாது என்றார். உடனடியாக ஒரு தூதன் ஏழாம் அதிகாரத்தில் தோன்றி அல்லது பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தோன்றி இந்த தூதன் கீழே இறங்கி வந்து இனி காலம் செல்லாது என்று ஆணையிட்டான். ஆனால் பாருங்கள், இந்த புத்தகத்தில் தான் மீட்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் மீட்பின் புத்தகம். அவர் மீட்டுக் கொண்ட எல்லா காரியங்களும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அவர் யாருக்காக மறித்தாரோ அவர்கள் யாவரும் அதில் எழுதப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை முற்றிலுமாக மீட்டுக் கொள்ளும் வரையிலும் அவரால் மத்தியஸ்தரின் ஆசனத்தை விட்டு எழ முடியாது. அவர் அதை சிலுவையில் மீட்டுக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் முன்குறிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அந்த கடைசி ஆள் மீட்கப்படும் மட்டுமாக அவர் அங்கேயே தங்கி இருந்து பரிந்து பேச வேண்டியதாய் இருக்கிறது. மகிமை. ஆனால் ஒரு நாளில் அவர் எழும்பி புறப்பட்டு வருவார். அந்த புத்தகம் எங்கே இருந்தது? அதன் உரிமையாளராகிய சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் இருந்தது. ஒருவனும் அந்த புத்தகத்தை பார்க்கவும் கூட தகுதி இல்லாமலும் விசேஷமாக அதை திறக்கவும் அதில் இருந்த மறைக்கப்பட்ட ரகசியங்கள் என்னவென்று வெளிப்படுத்தவும் பாத்திரவானாக காணப்படாததினால் அழுதான். ரகசியங்கள் அந்த ஏழு முத்திரைகளுக்குள் இருந்தது. இந்த ஏழு முத்திரைகளும் திறக்கப்பட்டதும் அது முழு வேதாகமத்தையும் திறந்தது. ஏழு முத்திரைகள், இந்த ஏழு ரகசியங்களும் ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது. முழு வேதாகமத்தின் ரகசியத்தையும் அதற்குள்ளாக அடக்கிக் கொண்டிருந்தது. அது மீட்பின் புத்தகமாய் இருந்தது. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு அல்ல. புதிய ஏற்பாட்டிற்காக அது அறிவித்தது. நம்மை அல்லாமல் அவர்கள் பரிபூர்ணராக முடியாது. எபிரேயர் 11 புரிகின்றதா? பாருங்கள், மீட்பர் மறித்த போதுதான் மீட்பே உண்டானது. அவர்கள் ஆட்டுக்குட்டிகளின் ரத்தத்தின் கீழ் மறைக்கப்பட்டிருந்தனர். மீட்பரின் கீழ் அல்ல. இன்னும் மீட்டுக் கொள்ளப்படவில்லை. மீட்பர் வருமட்டாய் அவர்கள் மீட்டுக் கொள்ளப்படவில்லை. இப்பொழுது இந்த மீட்பவர் யோவான் சுற்றுமுற்றுமாய் பார்த்தபோது தேவன் சிங்காசனத்தின் மேல் வைத்திருக்க அவருடைய கரத்தில் ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகம் ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய முழு ரட்சிப்பின் திட்டமும் அதற்குள்ளாய் இருந்தது. மானுட இனத்தினால், ஆதாமினால் அது இழக்கப்பட்டதாயிற்று. அது திரும்பி ஆலயத்திற்கு சென்றது. சாத்தானால் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதை ஆதாம் விழுந்து போகும்படிதான் அவனால் செய்ய முடிந்தது. அந்த புத்தகம் அப்பொழுது யாரிடம் சென்றது? அது மானிட வர்க்கத்துக்கு சொந்தமானதல்ல. ஆசீர்வாதங்கள் இடத்துக்கு சொந்தமானதல்ல. இங்கே மானிட இனம் அதை இழந்து விட்டது. எனவே அது நேராக அதனுடைய மூல சொந்தக்காரத்துக்கு திரும்பி போய்விட்டது. அது தேவனே. அங்கே அதை கையில் வைத்துக் கொண்டு அவர் உட்கார்ந்திருந்தார். வந்து யாராவது அதை உரிமை கோரும்படியாக அவர் அழைப்பு கொடுத்தார். யோவான் சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கே பரலோகத்தில் அதை செய்ய ஒரு மனிதனும் இல்லை. பூலோகத்தில் அதை செய்ய ஒரு மனிதனும் இல்லை. ஒரு தூதனும் இல்லை. யாராலும் இந்த புத்தகத்தை எடுக்கவோ அந்த முத்திரைகளை உடைக்கவோ கூடாமல் இருந்தது. அல்லது அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒரு மனிதனும் பாத்திரமானாக காணப்படவில்லை. மனங்கசிந்து அழுததாக யோவான் கூறினான். தூதரவனத்தில் வந்து யோவானே அழாதே, ஏனெனில் யூதா கோத்திரத்து சிங்கமானவர் அதை மேற்கொண்டிருக்கிறார். அவர் பாத்திரராய் இருக்கிறார் என்று கூறினார். யோவான் பார்க்கும்படியாய் நோக்கினான். ஆட்டுக்குட்டியா அல்லது சிங்கத்தையா? அவன் என்னத்தை கண்டான்? ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டான். அது ஒரு ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியை கண்டான். எவ்வளவு காலமாக அப்படி இருக்கிறது? உலக தோற்றம் முதற்கொண்டு ஆட்டுக்குட்டியானவர் முன் வந்து புத்தகத்தை வலது கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறவர் மட்டுமாக நடந்து போய் அந்த புத்தகத்தை பெற்றுக் கொண்டு ஏறி போய் அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தார். அதுதான் காரியம். அது முடிந்துவிட்டது. எப்பொழுது? முத்திரைகள் வெளிப்படுத்தப்பட்ட போதிலா? கடைசி நபர் மீட்டுக் கொள்ளப்பட்ட பின்னர், அதாவது அவர் மீட்டுக் கொண்ட எல்லா காரியங்களுக்கும் பின்னர். அதற்கு பின்னர் மீட்டுக் கொள்ளப்பட ஒன்றுமே இல்லை. அவர் மீட்டுக் கொள்ளும்படியாய் அவர் வந்தார். அவர் ஏன் 40 வருடங்களுக்கு முன்னதாக அவர்களை மீட்டுக் கொள்ளவில்லை? 2000 வருடங்களுக்கு முன்னதாக ஏன் மீட்டுக் கொள்ளவில்லை என்று கூறலாம். பாருங்கள், அந்த புத்தகத்தில் அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அவர்களை மீட்டுக் கொள்வது தேவனுடைய நோக்கமாக இருந்த காரணத்தினால் அவர் அங்கே தரித்திருக்க வேண்டியதாக இருந்தது. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆட்டுக்குட்டியானவரும் அப்பொழுதே அடிக்கப்பட வேண்டும் என்று அதில் போடப்பட்டிருந்தது. இதோ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக திரும்பி வந்து பரிந்து பேசுகிறார். அவரை கவனியுங்கள். அதிகப்படியான போலிகள் அங்கே உண்டாயிருந்தன. மற்றெல்லா காரியங்களும் அதிகப்படியாக இருந்தன. ஆனால் உண்மையாகவே அங்கே யாரோ ஒருவர் ரட்சிக்கப்பட போகிறார். சபையானது கரைதிரையற்றதா இருக்கும்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அவள் அங்கே அப்படி இருக்க போகிறாள். ஆட்டுக்குட்டியானவர் அதற்காகவே, அந்த நோக்கத்திற்காகவே மறித்தார். பின்னர் அந்த புத்தகத்தில் இருக்கிற கடைசி பெயர் மீட்கப்பட்ட போது ஆட்டுக்குட்டியானவர் எழும்பி வந்து அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை செய்தது நான் தான் என்றார். தூதர்கள், சேராபீன்கள், 24 மூப்பர்கள், ஜீவன்கள் எல்லாமே தங்கள் கீடங்களை கழற்றிவிட்டு சிங்காசனத்துக்கு முன்பாக விழுந்து நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர் என்று கூறின. ஆமென் என்றும் அல்லேலூயா என்றும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள் என்றும் ஒருத்த சத்தமாய் நான் கூச்சலிட்டதை வானத்திலும் பூமியிலும் உள்ள யாவும் கேட்டது என்று யோவான் கூறினான். அந்த கூச்சல் மேலே எழும்பினது. ஏன்? அவர்களுடைய பெயர்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டியவைகளாய் அந்த புத்தகத்தில் இருந்தது. ஆட்டுக்குட்டி ஆனவர் அதை வெளிப்படுத்தினார். ஆட்டுக்குட்டி ஆனவர் அதை மீட்டுக் கொண்டார். ஆனால் அதில் உள்ள ஒவ்வொரு பெயரும் மீட்டுக் கொள்ளப்படுமட்டாய் அவரால் வர முடியாது. இந்த சம்பவமானது 7வது முத்திரை திறக்கப்படுவதற்கு முன்பும் 6ம் முத்திரையின் கீழும் சம்பவிக்க வேண்டியதாய் இருக்கிறது. அதற்கு பின்னரே ஆட்டுக்குட்டி ஆனவர் தாம் மீட்டுக் கொண்டதற்காக வந்தார். அவர் எதை மீட்டுக் கொண்டாரோ அதை உரிமை கோர அவர் வருகிறார். அவர் அதை ஏற்கனவே அந்த புத்தகத்தில் உடையவராய் இருக்கிறார். அந்த புத்தகம் அவருடைய கரத்தில் இருந்தது. அவர் அதை வாங்கிக் கொள்கிறார். அவர் மீட்டுக் கொண்டதை அவர் பெற்றுக் கொள்ள அவர் வந்திருக்கிறார். அதுதான் அவருடைய வேலை. அவர் அதை செய்து முடித்து விட்டார். அவர் அதை பெற்றுக் கொள்ள வந்திருக்கிறார். ஓ, என்ன ஒரு நேரம்! அதை நிரூபித்து விட்டார். 7ம் முத்திரை அதை நிரூபித்து விட்டது. அவர் திரும்பி வந்து மீட்டின் புத்தகத்தை எடுத்துக் கொண்டார். கவனியுங்கள், அது 7ம் தூதனின் செய்திதான். 7 முத்திரைகளையும் வெளிப்படுத்த வேண்டியதாய் இருந்தது. வெளிப்படுத்தல் 10:7, அதை நீங்கள் காணலாம். புரிகின்றதா? இந்த தூதன் கீழே இறங்கி வந்து அவனுடைய பாதத்தை தரையின் மேலும் சமுத்திரத்தின் மேலும் வைத்தான். அது கிறிஸ்துவே. அவருடைய சிரசின் மேல் ஒரு வானவில் இருந்தது. அவரை கணியுங்கள். அவரை நீங்கள் வெளிப்படுத்தல் 1ம் அதிகாரத்தில் திரும்பவும் பார்க்கலாம். சிரசின் மேல் வானவில்லை உடையவராய் பார்வைக்கு வஜ்ரக்கில்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பானவராய் காண்பீர்கள். இங்கே அவர் வருகிறார். ஒரு பாதத்தை பூமியின் மேலும் மற்ற பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் வைத்து கைகளை உயர்த்தி அவருடைய சிரசின் மேல் ஒரு வானவில் இருந்தது. அது ஒரு உடன்படிக்கை. அவரே உடன்படிக்கையின் தூதனது கிறிஸ்துவே. பாடுபடுவதற்கென்றே அவர் தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். அதோ அவர் வருகிறார். அவர் தமது கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி இது சம்பவிக்கும் போது இனி காலம் செல்லாது என்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், நித்தியமானவர், விராவானவர் அந்த தேவன் பெயரில் ஆணையிட்டு சொன்னார். அது கடந்து விட்டது. அது சம்பவித்தாயிற்று. அது முடிந்து விட்டது. பின்னர் வேதம் 7வது பூமியின் தூதனுடைய செய்தியின் போது பூமியின் மேல் இருக்கும் தூதன் 7வதும் கடைசி சபை கால தூதனுமானவன் அவனுடைய ஊழியத்தை துவங்கும் போது பூமியில் அது ஆரம்பிக்கும் போது அந்த நேரத்தில் இந்த 7 முத்திரைகளின் தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்படும். இப்போது நாம் எங்கே இருக்கிறோம் என்று நாம் பார்ப்போம். அருவாக இருக்கக்கூடுமா நண்பர்களே? அருவாக இருக்குமா? கவனியுங்கள், எல்லாம் கூடும். புத்தகத்தை மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களாக பெயர் எழுதப்பட்ட யாவருடைய மீட்புக்காகவும் அவர் வந்தார். மீட்கப்பட வேண்டிய யாவருடைய பெயர்களும் அந்த புத்தகத்தில் இருந்தது. அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவர்கள். அதை மீட்டுக் கொள்ள அவர் வந்தார். அவர் மீட்டுக் கொண்ட யாவரும் அந்த புத்தகத்தில் இருந்தார்கள். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஒரு நாடாவை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களையே கூர்ந்து கவனியுங்கள். அந்த பயங்கரமான கண்களும் அந்த பயங்கரமான தலைகளும் யூகித்து பார்க்க முடியுமா? அதனால் தான் இந்த செய்தி அவ்வளவாய் இந்த நவீன காலத்து பெண்களுக்கு எதிராக இருக்கின்றதோ? அந்த கடைசி தூதனின் செய்தியாய் இது இருக்கக்கூடுமோ? 30 வருடங்களுக்கு முன்பாக அங்கே ஆற்றங்கரையில் அவர் என்ன கூறினார்? முதலாவது வருகையை குறித்து அறிவிக்க யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போன்று உன்னுடைய செய்தி அவருடைய 2ம் வருகையை அறிவிக்கிறதா இருக்கும் என்றார். உலகத்தை சுற்றிலுமா அதைதான் அது செய்தது. அப்படியானால் வருகை சமீபமாயிருக்க வேண்டும். இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். ஏன்? நான் என் தலையை சொரிந்தேன். என்னுடைய தலையணையில் நான் புரண்டேன். நான் தரையில் நடந்தேன். உனக்கு என்ன நேர்ந்தது? சில நாட்களுக்கு முன்னர் நான் பயணம் செய்து கொண்டிருந்த 2 பேர்களை கேட்டேன். ஒரு சமயம் நான் ஜாக் மூனிடம் கேட்டேன். உங்கள் எல்லாருக்கும் ஜாக் மூன் அவர் தெரியும். சிவ போட்டில் உள்ள அவரிடம் நான் போகிறேன். நான் சொன்னேன், சகோதரன் ஜாக், உலகத்தில் நீங்கள் எனக்கு அவ்வளவு நெருங்கிய நண்பன். நான் அவரை கேட்பதற்கு முன்னதாக நான் என்னுடைய மனைவியை கேட்டேன். என்னை குறித்து ஏதாவது காரியம், அதாவது என்னுடைய கெட்டவைகள் முதலாளிகளை யாராவது அறிந்திருக்கிறார்கள் என்றால் அது என் மனைவியாயிருக்கும். பாருங்கள், ஒரு அருமையான நபர். ஒரு நாள் நான் அவளிடம், தேனே, உன்னுடைய கணவன் என்ற முறையில் நான் ஒரு சுவிசேஷ ஊழியன். நான் நேசிக்கின்ற ஒருவர் பேரில் ஒரு நிந்தையை கொண்டு வர நான் விரும்பவில்லை. இல்லை இல்லை, நான் உன்னை புண்படுத்தவும் விரும்பவில்லை. நான் ஒரு நிந்தையை உண்மையில் கொண்டு வர மாட்டேன். உனக்கு கெடுதி விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் நான் செய்யாதபடி தேவன் என்னை காத்துக் கொள்வாராக. எவ்வளவு அதிகமாக தேவனுக்கு கெடுதி செய்யும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறேன். நீ என்னுடைய மனைவி, அவரோ என்னுடைய ரட்சகரும் தேவனுமாயிருக்கிறார். நான் உன்ன ஒரு கேள்வி கேட்க போகிறேன், சுற்றி வளைத்து கூறாதே, உண்மை எனக்கு கூறு. நான் அவ்வளவு படித்திருக்கிறேனா என்றேன். நான் வியப்புற்றதுண்டு. நான் வேடம் பூண்டிருக்கிறேன். வேடிக்கையானவன், வினோதமானவன், எனக்கு அது தெரியும். எந்த விதமான ஒரு மனிதன் என்று எல்லாரும் கூறினார்கள். உங்களை ஏதோ ஒன்றா நீங்கள் ஆக்கிக் கொள்ள முடியாது. தேவனுடைய கிருபையினால் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதுதான் நீங்கள். நான் சொன்னேன், எனக்கு சிறிது மூளை கோளாறு, உங்களுக்கு தெரியும். ஏதோ கிறுக்காகி விட்டதா? நான் பெண்கள் நேசிக்கும் போது ஏன் நான் தொடர்ந்து அவர்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் என்று கூறினேன். அவர்கள் என்னை ஒரு பெண்ணை வெறுக்கிறவன் என்று அழைக்கிறார்கள். நான் பெண்ணை வெறுக்கிறேனா? நான் வெறுக்கிறதில்லை. பார்த்தீர்களா? அது தவறானது. நான் பெண்களை நேசிக்கிறேன், அதாவது என் சகோதரிகளாக நேசிக்கிறேன். நீங்கள் தவறாக இருக்கும் போது அதை கண்ட பின்னர் நான் உங்களை தட்டி கொடுக்க மாட்டேன். என்னால் அதை உங்களுக்கு கூற முடியும். நான் உங்களை அதிகமாக நேசிப்பதால் அதை செய்ய முடியும். சில பேர் அப்படி செய்வார்கள். அவரால் செய்யக்கூடும். அது வித்தியாசமான ஒரு அன்பா இருக்கிறது. புரிகின்றதா? நான் உங்களை நேசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் இருக்கிற விதத்தில் நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் ஒரு தேவ குமாரனுக்கு உதவியாயிருக்கிறீர்கள். நீங்கள் அவரில் ஒரு பாகமாயிருக்கிறீர்கள். புரிகின்றதா? நான் உங்களை நேசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மனிதனின் சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். மனிதனோ தேவனின் சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையினால் ஒன்று சேர்ந்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அதன் நிமித்தமாக நான் உங்களை நேசிக்கிறேன். வேறு எந்த காரியமும் அதற்கு ஈடு இல்லாதது. என் வாழ்நாள் முழுவதுமாக அப்படியே தான் நான் இருக்கிறேன். தேவன் அதை அறிவார். புரிகின்றதா? அது உண்மை. நான் உங்களை நேசிக்கிறேன். நான் ஏன் எழுப்பி நின்று தொடர்ந்து அப்படியே கூற வேண்டும்? அவர்களோ, எல்லா ஸ்திரீகளுக்கும் கூறுங்கள், சகோதரன் பிரம்மன் பிரசங்கிப்பதை கேட்கப் போவதென்றால் தலைமயிரை வித்தியாசமாக வாரிக்கொள்ள வேண்டும். தலையில் ஒரு தொப்பியை அல்லது எதையாவது அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தலைமயிர் குட்டையாய் இருப்பது குறித்து வெளுத்து விடுவார். தாயம் பூச்சி கொள்ளுகிற முதலான காரியங்களை செய்யாதேயுங்கள் என்று கூறுகிறார்கள். அதைதான் அவர்கள் செய்தார்கள். ஓ, அவர் யாரையோ குறித்து பேசினார். ஜனங்களும் ஒரு தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை போதிப்பதற்கு பதிலாக எப்படி மகத்தான ஆவிக்குரிய வரங்களையும் அதுபோன்ற மற்ற காரியங்களையும் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை ஸ்திரீகளுக்கு நீர் ஏன் பிரசங்கிக்க கூடாது என்கிறார்கள். நான் சொன்னேன், அவர்கள் ஏபிசி அச்சரித்தையே கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எப்படி அல்ஜிப்ரா கணக்கை தெரிந்து கொள்ள முடியும்? புரிகின்றதா? முதலாவதாக சீர்பொருந்துங்கள். நான் எவ்வளவு அதிகமாய் பிரசங்கிக்கிறேனோ அந்த அளவுக்கு அதிகமாய் அது மோசமாகிக் கொண்டே போகிறது. அப்படி பிரசங்கிப்பதை நீங்கள் ஏன் விட்டுவிடக் கூடாது என்று அப்பொழுது நீங்கள் கூறுவீர்கள். இல்லையா, அதற்கு எதிராக ஒரு சாட்சி, ஒரு சத்தம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய ஊழியத்தில் உள்ள மகத்தான மனிதர்களில் ஒருவர் அண்மையிலின் தலையின் மேல் கையை வைத்து, நீர் செய்யும்படி அனுமதித்தால் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய இருதயத்தை விட்டு தேவன் வெளியே எடுத்து போடும்படியாக நான் ஜெபிப்பேன். இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் ஸ்திரீகளை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று கூறினார். நான் சொன்னேன், கோமக்கதில் நம்பிக்கை இருக்கிறதா? நீங்கள் பரிசுத்த பிரசங்கியாராச்சே என்றேன். அதற்கு அவர், நிச்சயமாக எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது, ஆனால் அது உண்மை பொறுத்தது என்றார். நான் இல்லை என்றேன். அதற்கு அவரது போதகர்களை பொறுத்தது என்றார். நான் சொன்னேன், அவர்கள் இதை செய்வதில்லையே என்று. யாராவது இதை செய்யத்தான் வேண்டும். ஆற்றை கடந்தாக வேண்டும். தோளானது உறுத்தி எடுக்கப்பட வேண்டும். நான் அதை செய்ய விரும்பவில்லை. எனக்கு அதை செய்ய விருப்பமும் இல்லை என்று தேவன் அறிவா. பெண்களில் அநேகர் இருந்து குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுகின்றனர். எனக்காக உயிரையும் கூட கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். யோசித்து பாருங்கள், தேவனுடைய கிருபை பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்பட்டிருக்க அந்த ஏழை நபர் நம்பிக்கையற்றவனால் அக்கறையில் நித்தியத்திற்குள்ளாக அமிழ்ந்து போவதை பார்த்து அதற்கு எதிராக நான் கூக்குறாமல் அமைதியாக நின்று அதை நான் பார்த்துக் கொண்டிருக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு சாமத்துவனாய் இருக்கும்படியாக அல்ல. ஆனால் இந்த தேசத்தினுடைய ஆவி, சபையின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி அல்ல, தாபனமாகிய சபையின் ஆவியானது அங்கே உள்ள அந்த குழப்பத்திற்குள்ளாக இந்த ஸ்திரீகளை அப்படியே சுழற்சி கொண்டு போய்விட்டது. அதிலிருந்து வெளியே வாருங்கள், அந்த அசோசியிலிருந்து விலகி ஓடுங்கள் என்று கூச்சல் இருக்கின்ற ஒரு சத்தமாய் மாத்திரமே நான் இருக்கிறேன். ஆண்டவிடமான ஒரு காரியத்தை பிசாசு உங்களுடன் செய்ய இடம் கூடாதேங்கள். தவறானது. அசம்பிளி சபா ஜனங்களே, ஸ்திரீகள் தலைமையரை குட்டையாக வெட்டிக்கொள்ள அனுமதிக்கிறீர்கள், ஆனால் அழகு சாதனங்களை உபயோகிப்பதை தடுக்கிறீர்கள். அழகு சாதனங்களை உபயோகிப்பதற்கு எதிராக உண்மையில் எந்த ஒரு வேத வாக்கியமும் இல்லை. ஆனால் தலைமையிலே குட்டையாக கத்தரித்துக் கொள்வதற்கு எதிராக வேத வாக்கியம் இருக்கின்றது. தேவனுக்கு முன்பாக ஜெபிப்பதற்கு கூட அவள் தகுதியற்றவள் என்று வேதம் கூறுகின்றது. விவாகரத்து செய்து அவளை விட்டுவிடவும் அவளுடைய புருஷனுக்கு உரிமை இருக்கின்றது. உண்மையிலேயே அவள் தன்னை ஒரு அசுசியானவள் என்று உலகத்துக்கு எடுத்து காட்டுகிறவளாக இருக்கிறார். வேதாகமம் அந்த விதமாக கூறுகிறது. அவள் அதை செய்யும் போது அவளுடைய சொந்த புருஷனையே கனவீனப்படுத்துகிறார். வேதாகமம் சரியாக அதைத்தான் கூறுகிறது. புரிகின்றதா? சரி, அடகு சாதனங்களை ஸ்திரீகள் அணிந்து கொள்ளுதல், இதை பற்றி நாம் வேதாகமத்தில் ஒரே ஒருத்தியைத்தான் பார்க்கிறோம். அவள் யேசபேல், அவள் தான். வேதாகமத்தில் அழகு சாதனங்களை ஒரு நபர் அணிந்து கொண்டாள் என்று பார்க்கும் போது அது யேசபேல். தேவன் அவளை காட்டு நாய்களுக்கு ஆகாரமாய் கொடுத்தார். அவள் ஒரு அவமானமாய் ஆனாள். நீசத்தனமான எல்லா காரியங்களில் யேசபேல் என்று அழைக்கப்பட்டது. நீங்கள் அதை செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் உங்களை செய்ய வைக்கிறது என்ன? சாசின் ஆவிதான் அதை செய்ய வைக்கிறது. நீங்கள் அதை உணர்வதில்லை, எனக்கு தெரியும் நீங்கள் அதை உணர்வதில்லை என்று. நீங்கள் மிகவும் நல்ல ஜனங்கள், நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் என்னுடைய கரத்தை குலுக்குகிறீர்கள், என்னிடத்தில் பேசுகிறீர்கள், நான் உங்களை நேசிக்கிறேன், அது சரியே. ஆனால் நான் அதை பார்த்துவிட்டு சும்மா இருப்பேனானால் நான் ஒரு மாயமாலக்காரனாக இருப்பேன். பவுல் கூறுகிறான், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறுத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று. எந்த ஸ்திரீயோ அல்லது எந்த புருஷனோ அவர்களுடைய ரத்தப்படி அந்த நாளில் என் மேல் இராமல் இருப்பதாக நான் உண்மையை உங்களிடம் கூறினேன். நான் அதை செய்ய வெறுத்தேன். தேவன் செய்ய சொல்வதை நான் செய்ய விரும்பவில்லை என்ற காரணத்தினால் நான் அதை செய்ய வெறுக்கிறேன் என்றல்ல. ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை புண்படுத்த விரும்பவில்லை. எனவே நான் என்ன செய்யவேன்? ஆனால் சுத்தமான தெய்வீக அன்பு அதை செய்யும்படியாய் உங்களை உந்தி தள்ளும். சிலுவையை தவிர்க்கும்படியாய் இயேசுவும் கூட ஜெபித்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க இப்படி செய்யும், ஆகியும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். இதை கூறுகின்ற அந்த மனிதனாய் இருக்க போகிறவன் நானா? அவ்வளவு அழகாயும் அருமையாயும் இருக்கின்ற பெண்களை வீசி எறிகிறனாக இருக்க போகிறது நானா? நானா அதை செய்ய போகிறவன்? தேவன் நேசிப்பதற்கு பதிலாக அவர்கள் பணத்தையும் தாபனத்தையும் நேசிக்கிறார்கள் என்று பீடத்தில் நின்று என்னுடைய ஊழியக்கார சகோதரரை கடிந்து பேசுகிறவனாக இருக்க போகிறவன் நானா? நானா? என் தோளின் மேல் கரத்தை போடும் என்னுடைய வெளியேறப்பட்ட சகோதரர்களுக்கு ஓ அதை நான் செய்ய வேண்டுமா? ஓ தேவனே, அதை நான் செய்ய விடாதே. ஆனால் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன். அசலான அன்பே அதை செய்யும்படியா என்னை உந்தி தள்ளியது. அதன் காரணமாகத்தான் இந்த செய்தியானது இந்த விதமாக இருக்கிறதா? உலகத்தில் எந்த இடத்திலும் இந்த விதமாக இல்லை. அப்படியானால் எங்கே அந்த விதமாக இருக்கிறது? சரி, அவர்கள் பயப்படுகிறார்கள், புரிகின்றதா? ஆனால் இது பயமற்றதாகவே இருந்து வருகிறது. அப்படியேதான் தேவன் எப்பொழுதுமே அந்த விதமாகத்தான் இருக்கிறார். பாருங்கள், சரி, இதனால் தான் ஸ்திரீகள் இந்த செய்தியினால் அவ்வளவாய் கடிந்து கொள்ளப்படுகிறார்களா? அறியாமலேயே அது வெளிப்படுத்தப்படவில்லை, அது எனக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த ஒரு நாள் வரை அது என்னிடத்திற்கு வரவே இல்லை. புரிகின்றதா? அதை நோக்கி பாருங்கள். சரி, நிச்சயமாக ஊழியத்துக்கு பொருத்தமாய் இருக்கிறது. இப்போது ஒரு நிமிஷம் பொறுங்கள். இதற்கும் முன்பாக ஸ்திரீயின் உலகமாக எப்பொழுதாவது ஆனது உண்டா? ஆம், சரித்திரத்தின்படியாக எலியாவின் நாட்களில் யேசபேல் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ இருந்தா. அவள் சபையின் மேல் ஆதிக்கத்தை பெற்றுக் கொண்டா. வேதம் கூறுகிறது அவள் அதை மீண்டும் கடைசி நாட்களில் பெற்றுக் கொள்வாள் என்று. அவளுடைய ஆவி ஒரு சபையின் மூலமாக, ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக கிரியை செய்கிறது. அவள் ஒரு மகா வேசியாய் இருப்பாள். மற்ற எல்லா சபைகளையும் அவளோடு சேர்ந்து அவளை போன்றே வேசிகளாய் இருப்பார்கள். அது சரிதானே? வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் அவள் ஒரு மகா வேசி என்றும் வேசிகளுக்கு தாய் என்றும் கூறுகிறது. அது ஒரு புருஷனாய் இருக்க முடியாது, அது ஒரு ஸ்திரீயே. புரிகின்றதா? அவர்கள் யாவரும் உயிரோடு அக்கினி கடலில் தள்ளப்பட்டு அடிந்து போனான். அது உண்மைதானா? அங்கேதான் காரியம். கவனியுங்கள், அந்த யேசபேல் காட்சியில் தோன்றின போது ஒரு மனிதனுக்கு எதிராக எழுப்பினான். தேவன் ஒரு மனிதனை கொண்டு வந்தார். அவன் எங்கே இருந்து வந்தான் என்று கூட நமக்கு தெரியாது. அதற்கு முன்பாக அவன் ஊழியம் ஏதும் செய்ததாயும் சான்றில்லை. அவன் ஒரு ஆசாரியனோ அல்லது எதுவாகவோ இல்லை. மனிதனை போன்று இருந்தான். ஒருவன் அவன் எழும்பி வந்தான். அவன் பெயர் எலியா. அவன் தன் கோடாரியை மரத்தின் வேரருகே வைத்தான். அவர்கள் அவனை வெறுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவனுடைய முடி சபையுமே அவனை எதிர்த்தது. ஒரு சமயத்தில் தான் மாத்திரம்தான் தனியாக நிற்கிறேன் என்று எண்ணினான். ஆனால் தேவனோ, இல்லை, உன்னை போன்ற 7000 பேர்களை நான் உடையவராய் இருக்கிறேன் என்றார். புரிகின்றதா? அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். பாருங்கள், அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் எப்பொழுதுமே அங்கு இருக்கும். அவர் சொன்னார், பயப்படாத எலியா, தாபரங்கள் எல்லாம் உன்னை துருத்தி மலை உச்சிக்கு நீ ஓடி வந்தபடியால் நீ ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறாய் நினைக்கிறாய் என்று நான் அறிவேன். ஆனால் நீ பிரசங்கிப்பதை விசுவாசிக்கின்ற 7000 பேர்கள் எனக்கு உண்டு என்றார். பின்னர் அவனுடைய காலத்துக்கு பிறகு ரோமாபுரி ஆதிக்கத்தை எடுத்துக்கொண்டு அப்பொழுது ஒரு நேரம் வந்தது. அது மீண்டுமாய் ஸ்திரீகளின் உலகமாகி எல்லாவித நாகரிகமும் உண்டாகி தொப்பியும் கூட அணிவதற்கு ஒரு விதத்தை உண்டு பண்ணி கொண்டனர். அப்பொழுது தேவன் இன்னொருவனை, அதே ஆவியை அவன் மேல் கொண்டவனாய், எலியாவின் ஆவியை உடையவனாய் எழும்பச் செய்தார். அது சரிதானே? அவன் கூறினான், கோடரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று. அங்கே ஒரு சிறிய சண்டைக்காரி இருந்தால் அவள் தன்னுடைய கணவனை விட்டுவிட்டு அவனுடைய சகோதரனை மணந்து கொண்டாள். அவள் தான் ஏரோதியாள். அவள் வர்ணம் பூசப்பட்ட அந்த நாளில் ஒரு கோமாளியாய் நடனமாடி கொண்டிருந்தார். அவளுடைய மகளுக்கு எப்படி நடனம் ஆட வேண்டும் என்று போதித்திருந்தார். எவரோதின் ராஜாவுக்கும் அவளுக்கும் பிறந்த ஒரு மகள் அவளுக்கு இருந்தது. அது அந்த ஸ்திரீனுடைய மகள். அவளுக்கு நடனமாட கற்றுக் கொடுத்தார். அவளுடைய தாய்க்கு பிறகு அவள் ஒரு ஆடைகளை ஒவ்வொன்றாய் கழித்து திரியும் நடனக்காரியாயிருந்தார். நான்கு ஐந்து முறைகள் மறந்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் அவள் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். இதோ ஏதோரு வெளியே வந்தா நினைவிருக்கட்டும், அவர்கள் யாவரும் யூதர்கள், அவர்கள் சபையை சேர்ந்த ஜனங்கள். இதோ ஏதோரும் அவனுடைய சபையை வந்து தீர்க்கதரிசி கூறுவதை கேட்க வந்திருந்தார்கள். அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று ஜனங்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள். அவனோ நேராக அவர்கள் இவருடைய முகத்துக்கு முன்பாக நடந்து வந்து, நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று கூறினான். அது அவளை கோபம் ஊட்டியதா பார்த்தீர்களா? வேறு யாராவது சாதாரணமான மனிதனாக இருந்திருந்தால், ஏரோதியாலே எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு எங்களுடைய கூட்டத்தின் மத்தியில் நீங்கள் வந்திருப்பது நிச்சயமாக எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறியிருப்பார். ஆனால் யோவான் அப்படி கூற மாட்டான். இயேசு சொன்னார், யோவானை காணும்படியாய் நீங்கள் சென்ற போது நீங்கள் யாரை பார்க்க போனீர்கள்? ஆசாரியனை போன்று வஸ்திரம் தரித்திருக்கும் ஒருவனை பார்க்க போனீர்களா? இல்லை, அப்படிப்பட்டவர்கள் குழந்தைகளை முத்தமிட்டு மரித்தோரை அடக்கம் பண்ணுகிறார்கள். புரிகின்றதா? எதை பார்க்க நீங்கள் போனீர்கள்? ஒரு காற்றியா என்று காற்றியான வசிக்கின்ற ஒரு நாணலையா பார்க்க போனீர்கள் என்றார். அவர்களோ, இங்கே வாரும் யோவானை நீர் எங்களுக்கு பிரசங்கித்தால் நாங்கள் உங்களுக்கு அதிக சம்பளம் தருவோம் என்றார். யோவான் அப்படிப்பட்டவன் அல்ல, அதை பார்க்க அவன் போகவில்லை. பிரசங்கிப்பதையும் கேட்கவும் பார்க்கும்படியாகவும் நீங்கள் போன போது நீங்கள் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியை காட்டிலும் மேன்மை உள்ளவனையே என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களால் ஏற்றுக்கொள்ள கூடுமானால் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் கர்த்தருக்கு வழியே ஆயத்தம் பண்ணுவான் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டவன் இவனே என்று கூறினான். அவன் உடன்படிக்கையின் தூதனாயிருந்தான். அவர் சொன்னார், சீனத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கலும் பெரியவனானவன் எழும்பினதில்லை என்று. புரிகின்றதா? அந்த விதமான ஒரு மனிதனை தான் எலியாவை, காட்டுவாசியானவனை அந்த நாளுக்காக தேவன் எழுப்பினான். யோவான் அதே விதமானவன். புரிகின்றதா? எலியாவின் ஆவி யோவானின் மேல் இருந்தது. பெண்களின் நாட்கள் மீண்டுமாய் வருமாயின் அதே ஆவி மீண்டுமாய் எழும்பும் என்று அவர் கூறினார். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக பூமியானது பற்றி எரியும். நீதிமான்கள் துன்மார்க்கரின் சாம்பலின் மேல் நடப்பார்கள். அவர்களுடைய உள்ளங்காலின் கீழ் துன்மார்க்கரின் சாம்பல் இருக்கும். அவர் அதை இந்த நாட்களுக்கு மீண்டுமாய் கடைசி நாட்களுக்கு வாக்களித்திருக்கிறார். கவனியங்கள், பரிசுத்த ஆவியானவர் அதை வாக்களித்திருக்கிறார். நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாட்களுக்கு அது பொருத்தமாக இருக்கிறது. யாராவது ஒருவர் எழும்புத்தான் வேண்டி இருக்கிறது. அது நிச்சயமாக சம்பவித்தாக வேண்டும். ஏனென்றால் அது கர்த்தர் உரைக்கிறவராக இருக்கிறது. மல்கியா 4 அது சரியாக அடையாளமாக இருக்கும் என்று அவர் கூறினார். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களுக்கு எரியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். அவன் என்ன செய்வான்? அவன் பிள்ளையுடைய இருதயத்தை பிதாக்களுடைய உபதேசத்துக்கு திரும்பவுமாக வேதாகமத்துக்கு திருப்புவான். இந்த ஸ்தாபன வித்தியாசங்களில் இருந்து வேதாகமத்திற்கு, தேவனத்திற்கு திரும்பி வரும்படியாக செய்வான். அதைத்தான் அவன் செய்வான். சமயங்கள், நாம் எப்படிப்பட்டதான ஒரு மகத்தான நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. அந்த தீர்க்கதரிசிகள் அந்த நாள் இந்த அபிநய ஸ்திரீகளை கடிந்து கொண்டார்கள். அவர்கள் இருவருமே அதற்கான கிரியத்தை அவர்களுடைய ஜீவியத்தின் மூலமாக செலுத்தினார்கள். அந்த காலங்கள் ஒவ்வொன்று பெண்களின் உலகமாய் இருந்தது. அப்பொழுது ஸ்திரீகள் ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்று சரித்திரம் நிரூபிக்கிறது. இன்றைய நாளை நோக்கி பாருங்கள். இந்நாட்கள் ஒன்றில் நமக்கு ஒரு ஜனாதிபதி இருக்க போகிறார். பார்க்க போனால் இப்பொழுதே சம்பவிக்கலாம் போல் இருக்கிறது. உண்மையாக பார்க்க போனால் ஜனாதிபதி அவள்தான். புரிகின்றதா? அவன் வெறுமனே ஒரு பெயருக்கு ஜனாதிபதியாயிருக்கிறான். இப்போது சமீப காலத்தில் மற்ற தேசங்கள் ஒன்றில் அவளுக்கு அவ்வளவு புகழ்ச்சியும், ஜனங்களிடத்திலிருந்து எல்லா காரியங்களையும் பெற்றுக் கொண்டு முடிவில் ஜனாதிபதியே நான் அவளுடைய கணவன் என்று கூறும் அளவிற்கு ஆகிவிட்டது. பாருங்கள், ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதிக்கு அப்படி ஆயிற்று. அவள் நாகரிகங்களை உருவாக்கினால் பெண்கள் அதை பின்பற்றினார்கள். சரியாக இசபேல் செய்ததை போன்று. இசபேலின் மார்க்கம் என்ற என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதை குறித்து உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். இங்கே என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். ஒன்று அல்ல, 2 இங்கே இந்த பட்டணத்தில் என்ன சம்பவித்தது? விசுவாச லூதரன் போதகர் புனித இருதய கத்தோலிக்க பாதிரியாரை வந்து அவருடைய சபையில் பிரசங்கிக்கும்படி அழைத்தாராம். அவர் வந்து பிரசங்கித்தார். விசுவாச லூதரன் போதகர் கத்தோலிக்க போதகர் சபைக்கு சென்று அங்கே பிரசங்கித்தாராம். இப்பொழுது அங்கே இருக்கின்ற சபைகளின் ஆலோசனை சங்கம், அது ரோமா புரியில் கூடுகின்றது. அவர்கள் அனுப்பின சுத்தரிக்கையின் நகல் ஒன்றை என்னுடைய நல்ல நண்பர் டேவிட் டியூப்ளெசிஸ் வைத்திருக்கிறார். நான் அங்கே உட்கார்ந்து அதை குறித்து 14 கிரீக் என்னுமிடத்தில், அதற்கு சமீபத்தில் அவர் நேராக சபையை பாபிலோனுக்கு திருப்புகிறார் என்பதை உணராமலேயே சத்தமிட்டு இப்பொழுது எல்லோருமே ஓ எல்லா சபைகளும் இப்போது ஒன்றா இருக்க போகிறது என்றனர். எனக்கு அது தெரியும். என்னுடைய 1933 வருஷத்தின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் என்ன சம்பவிக்கும் என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன். சாத்தான் அவர்களை ஒன்றாக இணைக்கிறான் என்று உங்களால் ஏன் உணர முடியவில்லை? வேதாகமம் அதை கூறுகிறது. அவர்கள் ஒன்றாக இணைந்து சிறிது காலத்திற்கு பின்னர் ஒன்றுக்கொன்றுள்ள சாபர வித்தியாசம் தீர்ந்து போய்விடும். பாருங்கள், உங்களுடைய மிருகத்தின் முத்திரை அங்கேதான் சரியாக இருக்கிறது. புரிகின்றதா? இதை குறித்து பேசிக்கொண்டு போக எனக்கு இப்பொழுது நேரமில்லை. இப்போது 11:30 ஆகிவிட்டது. நான் இதை முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், இந்த கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் இங்கே வேறு வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். அதிலிருந்து நாம் எங்கே இருக்கக்கூடும் என்பதை உங்களால் காண முடியும். பின்னர் நாம் சில நிமிஷங்களில் முடித்து விடலாம். என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். அந்த நாட்களில் அந்த தீர்க்கதரிசிகள் அந்த காலத்தின் பெண்களை கருதி கொண்டு அவர்கள் பெண்களை வெறுப்பவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அது சரியே அப்படியா இருந்ததென்று சரித்திரம் நிரூபிக்கிறது. இப்பொழுது ஒரு நிமிஷம் பொறுங்கள். நீங்கள் வேறு பாக்கியங்களை குறித்துக் கொள்கிறீர்கள் என்று நான் அறிவேன். நீங்கள் முதலாவதாக 1 தீமோத்தேயு 5:6 குறித்துக் கொள்ளுங்கள். வேதாகமம் இந்த வண்ணமாய் கூறுகிறது, சுகபோகமாய் வாழ்கிற ஸ்திரீயானவள் தேவனுடைய சுகபோகங்களாய் இருக்க முடியாது. எனவே அது உலக பிரகாரமாக தான் இருக்க வேண்டும்.
பாருங்கள்,
உலக சுகபோகங்களில் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அதைதான் தீர்க்கதரிசி ஆகிய பவுல் கூறுகிறார். இந்த உலக பிரகாரமான நிலைமையில் ஜீவிக்கின்ற ஒரு ஸ்திரீ தான் ஜீவிக்கும் போதே மறுத்தவளாய் இருக்கிறாள் என்று
கூறுகிறார்.
அவள் இரக்கத்தை புறக்கணிப்பாளாயின் அவள் பிரிக்கும் கோட்டை தாண்டி அவளுக்கு இனி இடமே இல்லை என்ற நிலைமைக்கு போய்விடுகிறாள். அதற்கு பின்னர் அவளுடைய வண்ணம் தீட்டப்பட்ட முகத்துடன் குட்டையாக கத்தரிக்கப்பட்ட தலைமயிருடன் அவள் எங்கிருப்பாள்? அவள் அந்த பிரிக்கும் கோட்டை தாண்டி விட்டாள். திரும்பி வருவதற்கு வழியேதும் கிடையாது. அங்கே அவளுக்கு பிரசங்கிக்கத்தக்கதாக ஒரு ஊழியம் இருக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆனால் நினைவிருக்கட்டும், அந்த நேரத்தில் எல்லாம் முடிந்துவிடும். முடிந்தாயிற்று. அது வெறும் நடமாட்டமாய்த்தான் இருக்கும். மகத்தான அற்புதங்களை செய்கின்ற ஒரு ஊழியம் உண்டாயிருக்கும். யோவேல் அந்த விதமாய் கூறியிருக்கிறான். ஆனால் மீட்பிற்கு அங்கே நேரமே இருக்காது. எல்லாம் முடிந்து விட்டது. ஆட்டுக்குட்டியானவர் எழுவி வந்து அவருடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டார். அவருடைய மீட்டுக் கொண்டவர்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இயேசுவானவர் முதலாவதாக பிரசங்கித்து புறக்கணிக்கப்பட்டு பின்னர் போய் காவலில் இருக்கும் ஆவிகளுக்கு, மனம் திரும்ப முடியாதவர்களுக்கு, நட்சிப்பிற்கே காலமில்லாதவர்களுக்கு போய் பிரசங்கித்தது போலவே இந்த ஊழியமானது மீண்டுமாய் வரும். ஒருவேளை நித்தியமாய் இழக்கப்பட்டவர்களுக்கு அந்த மூன்றாவது இழுப்பா இது இருக்குமானால் எப்படியாயிருக்கும்? அது அப்படியா இருக்க கூடுமானால் என்ன? அப்படியா இருக்க கூடாது என்று நான் நம்புகிறேன். அப்படியா இருந்தால் என்ன? அதை குறித்து உரிமை சிந்தித்து பாருங்கள். அப்படியா இருந்தால் என்னவாகும்? தேவனது தடுப்பாராக எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். புரிகின்றதா? ஆனால் அதுவோ இங்கே அதிக நெருக்கமாய் இருப்பதை காண்கிறோம். நான் சிறுவனாய் இருந்த போது அந்த தரிசனம் எனக்கு ஏன் வந்தது? அதற்கு முன்னர் நான் ஏன் அதை குறித்து நினைக்கவில்லை? அந்த ஒரு நாள் ஏன் எனக்கு அந்த ஞான திருஷ்டி உண்டானது? அதாவது இதோ இருக்கிறது என்று. அது சரியாக இழக்கப்பட்டு போன ஆத்துமாக்களின் மத்தியில் இருந்து வந்தது. இயேசுவானவர் அவர்களுக்கு பிரசங்கித்தார், சாட்சி பகன்றார். ஆனால் அவர்களோ ஒருபோதும் மனம் திரும்பவில்லை. நான் அதிகமாக பிரசங்கிக்க பிரசங்கிக்க அவர்கள் அதிக கேடாய் போகிறார்கள். அங்கே மனம் திரும்புதலே இல்லை, அதற்கு இடமே இல்லை. 6 முத்திரையின் போது 7 முத்திரை திறக்கப்பட ஆயத்தமாய் இருக்கும் போது ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய புத்தகத்தை எடுத்தார். நினைவிருக்கட்டும், அவர் 7 முத்திரையை நமக்கு மறைத்து விட்டார். அவர் அதை திறக்க மாட்டார். தேவதூதர்கள் அங்கே நின்று ஒவ்வொரு நாளும் அதை கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் 7 முத்திரைக்கு வந்த போதோ இந்த ஒன்றை மாத்திரம் கூறவில்லை. வேறுமென அவர் அருலோகத்திலே அமைதல் உண்டாயிற்று என்றார். ஒருவருக்கும் தெரியாது, அது கர்த்தருடைய வருகையா இருந்தது. அப்படி இருக்க முடியாது என்று நீ கூறுகிறாயா? அப்படி அல்ல என்று நான் நம்புகிறேன். நாம் இன்னும் சற்று தொடர்ந்து பார்ப்போம். நான் இங்கே ஏதோ காரியம் எழுதி வைத்திருக்கிறேன். சரி, நினைவிருக்கட்டும், சுகபோகமாய் வாழ்கிறவள், அதாவது உலகத்தின் காரியங்களால் சுகித்துக் கொண்டிருக்கிறவள், உலகத்தை போன்று நடிப்பவள், அவளால் சபைக்கு போக முடியும், ஒரு பரிசுத்த வாட்டியை போன்று நடிக்க முடியும், அதற்கும் இதற்கும் ஒருவித சம்பந்தமும் இல்லை. பாருங்கள், ஆனால் அவள் உயிரோடே செத்தவளாயிருக்கிறாள். தாபனங்கள் அவளுக்கு செய்துள்ளது என்னவென்று பாருங்கள். பரிசுத்த வார்த்தைகளை கையாளுகிற ஒருவளாய் அவளை ஆக்கினார்கள். அது வேதத்துக்கு முரணாய் இருக்கிறது. அவளை ஒரு பிரசங்கியாக ஆக்கிவிட்டார்கள். அது வேதாகமத்தில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அவளை அரசாளுபவளாகவும் மேயராகவும் ஆளுநராகவும் தேசத்தில் உள்ள எல்லா பதவிகளிலும் கூட அவளை உட்கார வைத்து தேவனுடைய வீட்டிலே ஒரு போரிகையாகவும் ஆக்கியுள்ளனர். இதுவரை செய்யப்பட்ட எல்லா பாவத்துக்கும் அவள் குற்றவாளியாக இருக்கையிலே அவளே அதற்கு காரணமானவள். அது உண்மை. இப்பொழுது நான் உரிமைகளை குறித்து பேசவில்லை. அவள் குற்றவாளியாக இருக்கிறாள். ஒவ்வொரு குழந்தையும் கூடாய் பிறக்க அவளே அதற்கு காரணமாக இருக்கிறாள். தோண்டப்படுகின்ற ஒவ்வொரு கல்லறை குழிக்கும் அவளே காரணமாக இருக்கிறாள். பாவம், வியாதி, துக்கம் இவைகளுக்கு அவளே காரணமாக இருக்கிறாள். ஒரு ஸ்திரீ காரணமாக இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி கூட மணி ஓசையிடாது. அழுகியே இருக்காது, பாவம் இராது, மரணம் இராது, துக்கம் இராது, துன்பம் இருக்காது, பாடுதல் இருக்காது. ஆனால் ஒரு ஸ்திரீ அதை செய்தார். பிரசங்க பீடத்துக்கு சென்று பேசுவதை தேவன் அவளுக்கு தடை செய்கிறார். ஆனால் அவர்களோ அதை செய்கிறார். தாவரங்கள் பாருங்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று. அவள் ஒரு தேவதையா இருக்கிறாள். கிரியையில் பிசாசு எப்படி இருக்கிறான் பாருங்கள். ஏன் கத்தோலிக்க ஜனங்கள் அந்த பெண்களை தேவதைகளை ஆக்கி அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள். அது உண்மை. தேவதை மரியாள் அதுபோன்று. உலக சபைகளின் ஐக்கியத்தில் ரோடசென்ட்களை இழுக்க சற்று அதிகமாக இயேசுவிடம் ஜெபம் செய்வது உதவியா இருக்குமானால் அதையும் நாம் செய்வோம் என்று கூறினார்களே, பார்த்தீர்களா பாருங்கள். ஓன்று சக்கரை தடவியது, மாறக்கூடியது அவர்கள் சொன்னார்கள், பார்த்தீர்களா. அது இன்னமும் அந்த பழைய பிசாசேதான். ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகத்தில் பெயரெழுதப்பட்டிருந்த அனைவரும் மிருகத்தின் முத்திரையை தலைகள் நெற்றிகளில் தரித்துக் கொள்ளும்படியாய் செய்வாள் என்று வேதாகமம் கூறுகிறது. நான் முன்குறிக்கப்பட்ட சபையிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், அங்கே புறம்பெயர்களிடத்தில் அல்ல. இல்லை ஐயா, எல்லா கூட்டத்தார் மத்தியில் இருந்தும் அவருடைய முன்குறிக்கப்பட்டவர்களை வெளியே இழுத்திருக்கிறார். அப்படியாக ஒவ்வொரு காலத்திலும் வெளியே இழுக்கப்பட்டவர்களுக்காகவே அவர் வருகிறார். ஆனால் அங்கே அவள் நிற்கிறாள், அங்கே அவள் இருக்கிறாள். அவள் தான் வார்த்தையை பிரசங்கித்து, வார்த்தையை கையாண்டு ஒரு தேவதையாக ஆகி எல்லா பாவத்துக்கும் காரணமாயிருக்கு. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. ஆனால் கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணமும் கூட அப்படியே கூறுகிறது என்று வேதாகமும் கூறுகிறது. புரிகின்றதா? அவளால் அதை செய்ய முடியாது. ஆனால் அவர்களோ அவளை ஒரு அரசாட்சி செய்பவளாகவோ, ஒரு மேயராகவோ, ஆளுநராகவோ ஆக்குகிறார்கள். சீக்கிரத்தில் அவள் ஜனாதிபதி ஆகிவிடுவார் நிச்சயமா. அங்கேதான் காரியம், அதுதான் வழி. அந்தபிதமாகத்தான் அது போகின்றது பாருங்கள். ஜனங்கள் அதை செய்கிறார்கள். காரணம், வார்த்தையை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை. இல்ல ஐயா, அவர்கள் ஒருபோதும் அதை காண மாட்டார்கள். அங்கே நின்று கொண்டிருக்கின்ற யூதர்களை நோக்கி பாருங்கள், கல்விமான்கள், அருமையான மனிதர். ஆனால் அவர்களை பார்த்து இயேசுமானவர், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று கூறினார். இப்பொழுதே நான் அவரை உங்களுக்கு முன்பாக நீதி விசாரணைக்கு கொண்டு வந்தால் என்ன? ஒரு நிமிஷம், அதை நாம் முயற்சிப்போம். நான் அவருக்கு எதிரான பாதத்தை வகிப்பதற்காக தேவன் என்னை மன்னிப்பாராக. ஆனால் ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஏதோ காரியத்தை காட்டுவதற்காக வேறு செய்கிறேன். சரி, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் அந்நிய பாஷையில் பேசினேன், எனக்கு தெரியும். ஆம், நான் அதை பெற்றுக் கொண்டேன். தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. ஆம் என்று நீங்கள் கூறினால் எப்படி ஆயிருக்கும்? நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? இஸ்ரவேல் ஜன நினைவு கூறுங்கள். தேவன் அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு வந்து எகிப்திலிருந்து அவர்களை ரட்சித்து பின்னர் அவர்கள் செய்தியை பின்பற்றி போகாத காரணத்தினால் அவர்களை அழித்து போட்டார். புரிகின்றதா? வானத்திலிருந்து வந்த மன்னாவை அவர்கள் புசித்தார். அவர்கள் புசிக்கும்படியாக வானத்திலிருந்து தேவன் கொடுங்கரலின மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். பூதனின் சமூகத்தில் நின்றார்கள். அக்னி சம்பத்தை கண்டார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். அது உறுதிப்படுத்தப்படுவதையும் கண்டார். பின்னர் அவர்கள் கோராவின் இன்னும் அதிகமான பரிசுத்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்கே இது அது மற்றதுவோ இருக்கக்கூடும். நாமும் கூட பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாம் இவர்களை எல்லாம் செய்ய வேண்டும். எல்லா ஜனங்களும் பரிசுத்தமாய்தான் இருக்கிறார்கள் என்பதை விசுவாசிக்க அவர்கள் விரும்பின காரணத்தா? அவர்களிடத்திலிருந்து உன்னை வேறு பிரித்துக் கொள், அங்கே இருந்து வெளியேறு என்று தேவன் மோசேயிடம் கூறினார். மோசே சொன்னான், கர்த்தர் பக்கமாய் இருக்கிற யாவரும் என்னோடு வாருங்கள் என்றான். அது சரி, புரிகின்றதா? அப்படியே பூமியை அவர் பிளந்து அவர்களை விழுங்கி போட்டார். பார்த்தீர்களா? அவர்களும் கூட நல்ல ஜனங்கள் தான். நிச்சயமாக அவர்கள் நல்லவர்கள் தான். அவர்கள் அருமையான ஜனங்கள். ஆமையா? ஆனால் அது போதுமானதல்ல. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற எல்லாரும் அல்ல. ஆனால் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பிரவேசிப்பான். துவங்குகிறவன் அல்ல, முடிக்கிறவன். அதாவது அங்கே ஏதும் குறுக்கு வழிகள் கிடையாது. ஓட்டத்தின் முடிவில் நீங்கள் தகுதியின்மையாக்கப்படுவீர்கள். குறுக்கு வழிகளே கிடையாது. வேத வார்த்தைகள் கூறுகின்ற வழியில் மாத்திரமே நீங்கள் வர வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று அது கூறுமானால் அங்கே குறுக்கு வழி ஏதும் கிடையாது. கரங்களை கொலுக்குதல், சபையோ அல்லது ஸ்தாபனத்தையோ சேர்ந்து கொள்ளுதல் போன்றவை கிடையாது. நீ அந்த வழியாய் வா. நீங்கள் உங்களுக்கு தானே மறித்து தேவனுடைய ஆவியினால் பிறவாவிட்டால் நீங்கள் இழக்கப்பட்டவர்களாவீர்கள். அவ்வளவுதான், அங்கே ஏதும் குறுக்கு வழிகள் கிடையாது. நீங்கள் சொல்லலாம், ஓ நாங்கள் அந்த சபையை சேர்ந்தவர்கள் என்று. எனக்கு தெரியும் அது நல்லது. சரி, என்னுடைய தாயார், நான் அதை சந்தேகிக்கவில்லை. ஆனால் நான் பேசிக் கொண்டிருப்பதோ உன்னிடத்தில் தான், புரிகின்றதா? நீங்கள் அந்த வழியாய்த்தான் வந்தாக வேண்டும். ஏனென்றால் அங்கே ஏதும் குறுக்கு வழிகளே கிடையாது. நீங்கள் நியாயத்தீர்ப்பில் தகுதியின்மையாக்கப்படுவீர்கள். நீங்கள் அந்த ஒரு வழியாய் வாருங்கள். அங்கே ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது, கிறிஸ்து தான் அந்த வழி. கிறிஸ்து உங்களுக்குள்ளாக ஜீவித்து அதன் காலத்துக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா காரியங்களையும் சரிபார்க்கிறதுமான வார்த்தை கிறிஸ்துவே. புரிகின்றதா உங்களுக்கு? அது புரிகின்றதா? சரி, இப்பொழுது கவனியுங்கள். சிலர் கூறுகிறார்கள், இந்த ஜனங்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று. நிச்சயமாக அவர்கள் நல்ல ஜனங்கள் அல்ல என்று நான் கூறவில்லை. பரிசுத்த சிசிலி இன்னும் மற்றவர்களும் நல்ல ஸ்திரீகள் அல்ல என்று நான் சொல்லவில்லை. என் தாயாரும் கூட நல்லவள் தான். ஆனால் நான் அவரிடத்தில் ஜெபத்தை ஏறெடுப்பதில்லையே. நிச்சயமாக செய்ய மாட்டேன். நிச்சயமாக நான் அநேக நல்ல ஜனங்களை பார்க்கிறேன். ஆனால் அவர்கள் எல்லாரும் தேவதைகள் அல்லவே. அவர்கள் எல்லாரும் பெண்கள், ஆண்கள். அங்கே தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே இருக்கிறார். பின்னர் பெந்தேகோஸ்தே உலகத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன், நம்முடைய வெளியேறப்பட்ட சகோதரன் டியூப்ளெசிஸ், ஏன் ஒரு சுற்றறிக்கையை அனுப்ப வேண்டும்? ஒரு கால உங்களின் சிறிடத்தில் அது இருக்கலாம். ஆம், உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தில் அவர் போப்பவர்களின் பக்கத்தில் அமர்ந்து, ஓ அது மிகவும் ஆவிக்குரியது என்று கூற வேண்டும். ஆவிகளை பகுத்தறிதல் இல்லையா? ஓ, தேவனுடைய ஆவி அங்கே இருந்தது, மிகவும் ஆவிக்குரியதாக இருந்தது என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஆம், அங்கேதான் காரியம். ஏன்? ஏனென்றால் அதையும் புரொட்டஸ்டன்ட்களையும் இணைக்க அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அதற்காக வருடங்களாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். வேதமும் அதற்காகவே நின்றும் அது அவிதமாகவே சம்பவிக்கும் என்று கூறியிருக்கிறது. நம்முடைய மகத்தான தலைவர்களில் ஒருவர் உள்ளே வந்து, அது சரிதான், அதைதான் நாம் செய்கிறோம் என்று கூறினார். முழு புரொட்டஸ்டன்ட் சபையும் அதற்கு ஒத்து போகும். சரியாக அப்படியே நீங்கள் அதை கவனித்து பார்த்தீர்களானால் அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. முதலாவதாக வார்த்தையை கூறினது, பின்னர் 1933 கர்த்தருடைய ஆவியானவர் கூறினார். அதாவது தேசங்கள் யுத்தத்துக்குள்ளாகும், இயந்திரங்கள் எந்த விதமாக இருக்கும், அது போன்றதான காரியங்களை முன்னுரைத்து இவைகள் எல்லாம் முடிவில் சம்பவிக்கும் என்று கூறினார். இதோ அது இருக்கிறது, அது தவறி போகவே இல்லை. இதோ அது உருவாகி கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். சமீபத்தில் நான் பிரசங்கித்த எசேபேலின் மார்க்கம் என்ற செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்களுக்கு செய்தியை கூறுவதற்காக பாவியின் வழியாக எலியா வந்து கொண்டிருந்தான், ஞாபகம் இருக்கின்றதா? அதன் பேரில் நான் பிரசங்கித்தேனே, புரிகின்றதா? அந்த நேரத்தின் முடிவிலே இந்த உலகங்களின் ஆலோசனை சங்கம் மிருகத்தின் முத்திரையாக ஆகும். ஏனென்றால் அது மிருகத்தோட இணைந்து விடும் என்று நான் முன்னறிவித்தேன். அதை அது செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய காலத்தில் நான் காணும்படியாய் உயிர் வாழ்ந்து விட்டேன். இங்கேயே புரொட்டஸ்டன்ட்கள் லட்சக்கணக்கில் அதை வரவேற்கிறார்கள். ஏன்? அதைதான் அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் குருடாக இருக்கிறார்கள். பரிசேயரிடம், குருடனுக்கு வழிகாட்டும் குருடனே, குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் இருவருமாய் குழியில் விழமாட்டார்களா என்று இயேசு கூறினார். அங்கேதான் அவர்கள் விழுவார்கள். என்னோடு நின்று என்னோடு பேசின ஒரு மனிதனால் எப்படி அங்கே போய் உட்கார்ந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கூறினார் என்பதை என்னால் நம்ப முடியும். பாருங்கள், அது ஞானிகள் கல்விமான்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டு கற்றுக்கொள்ள விருப்பமுள்ள பாலகருக்கு அதை வெளிப்படுத்துகிறார். என்றாவது ஒரு நாள் ஜீவனை கரியமாய் அதற்கு நான் கொடுக்க போகிறேன் என்று நான் அறிவேன். அது சரியே, அப்படியாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் இங்கேயோ சத்தியம் அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவின்றத்திற்காக முதலாவது மறிக்க வேண்டியவன் யோவானாய் இருந்தான். ஆனால் அவன் அதை உதறி போடவில்லை. ஒரு புருஷனை போன்று அவன் மறித்தான். அவர்களுக்கு பின்னர் வந்த கர்த்தராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய ஆவியானது பாவத்திலிருந்து மனிதனை ரட்சிக்கும் என்று அவர் பிரசங்கித்தார். அது சரிதானே? அதற்கு பின் பாவத்தை எதிர்த்து பிரசங்கித்த ஸ்தேவானை அவர்கள் கல்லெறிந்து கொன்றார்கள். அவர்கள் அவ்வளவு கோபமுறும்படி அவன் செய்தான், அவர்கள் அவன் மண்டையை பிளந்தார்கள். ஆனால் அவனோ ஆவிக்குள்ளாக மறித்து தன் ஜீவனை விட்டு அந்த ஜீவனை அளிக்கும் விருந்தளிப்பவரிடம் போகும்படி மற்றவர்களோடு சேர்ந்து கொள்ள போனார். அங்கே தெய்வீக யோவானும் பேதுருவும் பவுலும் இருந்தார்கள். சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியாக அவர்கள் தங்களை கொடுத்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? பழைய தீர்க்கதரிசியுடைய ரத்தத்தோடு அவர்களுடைய ரத்தத்தையும் கலந்து விட்டனர். அதன் மூலமாய் தேவனுடைய வார்த்தை உத்தமமாய் கூறப்படும்படியாக அப்படி செய்தார். பலிபீடத்திற்குள் இருக்கும் ஆத்துமாக்கள் இன்னும் எவ்வளவு காலம் என்று மகா சத்தம் இடுகின்றன. தவறு செய்த யாவரையும் கர்த்தர் தண்டிக்க இன்னும் எவ்வளவு காலம்? ஆனால் அதற்காக தங்கள் ரத்தத்தை சிந்துபவர்கள் இன்னும் அதிகமான பேர்கள். அது சரியே. இந்த பரிசுத்த ஆவிக்காகவும் இளஞ்சிவப்பு வெள்ளத்திற்காகவும் இருக்க போகிறார்கள். ரத்தம் தொடர்ந்து சொட்டிக் கொண்டே இருக்கிறது. ஆம், என்றாவது ஒரு நாளில் அது அதை செய்யும். ஆனால் அது முடிக்கப் போகும் வேலைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். யார ஒரு சகோதரி சமீபத்தில் ஒரு கனவு கண்டால், அவள் அதை எனக்கு எழுதி அனுப்பி இருந்தால், அதில் அவள் அந்த சபை உண்மை கொல்லுவதற்கு ஏதோ ஒரு வழியை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை நான் கனவில் கண்டேன் என்று கூறியிருந்தால், ரகசியமாக எப்பொழுதாவது நான் காரிலிருந்து வெளியே வரும்போது, காருக்குள் ஏறும்போதோ சுட்டுக் கொள்ளலாம். ஆனால் ஆவியானவர் பின்னர் இந்த நேரத்தில் அல்ல, ஆனால் அது பின்னால் சம்பவிக்கும் என்று கூறினதாக அவர் எழுதியிருந்தார். நான் எந்த காரியத்தின் பேரும் விட்டுக் கொடுக்காதபடி தேவன் காத்துக் கொள்வாராக. சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றையும் நான் அறியேன். நாம் ஒரு பயங்கரமான நாளில் ஜீவிக்கிறோம். இதை செய்தது பாவம். ஆம், அவர்கள் தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். அவள் யோவானின் தலையை திருச்சேதம் செய்தார். நம்முடைய இதை நாம் எப்படித்தான் கொடுக்க போகிறோமோ, ஆனால் என்றாவது ஒரு நாள் அது இருக்கத்தான் போகிறது. சரி, கவனியுங்கள். நீங்கள் வேதவார்த்தைகளை குறித்துக் கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த யோவான் 6:49 வசனம், அதில் அவர்கள் மன்னா புசித்தார்கள் என்று இருக்கிறது. இயேசு சொன்னார், அவர்கள் யாவரும் மாறித்தார்கள் என்று. சரி, என் சகோதரியே, ஸ்திரீகள் ஆவியில் நடனமாடுவதை நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் அதை செய்ய நான் கண்டிருக்கிறேன். அவள் அந்நிய பாஷையில் பேசுவதை நான் கண்டிருக்கிறேன். நானே பார்த்திருக்கிறேன் என்றேன். இயேசு சொன்னார், அநேகர் நான் என்னிடத்தில் வந்து நான் இந்த காரியங்களெல்லாம் செய்து பார்த்தீர்களா? அவர்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள், அவர்கள் யாவரும் மரித்தார்கள் என்று இயேசு சொன்னார். நிச்சயமாக பிரிக்கப்பட்டார்கள், அவர்கள் மரித்து போனார்கள். அதாவது அவர்கள் எந்தெண்டிக்குமாய் போய்விட்டார்கள். அவர்கள் அங்கேயே வனாந்திரத்திலேயே அழிந்து போனார்கள். எபிரேயர் 6 உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்களுக்கு மனம் திரும்ப வைக்கவே முடியாது என்றுள்ளது. பாருங்கள், அவர்கள் ஒரு எல்லைக்கோடு விசுவாசிகள். சத்தியமானது ஒருவருக்கு ஒருமுறை எடுத்துரைக்கப்படும் போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எபிரேயர் புத்தகத்தின்படியாய் பாருங்கள், அவர்கள் ரட்சிக்கத்தக்கதாய் உலகத்தில் அங்கே ஒன்றுமே இல்லை. அவர்கள் எல்லாமாய் முடிந்து போனார்கள். மனம் திரும்புதல் கிடையாது, மீட்பு கிடையாது. அவர்களுக்கு அங்கு எதுவுமே வைக்கப்படவில்லை. அவர்கள் நித்தியமாய் பிரிக்கப்பட்டார்கள். வேறாகவும் இவ்விதமாக கூறுகிறேன், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலையும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். சுவிசேஷத்தில் சத்தியமாக நிரூபிக்கப்பட்டும் முற்றிலுமாக ரூபகாரப்படுத்தப்பட்டும் இருந்து அப்படியே திரும்பி அதை விட்டு விலகி போனால் அவர்கள் எல்லாமாய் முடிந்து போனார்கள். அவ்வளவுதான், அது பயங்கரமானது. ஆனாலும் நாம் சொல்லியாகத்தான் வேண்டும். நினைவிருக்கின்ற தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசத்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களும் அந்தகாரமான அந்த சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகமும் இன்றைக்கு அங்கேதான் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மனம் திரும்புதலே கிடையாது. சில வருஷங்களுக்கு முன்னர் நான் சிக்கோகாவில் இருந்து வந்தபோது ஒன்று அமெரிக்கா இந்த ஆண்டில் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளும், இல்லையே எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னேன். பாருங்கள், இப்பொழுது எந்த நிலைக்கு போய்விட்டது என்று. இது ஒரு கால் 3வது இழுப்பாக இருக்குமா என்று நான் ஐயுறுகிறேன். ஓ தேவனே, இது எனக்கு தூரமாயிருப்பதாக. 3வது இழுப்பாக இது இருக்குமா? அப்படி இருக்க முடியுமா? ஓ என்னே, அதை சற்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே, அதை நினைத்து பாருங்கள். அப்படி இருக்க நான் விரும்பவில்லை. இயேசு சொன்னார், இந்த விதமான மாய்மாலம் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டுமானால் மத்தேயு 23:7 இங்கே குறித்து வைத்திருக்கிறேன், அதை வாசியுங்கள். ஆனால் நீங்கள் அதை பார்க்கலாம். குருடரான பரிசேயரே, ஒரு சில நிமிஷங்களை உங்களால் கொடுக்க முடியுமா? நான் வாசியுங்கள் என்று கூறினதினால் நாம் அந்த பகுதிக்கு திரும்பி பார்ப்போம். உங்கள் முன்பாக நான் வாசிக்க விரும்புகின்ற ஏதோ காரியம் அங்கே இருக்கின்றது. வேறு ஏதாவது ஒரு பகுதியை வேண்டுமானால் நான் தவிர்த்து விடுகிறேன். ஆனால் இதை நாம் ஒரு சில நிமிஷங்கள் பார்ப்போம். மத்தேயு 23:1 நாம் இப்போது 27 வசனத்தில் இருந்து துவங்க போகிறோம். இப்போது கவனியுங்கள், நீங்கள் வீட்டிற்கு போன போது முழு காரியத்தையும் வேண்டுமானால் வாசியுங்கள். இன்னும் சில நிமிஷங்கள் மட்டுமே. இங்கே கவனியங்கள், மத்தேயு 23:27 வசனம் முதல். வேதபாரகர்களே, உங்களுக்கு ஐயோ. இப்போது நினைவிருக்கட்டும், அவர் பரிசுத்த மனிதனிடத்தில் பேசுகிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அதாவது மரித்த ஜனங்கள். பாருங்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அவர்களுக்கு உள்ளாக மாய்மாலங்களும் பொறாமைகளும் விரோதங்களும் இருக்கின்றன. ஆனால் வெளிப்புறத்திலோ அவர்கள் நான் டாக்டர் இன்னார் இன்னா. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிவான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தையும் பெந்தேகோஸ்தையினரும் அங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதை பாருங்கள். உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அக்கிரமம் என்றால் என்ன? ஏதோ காரியம் அது உண்மையாகவே சரி என்று உங்களுக்கு தெரியும், அதை செய்யாமல் இருப்பதுதான் அக்கிரமம். இங்கே இயேசு என்ன சொன்னார் என்று கவனியுங்கள். இதை அவர் எந்த தலைமுறையின் மேல் சுமத்துகிறார் என்று பாருங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து பாருங்கள். ஓ தீர்க்கதரிசிகள், எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசிகளின் ரத்தப்படுத்தி உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள்.
நாங்கள் அந்த நாட்களில் வாழ்ந்திருந்தால் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்திருப்போம் என்கிறீர்கள். கவனியுங்கள், ஆகையா தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாயிருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அளவை நிரப்புங்கள். ஆரேரால் இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அவர் இங்கே என்ன கூறுகிறார் என்று கவனியுங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாட்சிகளுக்கு எப்படி தப்பிக் கொள்வீர்கள்? உங்களால் அதை எப்படி செய்ய முடியும்? அவர் இப்பொழுது ஊழியக்காரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அது சரி, பரிசுத்தமான மனிதனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். வேற முன்னுரைத்து ஜனங்கள் அதை செய்யக்கூடாது என்று கூறும்போது கேவலமான நாட்டம் எடுக்கும் ஒரு சில டாக்டர்களுக்காக, புகழுக்காக முதுகில் யாராவது உங்களை தட்டி கொடுத்து ஒரு டாக்டர் என்று அழைப்பதற்காக எப்படி உங்களால் நின்று விட்டுக் கொடுக்க முடிகிறது? அந்த ஜனங்களை நேசிக்கிறீர்கள் என்று எப்படி உங்களால் கூற முடிகிறது? நான் ஒரு பதிவுக்காகவும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், புரிகின்றதா? அப்படிப்பட்டதான ஒரு காரியம் சம்பவிக்கும்படியா அனுமதித்து விட்டு நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம் என்று எப்படி உங்களால் கூற முடிகின்றது? எப்படி உங்களால் முடிகின்றது? புரிகின்றதா? பரிசேயர்களே, குருடர்களே, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு நீங்கள் எப்படி தப்பிக்கொள்ள போகிறீர்கள்? இந்த காரியங்கள் எல்லாம் தவறு என்று அறிந்திருந்தும் தன்னுடைய ஸ்தாபனத்தை பற்றிக் கொண்டிருக்கவும் அதை வளர செய்யவும் செய்ய எப்படி ஒரு மனிதனால் இன்றைக்கு நின்று கொண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதை எடுத்து கூறாமல் இருக்க முடியும்? உனக்காகவே நரகமானது உண்டாக்கப்பட்டிருக்கும் போது அதன் கோபாக்கினியில் இருந்து உன்னால் எப்படி தப்பிக்கொள்ள முடியும்? நீங்கள் அதை எப்படி செய்ய போகிறீர்கள்? புரிகின்றதா? இங்கே சற்று கவனியுங்கள், அது என்னவாய் இருக்க போகின்றது? 34 வசனம், ஆகையால் இதோ தீர்க்க தரிசிகளை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் அனுப்புவேன். வருங்காலம் அதோ உங்கள் பரிசேயர்கள் மீண்டும் வருகிறார்கள். புரிகின்றதா? இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்கள் சிலரை கொன்று சிலுவைகளில் அறிவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாழினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். தேவனுடைய வார்த்தையோடு கூட தீர்க்கதரிசிகளை அனுப்புவதாக அவர் முன்னுரைத்திருக்கிறார். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய பிதாக்கள் செய்த அதே காரியங்களை செய்வார்கள். ஏனென்றால் நீங்களும் அரேவாக இருக்கிறீர்கள். பாருங்கள், ஆவிகள் மறிப்பதில்லை, அந்த ஆவிகள் பற்றிக்கொண்ட அவர்கள் தான் மறிக்கிறார்கள். ஆனால் ஆவிகள் மறிப்பதில்லை. அவர் சொன்னார், நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் அவர்கள் என்று. இந்த காரியங்கள் எல்லாம் எப்படியா இருக்கிறது என்று கவனியுங்கள். அவர்கள் எப்படியா அங்கு நின்று தீர்க்கதரிசி என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் தலைமையிலே வெட்டிக் கொள்வதை கண்டித்தான், அவர்களுடைய ஸ்தாபனங்களை கடிந்து கொண்டான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறாத அனைவரும் வந்து திரும்பவும் அவருடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அறிவித்தான். சரி, இன்றைக்கோ அவர்கள் அதை விட்டுக் கொடுத்து அதை சுற்றிலுமாய் இனிப்பு தடவுகிறார்கள். ஒரு வித்தியாசமும் அவர்களுக்கு தெரியவில்லை. அது பரிதாபகரமாயிருக்கிறது. அந்த வேளை ஒரு கால் கடந்து போயிருக்குமானால் நான் இதை கூறலாம். பாருங்கள், அவர்கள் குருடராய் இருந்தார்கள், குருடராய் இருக்கவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனே இறக்கமாயிரும், அவர்களால் அதை காண முடியவில்லை. இயேசு சொன்னார், நீங்கள் குருடராய் இருக்கிறீர்கள், குருடரான வேதபாரகரே, பரிசேயரே, மாய்மாலக்காரர்களே, அவர்கள் எல்லாரும் வாசிக்கின்ற அதே வார்த்தையை நீங்கள் வாசித்து விட்டு இங்கே வந்து என்னை குற்றப்படுத்துகிறீர்கள். இந்த நாளில் எப்படி இருக்கும் என்று வார்த்தை கூறியுள்ளதோ சரியாக அபிதமாகவே நான் இருக்கிறேன். இந்த நாளில் குருவனாக நான் இருக்க வேண்டியவனாக இருக்கிறேன். நான் தான் மேசியா. அவர் இத்தனை வார்த்தைகளில் விளக்கி கூறினார். நான் தான் மேசியா, நான் அதை நிரூபித்து தவறிவிட்டேனா? என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறவரை நான் செய்யவில்லை என்றால் அப்பொழுது என்னை குற்றப்படுத்துங்கள். குருடரான பரிசேயரே, ஜனங்களை நேராக அப்படிப்பட்ட காரியத்திற்குள் வழிநடத்திக் கொண்டு போய் முழு கூட்டத்தையுமே நரகத்துக்கு அனுப்புகிறீர்கள். குருடர் குருடருக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஓ பரிசுத்த பவுலின் காலத்தில் நான் மட்டும் ஜீவித்திருந்தால், ஆம், நான் பவுலின் பக்கம் சேர்ந்து கொண்டிருப்பேன் என்று. புரிகின்றதா? நீங்கள் அவருடைய உபதேசத்தின் பக்கமா ஏன் சார்ந்து கொள்ளக் கூடாது? நீங்கள் இப்பொழுது செய்யும் அதே காரியத்தை தான் அப்பொழுதும் செய்திருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் பிதாவினால், உங்களுடைய ஸ்தாபனங்களின் பிதாக்களினால் ஆனவர்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், சுயநீதிக்காரர்கள், அதுதான். இது ஒரு கால் மூன்றாவது இழுப்பாக இருக்குமோ என்று இந்த மணி வேலை வரைக்கும் வியக்கின்றேன் என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஒரு நிமிஷம், இப்படிப்பட்டவர்கள் அதிக ஆக்கினியை அடைவார்கள் என்று இயேசு சொன்னார். இது பயங்கரமா இல்லையா? எதிரி இந்த நாட்டை கைப்பற்ற இருந்த சமயத்தின் போது ஒரு சமயம் ஒரு மகத்தான அமெரிக்கன் என்ற முறையில்
நள்ளிரவின் போது ஒரு மனிதன் குதிரையின் மேல் ஏறி வீதியின் வழியாக சென்று எதிராளி வந்து கொண்டிருக்கிறான் என்று உறுத்து சத்தமிட்டான். அவன் தான் பால் ரிவேரே ஆவார். நானும் கூட ஒரு அமெரிக்கன். இந்த நடராத்திரி வேளையில் நானும் சவாரி செய்து கொண்டு எதிராளி வந்து கொண்டிருக்கிறான் என்றல்ல, ஆனால் அவன் இங்கு இருக்கிறான் என்று கூறுகிறேன். அவன் வந்து கொண்டிருக்கிறான் என்றல்ல, அவன் ஏற்கனவே இங்கு இருக்கிறான் என்று. அவன் ஜெயித்து முடித்து விட்டான், எல்லாம் முடிந்து விட்டதோ என்று பயப்படுகின்றேன். இந்த நடுநிலவு வேளையில் ஜெயித்துக் கொண்டிருக்கிறேன். நினைவிருக்கட்டும், டூசானில் அந்த ஏழு தூதர்கள் தோன்றிய போது அந்த செய்தியின் பெயர் என்ன? தேவ ரகசியத்தின் முடிவு பெறுதல். அதற்கு பின்னர் உடனடியாக அந்த மலை சரிவாக வந்து கொண்டிருக்கும் போது அந்த மலைகளை குறித்து நீங்கள் யாவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கவனியுங்கள், சகோதரன் பிரதிடமும் சகோதரன் தாமடம் அதன் புகைப்படங்கள் இருக்கின்றன. என்னிடமும் சில படங்களும் திரைப்படங்களும் எல்லா காரியங்களும் இருக்கின்றன. என்றாவது ஒரு நாளில் நாங்கள் அதை உங்களுக்கு காண்பிப்போம். அது எங்கே இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டுவோம். அந்த கரையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. கவனியுங்கள், அந்த மூன்று சிகரங்களை கவனியுங்கள். அவர் சொன்னார், அதோ இருக்கிறது உன்னுடைய முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று. சகோதரன் பெண்ணும் சகோதரி மாட்டாலும் கடந்து சென்ற போது எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த புகைப்படம் அவரிடம் இருக்கிறது. பூமியின் மேலிருந்து வந்த ஈர பசையினால் மேகங்கள் வந்து மற்ற யாவத்தையும் மறைத்து விட்டது. அந்த மூன்று இழுப்புகளை அது காட்டிக்கொண்டிருந்தது. ஒன்று இங்கே, ஒன்று இங்கே, ஒன்று அங்கே. பார்த்தீர்களா? ஏழு. முதலாவது மூன்றை கவனியுங்கள். மூன்று என்பது பரிபூர்ணமாகும். ஊழியம் தொடர்ந்து சென்றதே அது அப்போது. இரண்டாவது இடுப்பு ஆவிகளை பகுத்தவர்களாய் தீர்க்க தரிசனமாக இருந்தது. முதலாவது இடுப்பு ஜாதி அரசரை சுகப்படுத்துவதாகும். இரண்டாவது இடுப்பு புறப்பட்டு சென்ற தீர்க்க தரிசனமாக இருந்தது. அது இருதயத்தின் சிந்தனைகளை வகையறுத்தது. அப்பொழுது வார்த்தை தானே வெளிப்பட்டது. அது கிருபையாக இருக்கிறது. ஆனால் நினைவிருக்கட்டும், ஏழாவது முடிவானதாக இருக்கிறது. ஒரு கால் இது முடிவான இழுப்பாய் இருக்குமோ? எல்லாம் முடிந்து விட்டதோ? இருக்கக்கூடுமோ? இப்பொழுது அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? புரிகின்றதா? ஏழு எப்பொழுதுமே முடிவானதா இருக்கிறது. மூன்று இழுப்புகள். இயேசுவானவருடைய ஊழியமும் மூன்று இழுப்புகளை கொண்டதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? கவனியுங்கள், உத்தமமாய் உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் எப்பொழுதாவது இருந்திருக்கிறீர்களானால் இப்பொழுது சில நிமிஷங்களுக்கு உத்தமமாய் இருங்கள். அவருடைய முதலாவது இழுப்பு வியாதியஸ்தரை சுகப்படுத்துவதாகும். அவர் மிகவும் பிரபல்யமான ஒருவரானார். எல்லாரும் அவரை விசுவாசித்தது போன்று காணப்பட்டது. அது சரிதானே? அவர் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினவராய் சுத்தி திரிந்த போது எல்லோரும் அவரை அவர்களுடைய சபையிலே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் ஒரு நாள் அவர் அப்படியே திரும்பி தீர்க்க தரிசன முறைக்கு துவங்கினார். ஏனென்றால் அவர் வார்த்தையாக இருந்தார். மோசே உரைத்ததான அந்த தீர்ப்பு தரிசி அவரே. அவர்களுக்கு கூறும்படியாய் அவர் சென்ற போது அவர்கள் எப்படி ஜீவிக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களையும் அவர்களுக்கு கூறும்படியாய் அவர் சென்ற போது அவர் பிரபலமற்றவரானார். அது அவருடைய இரண்டாவது இடுப்பாக இருந்தது. மீண்டுமாக அது அதே விதமாக வந்துவிட்டதோ என்று வியப்புறுகிறேன். ஒரு நிமிடம் சற்று சிந்தித்து பாருங்கள். அமிதமாய் இருக்க கூடுமா? முதலாவது சுகப்படுத்துதல் எல்லாரையுமாக. இரண்டாவது, ஓ அது இயேசு மாத்திரமாக இருக்கலாம், அது பெயல் சொல்லாக இருக்கலாம். அதே காரியத்தை தான் அவர்கள் இங்கே செய்தார்கள். புரிகின்றதா? அதே ஆவிகள், அதே விதமான ஜனங்கள். ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாத ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்ட ஜனங்களுக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் யூதாஸ் காரியோத்து கேட்டின் மகனாக பிறந்தது போன்று அவர்கள் முன்னதாகவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். யூதாசா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக நினைவிருக்கட்டும், அவன் மிகவும் பக்தி உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவனால் செய்தியோடு கூட முழுவதுமாய் போக முடியவில்லை. அவனால் அதில் ஒரு பகுதியையே பெற்றுக் கொள்ள முடிந்தது. ஆனால் எஞ்சியுள்ளதை அவனால் ஜீவிக்க முடியவில்லை. சுகமளித்தல் முதலான காரியங்களை அவர்களால் எடுத்துக் கொள்ள முடிந்தது. ஆனால் தேவன் பேசி அணில்கள் உண்டானது என்பதான காரியங்களுக்கு வரும்போது அப்பொழுது அது அவர்களுக்கு அதிக ஆழமானதாக இருக்கின்றது. அப்படி இருக்க முடியாது என்கிறார். அது யூதாசாக இருந்தது. அவனுடைய ஆவினால் அந்த கட்டம் வரைக்கும் மட்டுமாய் ஜீவிக்க முடியும். அதையும் கடந்து அந்த ஆவியினால் போக முடியாது. புரிகின்றதா? சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த முதல் காரியங்களை செய்த மட்டுமாய் அவர்களால் மோசே ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அதில் அவர்கள் மற்ற யாவரும் இதை அல்லது அதை செய்யக்கூடாது அல்லது மற்றதை செய்யக்கூடாது என்று கூறப்பட வேண்டியதாக இருந்த போது நம் எல்லார் மேலும் அவன் தன்னை தேவனாக்கிக் கொள்ளுகிறான் என்றனர். பாருங்கள், கோராகு மற்றவர்களாலும் அதை கடக்க ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அவர்களுக்கு ஒரு ஸ்தாபனம் அவசியமாக இருந்தது. ஆகவே தேவன் அவர்களை விழுங்கிவிட்டார். இயேசுவினுடைய ஊழியத்தை பார்க்கும் போது அவர் யாரியத்தை சுகப்படுத்திக் கொண்டிருந்த போது அவர் அற்புதமானவராக அந்த வாலிப கலியையை தீர்த்து திருத்தி என்ன தெரியுமா, கூடுதல் பார்வையடை செய்கிறார், மருத்துவனை உயிரோடு எழுப்புகிறார். மூன்று சாட்சிகள் இருக்கிறது. அவர் உண்மையாகவே மறித்து போய் இருந்தவனை உயிரோடு எழச் செய்கிறார் என்றார்கள். ஆனால் ஒரு நாள் அவர் அப்படியே திரும்பி, வெறியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பாத்திரங்களை வெளிப்புறத்து சுத்தம் செய்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்த ஆண்களாக காட்சியளிக்கிறீர்கள், ஆனால் உட்புறத்திலேயோ ஒரு கூட்டம் பாம்புகளாக இருக்கிறீர்கள் என்று கூறினார்.
தீர்க்கதரிசனம் ஸ்தாபனங்களை குற்றப்படுத்திக் கொண்டு போன போது பின்னர் அது மாற்றியது. அவர்கள் அவருக்கு எதிராக திரும்பினர். அது சரியே முடிவிலே அவரை புறக்கணிப்பதன் மூலமாக அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் உங்களால் ஊழியத்தை கொன்று போட முடியாது, அது ஜீவித்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் செய்தியாளனை தூதனை நித்திரைக்குள்ளாக்கலாம், ஆனால் உங்களால் செய்தியை அப்படி ஆக்க முடியாது. சரி, அவர் தொடர்ந்து ஜீவித்தார். அவருடைய ஊழியத்தின் மூன்றாவது இழுப்பு வந்தபோது கவனியுங்கள், முதலாவது இழுப்பு வியாதியத்தரை சுகப்படுத்துவதாகும். இரண்டாவது இழுப்பு ஸ்தாபனங்களை கலந்து கொள்ளுதலும் தீர்க்க தரிசனமாய் உறுத்தலுமாய் இருந்தது. அதாவது அவர்கள் என்ன செய்தார்கள், என்னவாய் இருந்தார்கள், என்ன சம்பவிக்க போகின்றது, என்ன நடக்கிறது, என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகின்றது என்பதை தீர்க்க தரிசனமாய் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய மூன்றாவது இழுப்போ இனி ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாத ஆத்துமாக்களத்தில் பிரசங்கித்ததே ஆகும். அந்த பெரிய வண்ண தீட்டப்பட்ட கண்களை உடையவர்களை என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்களே, அந்த இடத்தில் அவர்கள் இருந்தார். கிருபையை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய சமூகத்திலிருந்து நித்தியமாய் பிரிக்கப்பட்டு நரகத்தில் இருக்கின்ற ஆத்துமாக்களுக்கு அவர் பிரசங்கித்தார். ஆனால் அப்படி இருந்தும் அவர் என்னவாய் இருந்தார் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் அவரை அங்கு கொண்டு சென்றார். அன்றைக்கு இருந்தது போலவே அவருடைய ஊழியமும் இந்த கடைசி நாட்களில் அந்த விதமாகவே வளர்ந்து வருகிறதோ என்று ஐயுறுகிறேன். என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். இழக்கப்பட்டவர்களில் ஒருபோதும் ரட்சிக்கப்படவே முடியாதவர்கள் அவர்கள், இரக்கத்தை புறக்கணித்தவர்கள். அதுதான் அவருடைய மூன்றாம் இழுப்பு. இப்பொழுது ஏதாவது கேள்வி இருக்கின்றதா? அவருடைய முதலாம் இழுப்பில் அவர் யார் எத்தனை சுகப்படுத்தினார், அது சரிதானே? அவருடைய இரண்டாம் இழுப்பு அவர் தீர்க்க தரிசனம் கூறினார்.
His third ministry is preaching to the eternal lost.
அவருடைய மூன்றாம் இழுப்பு நித்தியமாய் இழக்கப்பட்டோருக்கு பிரசங்கம் செய்தார். மூன்று மலைகள் முதலானவைகள் முற்றிலுமாய் இழக்கப்பட்டு போனவர்கள். எல்லா ஊழியங்களும் அதே காரியத்தை செய்தன. பிரசங்கித்தான், அது முற்றிலுமாய் சரியே. அவன் பேடைக்குள்ளாக சென்றான். அப்படி அவன் பேடைக்குள்ளாக சென்ற போது ஏழு நாட்கள் மட்டுமாய் அங்கே ஒன்றுமே சம்பவிக்கவில்லை. அவனுடைய சாட்சியானது விமோசனம் இல்லாத இடத்தில் பிரசங்கிக்கப்பட்டது. சோதோமும் குமாரும் இயேசுவானவரும் இரண்டையும் வரப்போகின்றதாக குறிப்பிட்டிருக்கிறார். நோவாவின் நாட்கள் நடந்தது போலவே, சோதோமின் நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படுவதற்கு முன்னதாக நடக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவன் நோவாவை குறிப்பிட்டு சொன்னார். நோவாவுக்கு மூன்று இழுப்புகள் இருந்தது. அவனுடைய மூன்றாம் இழுப்பு பேடையின் கதவு அடைக்கப்பட்ட பின்னர் இழக்கப்பட்டவர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் அது அங்கேயே அமர்ந்திருக்கும்படியாக தேவன் விட்டார். அங்கே ஒருவராறு உள்ளே போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. அவர்கள் உள்ளே இருந்தனர். ஏனென்றால் ஏழாம் மலையின் மேல் இருந்தது போலவே மிக உயரமான மலையின் மேல் அவர் அந்த பேழையை அமர செய்தார். புரிகின்றதா? சோதோமின் நாட்களில் முதலாவது இழுப்பு நீதிமானாகிய லோத்தா இருந்தது. சோதோமின் பாவங்கள் நீதிமானாகிய லோத்தினுடைய இருதயத்தை நாள்தோறும் பாதித்தது என்று வேதம் கூறுகின்றது. எப்படியாய் அந்த ஸ்திரீகள் நடந்து கொண்டார்கள், கிரியை செய்தார்கள். சோதோமின் நாட்கள் நடந்தது போல என்பது நினைவிருக்கட்டும். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? குதித்தும் கொடுத்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். ஸ்திரீகள், பாருங்கள், ஸ்திரீகள். சோதோமின் நாட்களில் அது என்னவாய் இருந்தது? முதலாவது செய்தி லோத்தாய் இருந்தது. அவர்கள் அவனை பரிசோதித்து கேலி செய்தனர். பின்னர் அவர் இரண்டு தூதர்களை செய்தியாளர்களை அனுப்பினார். அவர்கள் சோதோமுக்கு சென்றார்கள். அதுதான் அவருடைய சோதோமுக்கான இரண்டாம் இழுப்பாய் இருந்தது. ஆனால் கடைசியாய் சென்ற அந்த ஒருவரை சற்று நோக்கி பாருங்கள், அங்கே அதிகம் அதிகமான இரக்கம் இருந்தது. அப்பொழுது அதெல்லாம் தீர்ந்து போனதாய் இருந்தது. அந்த நேரத்தில் எல்லாம் முடிந்து விட்டது. அங்கே சென்ற அந்த மூன்றாம் தூதன் மூன்றாம் இழுப்பு அவர் என்னவாய் இருந்தார், எந்த விதமான ஊழியத்தை அவருடையவராய் இருந்தார்? அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரோடு உட்கார்ந்து கொண்டு அவருடைய முதுகு பக்கமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்களுக்கு எடுத்து சொன்னார். அது சரிதானே? ஆனால் அவர் பாபிலோனுக்குள் இல்லை, சோதோமுக்குள் காலடி வைத்தவுடனே அவர் நீதிமான்களை கண்டுபிடிக்க விரும்பினார். ஆபிரகாமும் கூட 50 நீதிமான்களை நான் கண்டார் என்று துவங்கி 10 நீதிமான்களுக்கு வந்து விட்டார். தேவன் சொன்னார், 10 நீதிமான்களை கண்டுபிடி என்று. ஒரு நிமிடம் சகோதரியே, நான் ஒரு காரியத்தை கூறட்டும். நீங்கள் ஒரு கால் பழைய பாணியில் இருக்கலாம், ஆனால் இந்நாட்களில் உள்ள இந்த அழுகுராணிகளுக்கு இல்லாத ஒன்றை நீங்கள் உடையவளாய் இருக்கிறீர்கள். அவளால் ஒருபோதும் பெற்றுக் கொள்ள முடியாத ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் உடையவளாய் இருக்கிறீர்கள். சரியா?
உங்களுடைய உடுக்கும் வகையில் நீங்கள் பண்டையத்தவர்களாக இருக்கலாம், ஒரு நல்ல பெண்மணியை போன்று உடுத்திக் கொண்டு. ஆனால் அவர்கள் உங்களை பார்த்து அந்த பரிசுத்த உருளையை பாருங்கள் என்று கூறலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், உலகமே அவளை நோக்கி பார்க்கும்படியாய் தன்னை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த செக்ஸ் ராணியிடம் இல்லாத ஏதோ ஒன்றை நீங்கள் உடையவளாய் இருக்கிறீர்கள். அவளால் அதை பெற்றுக் கொள்ளவே முடியாது. அவள் நிச்சயமாக இழுக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். அவளுக்கு விமோச்சனமே கிடையாது. புரிகின்றதா? உங்களிடம் நெறிமுறைகள், ஒழுக்கங்கள், நற்குணங்கள் இருக்கிறது. அவளிடம் ஒன்றுமே கிடையாது. நரகத்துக்கு ஆத்துமாக்களை சிக்க வைக்கக்கூடிய கண்ணி அவளிடத்தில் இருக்கிறது. குருடர் அதற்குள்ளாக நேராக நடந்து செல்கின்றனர். இப்பொழுதோ உங்களிடத்தில் ஏதோ காரியம் இருக்கின்றது. உங்களுக்கே தெரியும், சபை புத்தகத்தில் உங்களுடைய பெயர் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவ கோபாசினை இந்த உலகத்தின் மேல் வராதபடியாய் அதை தடுத்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய ஜீவியமாயிருக்கலாம். உலகம் அதை விசுவாசிக்காது. பரிசுத்த உருளைகள் என்று அழைக்கப்படும் ஸ்திரீகளே, எதையுமே அறியாதவளாய் இருக்கின்ற சிறிய புருஷர்களே, ஆனால் நீங்கள் ராப்பகலாய் தேசத்தின் பாவங்களுக்காய் தேவனிடத்தில் முறையிடுகிறீர்கள். ஒரு கால் அந்த தேவ கோபாக்கினை தடுத்து நிறுத்துகிறது நீங்களாக இருக்கலாம். என்னால் 10 நீதிமான்களை காண முடிந்தால் நான் அதை அடிக்க மாட்டேன். 10 நீதிமான்களை என்னால் காண முடிந்தால் சோதோமின் நாட்கள் நடந்தது போலவே நடக்கும். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? 10 மெத்தடிஸ்ட்களை என்னால் காண முடிந்தால் என்றல்ல, 10 பாப்டிஸ்ட்களை என்னால் காண முடிந்தால் என்றல்ல, 10 பெந்தகோஸ்டுகளை என்னால் காண முடிந்தால் என்றல்ல, 10 விளையாட்டு வீரர்களை என்னால் காண முடிந்தால் என்றல்ல, 10 சென்ட் உறுப்பினர்களை என்னால் காண முடிந்தால் என்றல்ல, 10 போதகர்களை என்னால் காண முடிந்தால் என்றல்ல, ஆனால் 10 நீதிமான்களை என்னால் காண முடிந்தால், நீதிமான் ஒருவர் தான் இருக்கிறார், அவர் கிறிஸ்துவே. கிறிஸ்து உள்ளே ஜீவிக்கின்ற அவர்களில் உள்ள ஒருவர். அதை போன்று 10 பேர்கள் இருந்தால் பாருங்கள், நான் அதை அழிக்க மாட்டேன். ஆனால் அந்த கடைசி தூதனானவன் விமோசனமே இல்லாதவரிடத்தில் பிரசங்கித்தான். அவர் அங்கே கீழே சென்றார். என்ன சம்பவித்தது என்று அங்கே வேதாகமம் குறிப்பிடவில்லை. ஆனால் அடுத்த நாள் காலையில் அக்கினி விழுந்தது. அது சரியே. அவர் இந்த அடையாளங்களை எல்லாம் செய்து முடித்த பின்னர் அவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை அவர் செய்து முடித்த மாத்திரத்தில் சாரால் ஏன் நகைத்தார்? அதற்கு சாரால் நான் நகைக்கவில்லை என்றார். அவரோ, ஆம், நீ நகைத்தாய் என்றார். பார்த்தீர்களா? அது சம்பவித்த உடனேயே அவர் சோதோமுக்குள்ளாக சென்றார். அவர் அங்கே போய் நீதிமான்களை காணவில்லை. எனவே அக்கினி விழுந்தது. அவர் லோத்தையும் அவருடைய 2 குமாரத்திகளையும் நீதிமான்களாய் கண்டு, இப்பொழுதே இதை விட்டு வெளியே போங்கள் என்றார். புரிகின்றதா? அவர்கள் வெளியே போனார். அவர் அங்கே சென்றார். நினைவிருக்கட்டும், அவர் சோதோமுக்கு போகும் பாதையில் போய் கொண்டிருந்தார். அவருக்கு முன்பாக அவர் தூதர்களை அனுப்பினார். ஆனால் அவர் தாமே அங்கு சென்றார். சரியாக காரியங்கள் அப்படியாகத்தான் இருக்கின்றதா என்று கண்டறியும்படியாக சென்றார். அது எதனால் நிறைந்திருக்க அவர் கண்டார்? வர்ணம் பூசப்பட்ட முகத்தையுடைய பெண்களை கண்டார். விமோசனம் இல்லாதவர்களுக்கு செய்தி கொடுக்கப்பட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை பார்த்து நகைத்தார்கள். இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதே காரியத்தை செய்கிறார்கள். நான் அசம்பிளிஸை சேர்ந்தவன், நான் உருத்துவத்தை சேர்ந்தவன், நான் ஆவியில் நடனம் ஆடுகிறேன், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நான் அந்நிய பாஷையில் பேசுவேன் என்கிறார். தொடர்ந்து போ, எனக்கு விருப்பமா இருந்தால் என் தலைமையை வெட்டிக் கொள்வேன், நான் இதை செய்வேன், நான் வெறுமன் இதை செய்வேன், நான் இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன கூறி இருக்கிறது என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. பவுல் ஒரு அக்காலத்திய ஸ்திரீகளை வெறுப்பவன். சரிதான், தொடர்ந்து போ. நீங்கள் அந்த கோட்டையை இன்னும் கடக்கவில்லை என்றால் இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் அதை கடப்பீர். அதன் பின்னர் நல்லது எதுவோ அதை செய்ய இனி ஒருபோதும் வாஞ்சிக்க மாட்டீர்கள். நான் என்ன சொன்னேன் என்பது செவியில் கேட்டீர்களா? என்ன கூறப்பட்டது என்பதை உணர்கிறீர்களா? சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அந்த கோட்டையை கடப்பீர்கள். அதை செய்ய ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள். ஆனால் இன்னமும் நீங்கள் சுவிசேஷத்தை கேட்பீர்கள், நிச்சயமாக. ஆனால் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சுவிசேஷமோ விமோசனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கப்படும். அதாவது நித்தியமாக இழக்கப்பட்டு போனவர்களாக இருப்பவர்களுக்கு, ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாதவர்களுக்கு பிரசங்கிக்கப்படும். நீங்கள் ஏற்கனவே இந்த கட்டத்திற்கு வந்துவிட்டீர்கள், ஆனால் அதை அறியாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் சுகபோகத்தில் வாழ்கிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் உயிரோடு செத்தவர்களாக இருக்கிறீர்கள். ஓ, கவனியுங்கள், வேளையின் செய்தியை மறுக்கின்ற யாவரும் அழிவுக்கு முன்னர் அவர்கள் போவதற்கு முன்னதாக முதலாவதாக விமோசனம் இல்லாதவர்களுக்கு விசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. இரக்கம் இல்லாது போயிற்று. நோவாவை பேழைக்குள் வைத்து கதவை அடைத்தது ஒரு சாட்சியாயிருந்தது. அவனுடைய 3வது இழுப்புக்கு பின்னர் தேவன் கதவை அடைத்தார். சோதோமில் 3வது இழுப்புக்கு பின்னர் கதவு அடைக்கப்பட்டது. அதற்கு மேல் இரக்கம் காட்டப்படவில்லை. 10 நீதிமான்கள் அங்கே காணப்படவில்லை. இழக்கப்பட்டு போனவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அதாவது ரட்சிக்கப்பட முடியாதவர்களுக்கு. ஒவ்வொரு காலத்திலும் அந்த விதமாகத்தான் இருந்தது. நியாய தீர்ப்புக்கு முன்பாக ஒவ்வொரு காலமும் செய்தியை புறக்கணித்தது. அவர்கள் அதையே மீண்டும் செய்வார்களா? அங்கே அக்னி சம்பவமாய் ஆற்றங்கரையில் தோன்றினது அதுதானா? ஸ்திரீகள் தலைமையில வெட்டிக் கொள்ளுதல், அது இருக்க வேண்டிய இடங்களை எடுத்து காட்டுதல், வார்த்தையில் நிலைத்து நிற்பதற்கு பதிலாக ஸ்தாபனங்களோடு இசைந்து போகின்ற ஊழியர்கள் முதலானவற்றுக்கு எதிராக வந்த செய்தியோடு கூட தோன்றினது. அதுதானோ அரியேட ஒரு படிப்பறிவில்லாத ஒரு ஏழு மனிதன் அல்ல அதை செய்தது, முற்றிலுமாக தேவனே என்று தேவன் ரூபகாரப்படுத்தி இருந்தார். அது தேவனே. நித்தியமாக இழக்கப்பட்டவர்களுக்கு மூன்றாம் இழுப்பு திரும்ப வருகிறது என்பதான அந்த கட்டத்திற்குள் நாம் வந்து விட்டோமா? நான் ஒரு சிறு பையனாக இருந்த போது எனக்கு அங்கே கொடுக்கப்பட்ட தரிசனம் அதுதானோ? நான் மேற்கே சென்றேன், அங்கேதான சுவிசேஷத்தின் பொற்சிலுவை பிரகாசித்துக் கொண்டு சரியாக அப்படியே பரலோகத்திலிருந்து அடையாளத்தை அறிவித்துக் கொண்டிருந்தது. நினைவிருக்கட்டும், சிலுவையானது ஒரு கூர்நுனி கோபுரத்தை போன்று எழுப்பப்பட்டு ஒரு பரந்த காட்சியாக இருந்தது. புரிகின்றதா? இங்கே இருந்து துவங்கி தலைமைத்துவம் வரையிலுமா வந்த அந்த முடிவு பெறும் தலைபாகமாக ஒரு கால் இருக்க கூடுமா? லூதர், வெஸ்லி, பெண்டேகோஸ்தின் ஊடாக வந்த பின்னர் தலைக்கல்லிற்கு வந்த கூர்நுனி கோபுரத்தை போன்று ஒரு கால் அதுவாக இருக்க கூடுமா? அதுவாக இருக்குமானால் நாம் எங்கே இருக்கிறோம்? இதுவாக ஒரு கால் இருக்கலாம், அப்படி இல்லை என்று நம்பிக்கையா இருக்கிறேன். ஆனால் அப்படியா இருக்கத்தான் வேண்டும், அது இருக்கத்தான் போகின்றது. சிந்தித்து பாருங்கள், அந்த ஊழியர்கள் எல்லாம் இருக்கத்தான் வேண்டும். அவர்கள் எல்லாமும் அதே விதமாக ஒன்றோடொன்று இணைகின்றது. அது வந்தாக வேண்டும். தேவன் மாறுவதில்லை. அதை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய மனசாட்சியை உங்களுடைய ஆவிக்குரிய பற்களினால் கழித்து நாம் எங்கே இருக்கிறோம் என்று கண்டறியுங்கள். அப்படி பார்த்து நீங்கள் இன்னும் அந்த விதமாகவே இருக்கிறீர்கள் என்றால் என்னவாயிருக்கும்? அப்படியானால் நீங்கள் அந்த விதமாகவே நடக்கலாம். வெளியே இருக்கிறவர்களாகி நீங்கள் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது. புத்தகமானது ஆட்டுக்குட்டி அறவரால் எடுக்கப்பட்ட பின்பு ஆறாம் முத்திரையும் எல்லா முத்திரைகளையும் வெளிப்படுத்தப்பட்டு எல்லாம் முடிந்துவிட்டது. அப்படியா இருக்கலாம், அப்படியா இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அப்படியாயும் இருக்கலாம், சரியா? இப்பொழுது அதன் காரணமாகத்தான் இந்த மூன்றாம் இழுப்பு இத்தனை காலம் வரை தழுவி கொண்டிருந்தது. நீங்கள் கவனியுங்கள், முதலாம் இழுப்பும் இரண்டாம் இழுப்பும் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு சென்றது. உங்களுக்கு நினைவிருக்கின்றதா, நான் முதலாம் இழுப்பை துவங்கின பொழுது நான் முன்னறிவித்தேன். நான் சொன்னேன், ஒரு சமயம் வரும், அப்பொழுது இருதயத்து நினைவுகள் கூட அறிந்து கொள்ளப்படும் என்று. உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? எத்தனை பேருக்கு நினைவிருக்கின்றது? ஏன், சுற்றிலும் நடந்த கூட்டங்களுக்கு வந்த யாவருக்கும் தெரியும். ஒரு நாள் இரவு அங்கே உயிரே உள்ள ரெஜினாவுக்கு நடந்து போய் மேடையின் மேல் ஏறினேன். அங்கே சகோதரன் டாக்டரும் அநேக ஆயிரமானவர்களும் இருந்தனர். ஒரு மனிதன் அங்கே நடந்து மேடையின் மேல் வந்தான். சரியாக அங்கே அது சம்பவித்தது. அன்று துவங்கி அது தொடர்ந்து நடந்து வருகிறது. எத்தனையோ வருஷங்கள் விசேஷ ஊழியத்தை விட்டு நான் அநேக ஆண்டுகள், ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகளுக்கு முன் வந்தேன். ஏன் அப்படி? அதை செய்தது எது? துவக்கத்தில் ஆரியாங்கமத்தின் காலத்தில் தேவனுடைய நீரிய பொறுமை இருந்ததே அந்த வண்ணமாகவா? நினைவிருக்கட்டும், அவர் உலகத்தை உண்டாக்கிய போது ஏழாம் நாளில் ஒன்றையும் உண்டாக்கவில்லை, அவர் ஓய்ந்திருந்தார். புரிகின்றதா? அந்த ஆறாம் ஆண்டில் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்தார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்தார். மீண்டுமாக ஆதியாகமம் 15:16 கூட வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள். 16:15. அவர் ஆபிரகாமிடம், அங்கே அந்த ஏமோரியரின் தேசத்தில் அவர்களுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அவர்கள் புறஜாதியார். இப்பொழுதே என்னால் உங்களை அதற்குள்ளே கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் புறஜாதியாராகிய எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. ஆனால் நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன். அந்த நான்காம் தலைமுறையிலே நான் வந்து அந்த தேசத்தை இரும்பு கோலால் நியாயம் தீர்ப்பேன் என்று கூறினார். அது சரிதானா? ஒளிநாளாகவும் இன்னும் மற்றவர்களின் மூலமாகவும் ஊழியம் தொடர்ந்து நடந்து உலகம் முழுவதுமாய் அலசி பார்த்து இன்னும் ஒருவர் உண்டா என்று பார்க்கும்படியாய் இவ்வளவு நீண்ட காலமாகவா தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறாரா? ஆனால் அந்த கடைசி நபர் ஒரு கால் சமீபத்தில் வந்திருக்கலாம். அக்கிரமம் இவ்வளவு நீண்ட காலமாகவா இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருப்பாரானால் அவர் மாறாதவரே. எபிரேயர் 13:8 அவருடைய செய்தியும் மாறாததாக இருக்கும். முடிக்கப் போகிறேன். அவருடைய கிரியையும் மாறாததாகவே இருக்கும். முதலாம் இழுப்பு இரண்டாம் இழுப்பு இவைகள் கேள்வி இல்லாமல் இருக்குமானால், முதலாம் இழுப்பு இரண்டாம் இழுப்பு இவைகளை பற்றி உங்கள் சிந்தையில் ஏதாவது கேள்வி இருக்கின்றதா? அவர் கூறியது போலவே அது நிறைவேறியதா? அப்படியானால் மூன்றாவது இழுப்பை குறித்தும் ஏன் கேள்வி கேட்கிறீர்கள்? புரிகின்றதா? நீங்கள் ஏன் அதை கேள்வி கேட்க வேண்டும்? முதல் இரண்டு வேத வார்த்தைகளினால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது. மூன்றாவது இழுப்பும் கூட வேத வார்த்தைகளினால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது என்று இன்று காலையில் நான் உங்களுக்கு நிரூபித்தேன். உலகத்தை நோக்கி பாருங்கள், அவள் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள். அவர்கள் எப்படியாக சத்தியத்தை புறக்கணித்து விட்டனர் என்று பாருங்கள். அதன் தீர்க்க தரிசன பகுதியானது எவ்வாறு சரியான விதமாய் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது என்று பாருங்கள். இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம்? ஓ தேவனே, இரக்கமாயிரும். அது என்னுடைய இருதயத்தை உள்ளுக்குள் ரத்தம் கசிய செய்கிறது. அதை குறித்து என்ன, நாம் எங்கே இருக்கிறோம்? நினைவிருக்கின்றதா? அந்த ஏழு சிகரங்கள் அவைகள் உங்களுக்கு அறிவிக்கும். அதை தாண்டி இன்னொரு சிகரம் இல்லை, அது கண்டங்கள் பிரிவிடத்தில் உள்ளது. அது அங்கே துவங்கி நேராக வனாந்தங்கள் நூடாக செல்கின்றது. அது நித்தியம் துவங்குகின்றதா இருக்கிறது. கண்டங்கள் பிரிமிடத்தில் சரியாக அங்கே ஏழு சிகரங்கள் உள்ளன. அது சரியாக சரியானது தவறானது என்பவர்களின் இடையே இருக்கிறது. அதன் இறுதியில் அந்த தொடர்ச்சியில் மூன்றாவது இடுப்பானது கடைசி இடுப்பாக இருக்கிறது. சரிதானே? புரிகின்றதா? சரி. நோவா பேடைக்குள் சென்றான். ஏழு நாட்கள் மட்டுமாய் ஒன்றுமே சம்பவிக்கவில்லை. பாருங்கள், ஏழு நாட்களில் நியாய தீர்ப்பு வந்தது. முடிக்கப் போகின்றேன், கூர்ந்து கவனியுங்கள். நோவாவின் நேரத்தில் அவர்கள் மட்டும் அந்த அடையாளத்தை அறிந்து கொள்ள முடிந்திருந்தால், அவர்கள் மாத்திரம் அந்த அடையாளத்தை அறிந்திருந்தார்களானால், இப்பொழுது நான் முடிக்கப் போகின்றேன், அவர்களால் மட்டும், அதாவது அந்நாளில் உலகத்தால் மட்டும் அந்த அடையாளத்தை அறிந்து கொள்ள முடிந்திருந்தால், சற்று முன்பு நான் வாசித்த வேத வார்த்தையின் மூலமாக தேவன் இங்கே அதை நிரூபித்தார். அவர் அந்த ஜனங்களை அழித்து போட்டார். இரக்கம் காட்டாமல் அல்ல, ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களுக்கு இரக்கம் அனுப்பப்பட்டது. அவர்கள் அதை விசுவாசிக்க மறுத்தார். தேவன் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், ஆனால் அவர் இரக்கத்தை அனுப்பினார், அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவர் எப்பொழுதுமே முதலில் இரக்கத்தை அனுப்புகிறார். அந்த அடையாளமானது கடைசி காலத்தின் அடையாளம் என்று அவர்கள் அறிந்திருந்தால் என்னவா இருந்திருக்கும்? திடீரென்று ரட்சிப்பு அனுப்பப்பட்டதை அவர்கள் கண்டுபிடித்து ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. புரிகின்றதா? முதலாவதாக நடந்த காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கதவு அடைக்கப்பட்டது. ஒரு நபர் மட்டுமே அந்த அடையாளத்தை அறிந்திருந்தான், அது நோவாவும் அவன் கூட்டமுமே. அவர்கள் மட்டுமே அதை அறிந்திருந்தார்கள். கதவுகள் இரண்டும் ஒன்றான போது நோவா அதை அறிந்திருந்தான். அதுதான் முடிவு என்று நோவா அறிந்திருந்தான். அவன் அதை அறிந்திருந்தான். அது சரியே. உங்களால் மட்டும் அந்த அடையாளத்தை அறிந்து கொள்ள முடிந்தால், அங்கே ஆபிரகாமோடு இருந்த அந்த ஒருவர் அங்கே வந்ததை அவர்கள் கண்டபோது அந்த அடையாளத்தை மட்டும் அவர்களால் அறிந்து கொள்ள முடிந்திருந்தால், அந்த காலத்து நவீன பில்லி கிரஹாமும் அவனுடன் சென்ற ஓரல் ராபர்ட்ஸும் அவர்களிடத்தில் பிரசங்கித்த அந்த செய்தி அவர்களை குருடாக்கினது என்பதை அவர்கள் மட்டும் அறிந்திருந்தார்களானால், அந்த பழைய நீதிமன்றங்களாகிய மெத்தடிஸ்டுகளும் பாப்டிஸ்டுகளும் அந்த நாட்டில் இருந்தவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் மட்டும் அறிந்திருந்தார்களானால், நோக்கி பாருங்கள், பாவம் அவர்களுடைய ஆத்மாவையே வாதித்தது. பின்னர் அந்த மெத்தடிஸ்டுகளும் பாப்டிஸ்டுகளும் எதிர்குள்ளாய் மாறினார்கள். லோத்து செய்தது போலவே அதே காரியத்தை செய்தார்கள். ஆனால் நீதிமன்றங்களோ அதற்குள்ளிருந்து வெளியே வந்தார்கள். நிச்சயமாக கூட்டத்தில் தீர்மானம் எடுக்க வரிசையாக சென்றவர்கள் அவர்கள் போகும்போது சீங்கம்மை நின்று கொண்டும் ஒருவரை ஒருவர் குத்திக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் தலைமயிரை குட்டையாய் வெட்டிக் கொண்டும் வர்ணம் தீட்டப்பட்ட முகங்களோடும் தீர்மானத்தை குறித்து எந்தவித உணர்வு மாற்றவர்களாய் அடுத்த நாள் வந்து எனக்கு 30,000 ஆத்மாக்கள் கிடைத்தார்கள். ஒருவரிடம் கழித்து திரும்பி வந்தால் அங்கே 30 பேர்கள் கூட கிடையாது என்றார். ஓ, நான் தீர்மானம் எடுத்து விட்டேன், நான் நரகத்துக்கு போக போவதில்லை, நான் பரலோகத்துக்கே போகிறேன். தொடர்ந்து கஷ்டத்தோடு நடந்து பாவத்துக்குள் செல்கின்றன. சுவிசேஷமானது வல்லமையோடு பிரசங்கிக்கப்பட்டு அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெற, அக்னி ஸ்தம்பம் மேலே நேரிட, எல்லா காரியங்களும் சரியாக அப்படியே நடந்து கொண்டு முன்னறிவிக்கப்பட்டு காரியங்கள் சம்பவிக்கிறதுமாயிருக்கிறது. ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள், அது மனோவசியத்தில் ஏதோ விதமான மாந்திரிக ஆவி, அது ஒரு பிசாசு, அதுதான் அது, அதை விசுவாசியாதீர்கள், அதெல்லாம் நம்முடைய ஸ்தாபனத்தில் கிடையாது, நமக்கும் அதற்கும் எவ்வித சம்மதம் இல்லை என்று கூறுகிறார்கள். அவர்களால் மட்டும் அடையாளத்தை அறிந்திருக்க கூடுமானால், எருசலேமே, நீ மாத்திரம் உன்னாலே அறிந்திருந்தாயானால், நீ மாத்திரம் அடையாளத்தை கண்டு கொண்டிருந்தால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ நீ உன் சொந்தத்துக்கு விடப்பட்டு விட்டாய் என்று இயேசு கூறினார். புரிகின்றதா? நீ மாத்திரம் அறிந்திருந்தாயானால், ஓ எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்க்கும் வண்ணமாக வர இருக்கின்ற நியாய தீர்ப்பிலிருந்து எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்த்தேன், ஆனால் உன்னுடைய நாளை நீ அறியாமற் போனாய். தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து நீதிமான்களை கொலை செய்கிறவளே, நீ உன்னுடைய நாளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். நீ மட்டும் அதை அறிந்திருந்து உன்னுடைய பேத பார்த்தியின்படியாய் இருந்திருந்தாயானால் என்னுடைய வருகை உன்னுடைய முடிவுக்கு ஒரு அடையாளமாய் இருந்தது என்பதை அறிந்திருப்பார். இப்பொழுதோ நீ குருடாய் இருக்கிறாய், இப்பொழுதோ நீ கடிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய், உன்னுடைய நேரம் முடிந்து விட்டது, அப்படியாய்தான் இருந்தது. அது சரியே. நீங்கள் மட்டும் நேரத்தை அறிந்திருந்தீர்களேயானால், கவனியங்கள், அந்த அறிக்கை இயேசுமானவர் செய்த போது உலகமானது அதன் போக்கிலேயே போய்கொண்டிருந்தது. புரிகின்றதா? உலகமோ எப்பொழுதும் போலவே அதன் போக்கில் போய்கொண்டிருந்தது. ஏன்? ஏனென்றால் அவர்களுடைய வேலையை அவர்கள் அறியாதிருந்தார்கள். நோவா பேழைக்குள்ளா பிரவேசித்த போது உலகமானது அதன் போக்கில் போய்கொண்டிருந்தது. உலகம் அப்படி தொடர்ந்து போனது. அந்த நாளின் பரியாசக்காரர்களுக்கு அப்பொழுதும் கூட அவர்களுக்கு மாமிசை விருந்துகளை உடையவளாயிருந்தார்கள். அவர்கள் இன்னமும் புசிப்பதும் குடிப்பதும் மனம் செய்து கொண்டும் இன்றைக்கு செய்கின்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். சரியாக எப்பொழுதும் போலவே இருந்தார்கள். அந்த கீழே பரிசுத்த உருளைய பாருங்கள், கதவை அடித்துக் கொண்டது. இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்றார். அவர் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா நாம எல்லாரும் உழுகி விட போகிறோமா? அர்த்தமற்றது, அதற்கு தண்ணீர் எங்கே இருக்கிறது என்றார். நோவாவின் காலத்தில் பரியாசக்காரர்கள் இருந்தார்கள், மனுஷகுமாரன் வருகையிலும் அப்படியே இருக்கும். சரியா? நோவா அடையாளத்தை அறிந்திருந்தார். லோத்தின் நாட்களிலும் அதே காரியம் இருந்தது. இயேசுவின் நாட்களிலும் காரியங்கள் அதே விதமாக இருந்தது. இந்நாட்களிலும் அப்படியே இருக்கிறது. பரியாசக்காரர்களுக்கு கடைசி முறையாக அது இருக்கிறது. சோதனையிலும் அதே விதமாக இருந்தது. அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள். தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியோடு தூதன் அங்கே நின்று கொண்டிருந்த போது அவர்களை பார்த்து பரிகசித்து அவர்களுடைய செய்திகளுக்கு அவர்களை திருப்ப பார்த்தார்கள். அது சரிதானே, உள்ளே வந்து எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், எங்களில் ஒருவராய் இருங்கள். அது சரிதானே, உள்ளே வந்து எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் பையன்களில் ஒருவராய் இருப்பீர்கள். வாருங்கள் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். புரிகின்றதா? அவர்களுடைய அடையாளத்தை அவர்கள் அறியவே இல்லை. அந்த செய்தியானது போய்கொண்டிருக்கும் வேளையிலே அதுதான் அடையாளம் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அக்னியும் கோபாக்கினியின் நியாய தீர்ப்பும் கந்தக எரிகின்ற தீட்சனையும் ஆகாயத்தில் தேவனால் உக்கிரமாகி கொண்டிருந்தது. அதை அவர்கள் காண முடியவில்லை. புதர்களால் அதை காண முடிந்தது, ஆனால் அவர்களால் அதை காண முடியவில்லை. லோத்தும் கூட அதை அறிந்திருந்தான். அது அங்கே இருக்கிறது என்று அவன் அறிந்திருந்தான். நிச்சயமாக இன்றைக்கு இருக்கின்ற விதமாகவே அதே விதமான காரியம். கோபாக்கினை உக்கிரமாகி கொண்டிருக்கிறது, அணுகுண்டுகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது, எல்லா காரியங்களும் முடிவில் இருக்கிறது. அதே விதமாக இப்பொழுது இருக்கிறது. பாருங்கள் ஜனங்களே, கவனியுங்கள். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்லலாம் சகோதரன், அதெல்லாவற்றையும் குறித்து என்ன சொல்லுவீர் என்று. உங்களுக்கு தெரியும், அவர்கள் எப்பொழுதும் செய்தது போலவே ஜனங்கள் தொடர்ந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே போகலாம். அவர்கள் சுவிசேஷம் என்று அழைக்கின்றதை அது முடிந்து போயிருக்கலாம். நோவாவின் நாட்கள் அவர்கள் செய்தார்கள், லோத்தின் நாட்களில் அவர்கள் அதை செய்தார்கள், இயேசுவின் நாட்களிலும் அவர்கள் அதை செய்தார்கள். சரிதானே? யூதர்களும் கூட, நீங்கள் முடிந்து விட்டீர்கள், இனி வேறொன்றும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் முடிந்து விட்டது என்று தேவ கோபாக்கினியை இயேசு கூறின பின்பும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள், ஓ அந்த பரிசுத்த உருளை, அவன் எந்த பள்ளியில் படித்து வந்தான், அது அவனுக்கு எங்கிருந்து வந்தது என்றார்கள். நினைவிருக்கட்டும், அவர் அப்பொழுது அவருடைய மூன்றாம் இடுப்புக்கு ஆயத்தமாக இருந்தார். ஓஹோ, அது சரி. அவர் சொன்னார், எத்தனை முறை நான் உன்னை கூட்டி சேர்த்தேன். அந்த தூதன், அந்த செய்தியாளன், அவன் யாரா இருந்தாலும் அவன் தன்னுடைய கடைசி அழைப்பை விடுத்தான். தேவன் அந்த நாளுக்கான பிரதித்துவமாக நின்றார். தேவன் மாம்சத்தில் பிரதித்துவமாய் தோன்றி கடைசி அழைப்பை விடுத்து கடைசி கடமையை செய்தார். அப்படியானால் எல்லாமே முடிந்து விட்டது. நோவா அவனுடைய கடைசி பிரசங்கத்தை பிரசங்கித்தான். அவனை உள்ளே தள்ளி கதவு அடைக்கப்பட்டது. அவ்வளவேதான். அவர்களது பார்த்து நகைத்தார்கள், அதை பரிகரித்தார்கள். சிந்தியுங்கள், ஜனங்கள் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே போகலாம். அவர்கள் செய்வேன் என்று வாக்களித்தபடியே உலக சபைகள் ஆலோசனை சங்கமானது கத்தோலிக்கர்களோடு சேர்ந்து கொள்ளலாம். எல்லா சாபனங்களாலும் வர முடியும், ஆனால் மிருகத்தின் முத்திரை ஏற்கனவே அங்கே இருக்கிறது. அதில் அவர்கள் அதை எடுத்துக் கொள்கிறார்கள். புரிகின்றதா? அவர்கள் கூறுகிறார்கள், ஓ அல்லேலூயா, தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. நேற்று இரவு அத்தனை பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்தார்களா? அவர்கள் ஆவியில் நடனமாடினார்கள், அந்நிய பாஷைகளில் பேசினர், அதனால் ஒன்றுமே இல்லை. புரிகின்றதா? அவர்கள் சாந்தமும் தாழ்மையும் நல்லவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமையா, அவர்கள் ஆவியின் தனியை பெற்றிருக்கிறார்கள். அது அடையாளம் அல்ல, ஒன்றுமும் இல்லை. இயேசுக்கும் பரிசேயர்களுக்கும் இடையே இருந்த ஆவியின் கனியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இவர்களில் யாரிடத்தில் ஆவியின் கனி இருந்தது என்று பாருங்க. சற்று முன்பு நான் கூறிய வண்ணமாக நான் இங்கு நின்று கொண்டு ஒரு நிமிடம் கிறிஸ்துவுக்கு எதிராக பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக இதை கூறுவதையும் கூட தேவன் மன்னிப்பாராக. பாருங்கள், உங்களுக்கு ஏதோ காரியத்தை காண்பிக்கவே நான் இதை கூறுகிறேன். நான் வந்து உங்களிடத்தில் இப்படி கூறினால் எப்படி இருக்கும்? உதாரணமாக, சபையாரே, யார் உங்களுடைய நண்பன், யார் ஆவியின் கனியை காட்டுகிறவன்? அந்த நல்ல வயோதிப மாதிரிதானே. நீங்கள் வியாதியாக இருந்த போது உங்களை மருத்துவமனையில் வந்து சந்தித்தது யார்? அந்த சாதுவான வயோதிப பாதிரியார் தானே. அது சரி. உங்களுக்கு நெருக்கம் உண்டாகி தேவைக்குள்ளாகும் போது உங்களுக்கு பணம் கடனாக கொடுத்து உதவி செய்தது யார்? அவருடைய கூட்டத்தை சேர்ந்த அங்கத்தினர்களா? நீங்கள் அந்த தயவுள்ள வயோதிப பாதிரியாரிடம் போவதில்லையா? அவர் உங்களுக்கு பணத்தை கடனாக கொடுத்து உதவவில்லையா? என்றார்கள். புரிகின்றதா? எப்பொழுதும் நேசித்துக் கொண்டு தயவாயும் இருந்து ஆவியின் கனியை காட்டுகிறது யார்? உங்களுடைய தயவுள்ள பயோதீப பாதிரியார் தானே. இங்கே இருக்கிற ஜெபாலயத்தில் வருஷங்களாக படித்தும் யாருடைய பாட்டனும் முப்பாட்டனும் அங்கே இருந்து வந்ததுமானவன் யார்? இந்த வார்த்தையை அறிந்து கொள்ள படித்தவனும் கஷ்டப்பட்டவனும் வேலை செய்து டாக்டர் பிஹெச்டி எல்எல்டி பட்டமும் பெற்றவன் யார்? இங்கே நின்று கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் சபையாரித்து பிரசங்கிப்பது யார்? உங்களுடைய தயவுள்ள பயோதீப பாதிரியார் தானே. ஏசி என்று அழைக்கின்ற இந்த கொள்கையை கைவிட்டவன் யார்? எந்த பள்ளியில் படித்து வந்தவன்? எந்த பள்ளியை விட்டு அவர் வெளியே வந்தவர்? அவருடைய ஐக்கிய அட்டை எதனோடு இருக்கிறது? அவர் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவராயிருந்தார்? உங்கள் எல்லாருக்கும் தச்சரிவு உண்டான போது அவர் என்ன செய்தார்? உங்களிடத்தில் வந்தது யார்? உங்களுடைய தயவுள்ள வயோதிப பாதிரியார் தானே. உங்களுடைய அயல் வீட்டானோடு சச்சரிவு ஏற்பட்ட போது உங்களுடைய தயவுள்ள வயோதிப பாதிரியார் தானே வந்து சமரசம் செய்து வைக்கிறார். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று கூறினார். அவன் தான் அதை அப்படி செய்தான். இந்த என்ன செய்தார்? அவர் காரியத்தையே குறித்தறிகிறார். அவர் என்ன செய்கிறார்? உங்களுடைய சாபனத்தையே சாட்டையால் அடிக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? குருடனுக்கு வழிகாட்டு குருடனே என்றும் புள்ளில் இருக்கும் பாம்பு என்றும் உன்னுடைய பாதிரியாரை அழைக்கிறார். தேவ நியமித்த பலியை எடுத்து போட்டால் காட்சிக்காரனுடைய மேஜைகளை தவிர்த்து போட்டு காசையெல்லாம் தூக்கி எரிந்து அவர்களை கோபத்தோடு பார்த்தார். உங்க பாதிரியாரை அண்டபடமாய் எப்பொழுதாவது நீங்கள் பார்த்திருக்கீர்களா? இப்பொழுது சொல்லுங்கள், ஆவியின் கனி எங்கிருக்கிறது என்று. அந்நிய பாஷையில் பேசுவதனால் அல்ல, ஆவியில் நடனமாடுவதனால் அல்ல, சபையில் சேர்ந்து கொள்வதனால் அல்ல, ஆவியின் கனியினால் அல்ல. அந்த விஷயத்தில் கிறிஸ்தவ விஞ்ஞானம் என்பவர்கள் உங்களை மிஞ்சி விடுவார்கள். பாருங்கள், மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து தெய்வீகமானவர் என்பதை மறுக்கவும் கூட முடியும் அவர்களால். அதுவல்ல, ஆனால் அதுவோ ஜீவிக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. அதோ அது இருக்கிறது. அவர்களால் மட்டும் நோக்கி பார்க்க முடிந்தால் அவர்தான் மேசியா என்றும் அவர்தான் ஜீவிக்கின்ற வார்த்தை என்றும் அவரே வெளிப்பட்டவர் என்றும் அறிந்திருப்பார்கள். தேவனுடைய ஆவியை தனக்குள்ளே கொண்ட எந்த ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ அந்த வார்த்தையை ஜீவித்தால் அவைகளுக்குள்ளாக சரியாக ஜீவிப்பான். அதுதான் அவர்களுடைய இருதய துடிப்பு முன்குறிக்கப்பட்டது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவரிடத்திற்கு வருகிறது. அவர்களும் ஜனங்களுக்கு வார்த்தையாக இருக்கிறார்கள். அது சரிதானே? எல்லாராலும் வாசிக்கப்பட்ட எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்கிறார்கள். அது சரிதானே? மூன்றாம் இழுப்பு துவங்கி இருக்குமா? ஒளிநாளாவை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒளிநாளா ஜனங்களே, இந்த நேரத்தில் இந்த ஜனக்கூட்டத்தாரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்களும் அதே விதமாக உணர்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதுவாய் இருக்குமானால் என்னவாய் இருக்கும்? வேத வாக்கியங்கள் இங்கே குவிக்கப்பட்டிருப்பதை பாருங்கள். அதுவாக இருக்க முடியுமா? ரட்சிப்பின் செய்தியை புறக்கணித்த நித்தியமாக விமோசனம் இல்லாத ஜனங்களிடத்தில் பிரசங்கிப்பதுதான் மூன்றாவது இழுப்பாக இருக்கின்றதா? சரி, சபையானது போகிறது என்று நீங்கள் கூறலாம். ஆம், அவர்கள் போவார்கள். அதே விதமாக அவர்கள் தொடர்ந்து போவார். ஆனால் நினைவிருக்கட்டும், இந்த நேரம் எல்லாவற்றிலும் நோவாவும் அந்த பேழையில் தான் இருந்தார். மலவாட்டி ஆனவர் கிறிஸ்துவோடு கூட முத்திரிக்கப்பட்டிருக்கிறார். கடைசி அங்கத்தினன் மீட்கப்பட்டாயிரு. ஆறாம் முத்திரையான தன்னையே உண்டாக்கி கொண்டது. ஏழாம் முத்திரை அவரை திரும்ப பூமிக்கு கொண்டு வரும். நாட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புத்தகத்தை அவருடைய வலது கரத்திலிருந்து வாங்கி உட்கார்ந்து அவருக்கு சொந்தமானதை அவர் மீட்டுக் கொண்டதை உரிமை கோரினார். அது சரியா? அது எப்பொழுதுமே அந்த மூன்றாவது இழுப்பாக இருந்தது. மூன்று என்பது பரிபூர்ணமாயிருக்கிறது. லோத்தின் நாட்களில் நடந்தது போல என்று முன்னுரைக்கப்பட்டது போல கிறிஸ்துவானவர் இயற்கையின் மானிடர் மத்தியில் மீண்டும் மனித மாம்சத்தில் தோன்ற செய்யும் போது ஊழியமானது அதன் பரிபூர்ணத்திற்கு வருகிறது. ஓ, சிந்தியுங்கள். ஜனங்கள் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டு ரட்சிக்கப்படுகிறாள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு தாங்கள் சரியாக செய்கிறோம் என்று நம்பிக்கொண்டும் அவர்களுடைய ஸ்தாபனங்கள் வளர்ந்து கொண்டு வருகின்றன என்று நம்பிக்கொண்டும் இருக்கிறார்கள். நிச்சயமாக. ஆனால் நம்பிக்கையின் ஒரு கதிர் கூட கிடையாது. அந்த தரிசனம் அதுவாய் இருக்குமானால் அது ஸ்திரீகளுக்கு எதிராக அவ்வளவு கடினமாய் இருந்தது. நாமும் அந்த மணி வேலைக்கே வந்துவிட்டோம். கதவு அடைக்கப்பட்டாயிற்று. போய்விட்டார்கள். புத்தகம் ஏற்கனவே அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதை சற்று சிந்தித்து பாருங்கள். முடிப்பதற்கு முன்பாக நான் இதை உங்களுக்கு கூறட்டும். நான் முடிக்கப் போகிறேன். தண்ணீர்களை எதிர்ப்பது குறித்து அயர்லாந்தில் அது கூறப்பட்டது. அந்த பெரிய மலையின் கரையோரமாக தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒரு கற்பாறை நெடுக இருந்தது. ஒரு நாள் ஒரு மனிதன் அந்த கற்பாறை வழியாக நடந்து போய் கொண்டிருந்தான். அது கடல் கொந்தளிப்பு உண்டாக கூடிய ஒரு நேரமாயிருந்தது. அந்த மலையின் மேல் ஒரு நல்ல மனிதன் ஜீவித்துக் கொண்டு வந்தான். அவன் இந்த கொந்தளிப்பை குறித்து நன்றாக அறிந்தவனாயிருந்தான். எந்தெந்த நாட்களில் கொந்தளிப்பு வர வேண்டியதா இருக்கிறது என்று அவன் அறிந்திருந்தான். எந்த நேரத்தில் கொந்தளிப்பு துவங்கும் என்றும் அவன் அறிந்திருந்தான். ஆனால் இந்த மனிதனுக்கோ அந்த நேரத்தை குறித்தெல்லாம் கவலைப்படாதவனாக இருந்தான். அவன் தன் சொந்த கருத்தினை உடையவனாக இருந்தான். அவன் ஒரு விளையாட்டு வீரன், சாமர்த்தியம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். ஆனால் அவன் கொந்தளிப்பு நேரத்தை அறியாதிருந்தான். அந்த தேசத்தை அவன் அறியாதிருந்தான். சந்திரன் தன்னுடைய முதுகை உலகின் பக்கமாக காட்டும் போது அதுதான் அடையாளத்தின் நேரம் என்பதை அவன் அறியாதிருந்தான். தேவன் தம்முடைய ஆவியை உலகத்திலிருந்து வேறு பக்கமாக திருப்பும் போது, சகோதரனே, உலகத்துக்கு அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டதாக இருக்கும். அந்த சந்திரன் மட்டும் அதன் ஸ்தானத்தை விட்டு அசைந்து போகுமானால் ஆதியாகமம் 1:1 ஆதியிலே இருந்தது போல பூமியானது தண்ணீரினால் மூடப்பட்டு விடும். ஆனால் சந்திரன் அங்கே இருக்கிறது. அது தன்னுடைய தலையை திருப்பும் பொழுது அலைகள் பாய்ந்து உள்ளோடி வரும். இந்த ஞானமுள்ள வயோதிப மனிதன் அதற்கு முன்பாகவே அந்த மலையின் மேல் ஜீவித்து வந்தான். எனவே கொந்தளிப்பு எந்த நேரத்தில் வரும் என்று அவன் அறிந்திருந்தான். இந்த மனிதனுக்கோ அது தெரியாது. அவன் அதை குறித்து சிந்திக்கவில்லை. அவன் அதை குறித்து கவலையும் படவில்லை. இந்த ஞானமுள்ள வயோதிபன் அவனிடத்தில் ஓடிப்போய், நல்ல மனிதனே, இதை தாண்டி போக துணியாதே, சீக்கிரமாக திரும்பி, அங்கே ஒரு சுவர் இருக்கிறது, அந்த சுவற்றின் மேல் உன்னால் ஏற முடியாது, நீ அடிந்து போவாய் என்று கூறினான். அடையாளங்கள் தெரிய ஆரம்பித்து விட்டன. கடுமையாய் அலைகள் மேலெழும்பும், உன்னால் திரும்பி வர முடியாது, இதையும் தாண்டி போகாதே என்றான். அந்த மனிதன் திரும்பி அவனை பார்த்து சிரித்து விட்டு, நீ போய் உன் வேலையை கவனி, என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு தொடர்ந்து நடந்தான். கொந்தளிப்பின் அலைகளில் அவன் சிக்கிக் கொண்டான். புரிகின்றதா? நாம் நினைப்பதை காட்டிலும் அது காலம் கடந்ததாக இருக்கலாம். புரிகின்றதா? அது உங்களை பிடித்துக் கொள்ளும். மேற்கொண்டு போகாதீர்கள் ஜனங்களே, நீங்கள் அதை செய்யாதீர்கள். நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று நீங்கள் எப்பொழுது விசுவாசித்து உண்டானால், இன்று காலையில் என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசித்து உண்டானால் ஒரு கால் ஏற்கனவே கால தாமதமாகி இருக்கலாம். அநேக வேத வாக்கியங்கள் அவிதமாய் அதை காட்டுகின்றன. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அதுதான் என்று நான் கூறவில்லை, எனக்கு தெரியாது. ஆனால் சற்று நோக்குங்கள். நான் சுமார் 10 பக்க குறிப்புகளை நிறுத்திவிட்டேன். அதை உங்களிடம் கூற எனக்கு பயமாயிருக்கிறது. புரிகின்றதா? பார்த்தீர்களா? திருவாளர் திருமதி உற்சவர்கள் அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள். இன்று காலை அவர்களை பார்க்கும்படியாக நான் போயிருந்த போது என்னால் அவர்களிடம் அதை கூற முடியவில்லை. அது வரைக்குமாய் போக முடியவில்லை. நான் இந்த வேத வாக்கியம் மட்டுமாய் கூறி மற்றதை அவர்களிடம் விட்டுவிடுவேன். ஏனென்றால் இது ஒலிப்பதிவாகின்றது என்று நான் சொன்னேன். அது போகும். இந்த செய்தியை கேட்டு ஜனங்கள் நகைப்பார்கள். அதெல்லாம் பரவாயில்லை. இந்நாட்களில் ஒன்றில் அது திரும்பி வர முடியாத ஒரு நிலைக்குள் ஆகிவிடும். தொடர்ந்து போய் வெறுமனை ஒரு சபை அங்கத்தினராக இருங்கள். உங்கள் தலைமையிலே வெட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் முகத்துக்கு வண்ணம் தீட்டிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து போங்கள். உங்களுக்கு வேண்டுமானால் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை 3 தேவர்களாக்கி அஞ்ஞானிகளாகுங்கள். தொடர்ந்து போங்கள். உங்கள் ஸ்தாபனத்தோடு கூட ஒட்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பமா இருந்தால் அப்படியே செய்யும். ஆவியில் நடனமாடினேன், அந்நிய பாஷைகளில் பேசினேன், அதை பெற்றுக் கொண்டேன் என்று நீங்கள் கூறுங்கள். சாசுகள் அதே காரியத்தை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். மந்திரவாதிகள் அந்நிய பாஷைகளில் பேசி அதை வியாக்கியானித்ததையும், அறியாத பாஷைகளில் எழுதி அதை வியாக்கியானித்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் மனித மண்டை ஓடுகளில் ரத்தத்தை ஊற்றி குடித்துவிட்டு பிசாசின் பெயரை அழைத்து ஆவியில் நடனமாடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அண்டவிடமாக முகமதியர்கள் ஆவியில் நடனமாடுகின்றனர். முடிவில் கூர்மையான உலைகளால் அவர்களுடைய விரல்களை கீறி கொள்கிறார்கள். ஒரு கூர்மையான கம்பியை எடுத்து முகத்தில் இந்த பக்கத்தில் சொருகி அந்த பக்கமாய் வெளியே இழுக்கிறார்கள். ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் கூட அதிலிருந்து வெளியே வந்து சொட்டுவதில்லை. இந்தியர்கள் 3 ஆழமுள்ள அக்னியில் சுமார் 4 தூரத்திற்கு வெறும் காலில் நடந்து போவார்கள். கரித்துண்டுகளை அதில் போட்டு நன்றாக விசிறி அதை கன நெருப்பாக்கி பின்னர் அதன் மேல் நடப்பார்கள். ஆனாலும் அவருடைய பாதங்கள் வந்து போவதில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்து என்று அப்படி ஒரு காரியம் இல்லை என்று மறுக்கிறார்கள். இல்லை இல்லை நண்பனே, வார்த்தை தான் அதை கூறுவது. ஜனங்களும் வார்த்தையும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். புரிகின்றதா? இயேசுவும் வார்த்தையும் ஒன்றாக இருந்தார். அவரே வார்த்தையாக இருந்தார். இயேசுவானவர் மனுஷருக்குள் ஜீவிக்கும் போது அது அந்த மனிதனையும் வார்த்தையும் ஒன்றாக ஆக்குகிறது. உங்களுடைய ஜீவியம் நீங்கள் யார் என்று கூறுகிறேன். தேவனுடைய நிலை கண்ணாடியில் உங்களையே நீங்கள் நோக்கி பார்த்து, இன்று காலையில் நான் எவ்விதமாய் காணப்படுகிறேன் என்று உங்களையே கேட்டுக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கும் போது
Today I say unto thee, yea, even I, the Almighty God, hath looked upon the earth today, seen the evil that this creation has been brought to. Yea, I see the sin that man this day is wallowing within. Yea, dost thou not know that I have done a great thing for thee? Yea, I have sent forth a man in this last day, yea, that he might be a mouthpiece unto this generation. But I say unto thee this day, my people, many have scoffed at his name. Yea, they have turned their backs upon the things that he has spoke. But I say unto thee, those that shall hear these words, I shall cause great blessings to all that have seen, for I am the Almighty God. I shall reward this day for those that shall sincerely receive these words.
Wandered far away from God, now I come in.
ஜெபியுங்கள், நீங்கள் எப்போதா ஜெபித்தால் இப்போது ஜெபியுங்கள். நீங்கள் தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கையில் நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். பாவத்தினால் ஏதாவது பாகம் உங்கள் இருதயத்தில் கடுமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றதா? இப்படியாக இருக்குமாயின் அதை நீக்கி போட இதுவே தருணமாக இருக்கிறது. இப்பொழுது இரக்கம் இன்னும் விடப்பட்டு இருக்குமானால் இப்பொழுது அதை செய்யுங்கள். அது அப்படியாய் அல்ல என்று நான் நம்புகிறேன். அது அங்கு இல்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் அப்படியாய் இருக்கக்கூடும் என்பது போல் காணப்படவில்லையா? நான் பேசி முடித்தவுடன் ஜனங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். அது உங்களுக்கு ஒரு சத்தமாய் இருக்கிறது என்றார். அப்படியா இருக்குமானால் உங்களுடைய ஜீவியத்தில் ஏதாகிலும் கருமையாக்கப்பட்டிருந்தால் இப்பொழுதே நீங்கள் பீடத்தண்டையில் வந்து நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கையிலே வரமாட்டீர்களா? அங்கே ஒரு சோர்வு இருக்குமானால், அங்கே ஒரு கரை இருக்குமானால் இப்பொழுதே இனி ஒருபோதும் அதை தள்ளி போடாதீர்கள். இப்படியா அல்ல என்று எதிர்பார்த்துக் கொண்டும் நம்பிக்கொண்டும் இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாய் இருக்கும். என் நாட்களில் ஒன்றில் இருக்கலாம், ஒரு கால் இன்றைக்கே அது இருக்கலாம். உங்களுடைய நாசியில் சுவாசம் இருக்கும் போதே கிரினாடாவை கேட்டுக் கொண்டிருப்பவர்களால் மட்டும் இங்கே என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை காண முடிந்தால் நலமாயிருக்கும். அவர்கள் அப்படியே ஒருவரில் ஒருவர் கூடுகிறார்கள். அழுது கொண்டு எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் பீடத்தண்டை வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சிறு பையனாய் இருந்தபோது நான் கண்ட தரிசனத்தின் வேலை இதுவாக இருக்கக்கூடுமோ? தோன்று போயும் துக்கமாயும் காணப்பட்டு அவர்கள் வருகின்ற வேலை இதுவாக இருக்குமா? நரகம் சரியாக இங்கேயே சிருஷ்டிக்கப்படுகிறதா? பீடங்களும் சுற்றுமுள்ள இடங்களும் எல்லாமும் இப்பொழுது நிறைந்திருக்கிறது. உங்களால் பீடத்தண்டையோ இவ்விடங்களிலோ இங்கு இருக்கின்ற இந்த நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியில் வர முடியாமற் போனாலும் அப்படியே அங்கேயே எழும்பி நின்று ஜனங்கள் அறியும்படியாக நான் நின்று கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். அன்றது முழங்காலில் இருங்கள். அதை செய்ய விரும்புகிறபடி நீங்கள் செய்யுங்கள். ஓ என்னே, உட்கார்ந்து கொண்டிருக்கிற யாரையுமே உங்களால் பார்க்க முடியாது. ஜனங்கள் எல்லா இடங்களிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை நான் கூறட்டும், தேவன் தவிர்ப்பாராக. இப்பொழுது நான் கூறினதை தேவன் நீக்குவாராக. நானும் யாவரும் இதை புரிந்து கொள்வோமாக. தேவன் நீக்குவாராக. இதை உள்ளாக வராத பிள்ளைகள் எனக்கும் உண்டு. எனக்கும் ரெண்டு குமாரத்திகளும் ஒரு குமாரனும் உண்டு. எனக்கு சகோதரர்கள் உண்டு. உள்ளே வராத ஜனங்கள் எனக்கு இருக்கிறார்கள். தகர்ந்து போயிற்று என்பது தேவன் நீக்குவாராக. இவைகளெல்லாம் வெறும் பாவனைகளாக இருப்பதாக. கிருபை போய்விட்டதா? இந்த காரியத்தில் கர்த்தாவே, நான் தவறாக இருக்கட்டும், இந்த தடவையில் நான் தவறாக இருக்கட்டும், இதனால் நான் என்று அல்ல, ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தாவே, இதை அறியும் கர்த்தாவே, இந்த கூட்டத்தாரை நான் ஜெபித்து உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில். இப்பொழுது எல்லாரும் ஜெபியுங்கள். அது அப்படியாகத்தான் இருந்தால் என்ன? இப்பொழுது அப்படியாகத்தான் இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் அதுதான் என்ன? நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் எந்த விதமாய் விரும்புகின்றீர்களோ அந்த விதமாய் ஜெபியுங்கள். இருக்குமானால் நாம் என்ன செய்வோம் நண்பர்களே? நாம் என்ன செய்வோம்? என்ன என்னத்தான் சம்பவிக்கப் போகின்றது? நேராக தேவனிடத்தில் கதறுங்கள். உங்களுடைய சொந்த பாணியில் ஜெபியுங்கள்.
ஓ தேவனே, உமது அன்பின் கரங்கள், ஓ கர்த்தாவே, நான் வீட்டிற்கு வருகிறேன். கர்த்தாவே, நீண்ட நாட்களுக்கு முன்பே நான் இதை செய்ய வேண்டும் என்றிருந்தேன். அதிகமாக நான் காத்திருந்து விட்டேனோ கர்த்தாவே, இதுதானோ முடிந்து விட்டதா? ஓ தேவனே, உமது அன்பின் கரங்களை விரித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஏதோ காரியம் இருதயம் அதற்காக கெஞ்சுகிறது கர்த்தாவே. இன்னும் ஒரு முறை திறவும் ஆண்டவரே. என்னுடைய பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தில் இருக்குமானால் இப்பொழுதே இடத்தில் பேசும் கர்த்தாவே. அதைதான் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளட்டும். தாய்வு கூர்ந்தது செய்வீராக. இயேசுவை அடையாளம் கண்டுகொண்ட போது அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஒரே மகன் கொலை செய்யப்பட்டது போன்று அவர்கள் அழுவார்கள் என்று வேதம் கூறுகின்றது. வானொலியில் கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, இக்கடிதத்தை சுற்றிலுமாய் நின்று கொண்டிருக்கிறவர்களே, உங்களில் அநேகர் இக்கடிதத்தின் மேல் உங்கள் தலைகளை சாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனாகிய கர்த்தாவே என் மேல் கிருபையாயிரும் என்று கூறுங்கள். நண்பர்கள் உத்தமமாக மறித்துக் கொண்டிருங்கள். நாம் எந்த நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தியுங்கள். நாம் எங்கே இருக்கிறோம்? இயேசுவே, எனக்கு தெரிந்துள்ள மேன்மையானதை நான் செய்துவிட்டேன். எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டேன். கர்த்தாவே, கிருபையின் கதவுகள் இன்னமும் திறந்திருக்கும்படியாக அருள்வீராக. இந்த நேரத்திலே உம்மை தேடுகின்ற நூற்றுக்கணக்கானோர் மத்தியில் எல்லா பாவக்களையும் நீக்கி போட்டு கர்த்தாவே அவர்களை இன்று உள்ளே எடுத்துக்கொள்ளும். இது யாரோ பேசுவது மட்டுமல்ல, ஆனால் வேத வாக்கியங்களே எங்களை இந்த வேலைக்கு கொண்டு வந்ததை நாங்கள் காண்கையில் நான் முழு இருதயத்தோடு வேண்டிக் கொள்கிறேன். அந்த நிலைமையில ஜனங்கள் இருக்கின்றதையும் சிறிய வயதில் நான் கண்ட அந்த தரிசனம் இப்பொழுது சிந்திக்கையில் கிருபையே பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு நரகமே இங்கிருப்பது போன்று இருக்கிறது. ஜனங்களும் கர்த்தாவே பயங்கரமான நிலையில் இருக்கிறார்கள். ஓ வல்லமை உள்ள தேவனே, இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட சபையின் மேலும் ஆசீர்வாதங்களை நீர் ஊற்றி யோசித்து கிடைத்தது போன்றும், யோவாவுக்கு கிடைத்தது போன்றும், இயேசுவுக்கு கிடைத்தது போன்றும், நித்தியமாய் இழக்கப்பட்டவர்களுக்கு அப்படி ஒன்று இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு சாட்சியின் ஊழியத்தை இவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவனே நான் ஜெபிக்கிறேன். மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து நேற்று நின்று என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று சாட்சி கூறுவதனால் அவர்கள் தாமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக முத்திரிக்க படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இவ்வேளையிலே எங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விரும்புகின்ற வண்ணமாக இப்போது ஜெபியுங்கள். ஒன்றும் அவசரப்பட வேண்டாம், எந்த அவசரமும் வேண்டாம். புத்தகத்தில் கடைசியாக போக வேண்டிய பெயர் நீங்களாக இருந்தால் என்னவாயிருக்கும்? நீர் இங்கே வந்து அவர்களுக்காக சிறிது நேரம் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது போதகரும் இப்போது உங்களோடு கூட ஜெபிக்க போகிறார். நான் பாடுகிறேன்.
As it were, this moment of time to be able to consider our ways before thee. My God, today from the depths of our soul we cry unto thee, Lord, in behalf not only of ourselves but one another. Let this, our God, be the time this morning, Father, when thou shalt, if thou hast yet extended mercy, Father, let it be that these who have this day forsaken all of their pride, fancy, and other things. Lord Jesus, today we pray that thou grant that the ones that are kneeling and bowing their head all over this building, oh God, let that voice from heaven speak this morning. Give an assurance, Lord. Let these men that are dying, men and women, Jesus, let us have this day the consolation of that day. witness coming down from heaven this morning. In the name of Jesus Christ, we are pleading, Lord, if there be yet an extension of mercy through the blood, let it be upon each one this morning, according to their coming. May it be so today, and may each one, Lord, satisfied this day, that thou being Almighty God, if this be the extension of mercy, let it be unto each one individually. Let it be now, Father, and let the peace of God that has always passed understanding, let it come again to waiting hearts.
Yes,
Lord. Let this be the hour.
Yes.
We believe that you have heard from heaven.
God grant it.
Whatever is in store for us, if it be over, then, Lord, we know what the final is.
Yes, Lord.
But if not, let the witness come.
Yes, Lord.
Let these that have come, let them find peace this day.
Grant it,
through
Lord.
Jesus Christ. And in his name we pray.
Lord Jesus, I pray that you'll save Becky and
Sarah. Becky, Sarah, Joseph, அவர்களையும் கூட நீ ரட்சியும் கர்த்தாவே.
Don't let this happen to my children, Lord.
வியாதிபடி செய்யும் கர்த்தாவே.
என்னுடைய
சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் இது சம்பவியாதிபடி செய்யும். இதை அழியும் கர்த்தாவே. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் ஏதோ காரியத்தை காண்கிறோம் கர்த்தாவே. இப்போது எங்களுக்கு முன்பாக நேரிடுகிறது ஒரு அசைவின் அடையாளமா?
புரிதமா
எங்களை உம்மண்டையிலே எடுத்துக் கொள்ளும் கர்த்தாவே. நாங்கள் உண்மை நேசிக்கிறோம். நீர் எங்களுக்கு தேவை. எங்களுடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆறுதலை தரும்படியாய் இருப்பதாக பிதாவே. இந்த மணிவேளையில் நாங்கள் உமக்கு சாட்சியா இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமே என்றால் இது சம்பவித்தாக வேண்டும் என்று நாங்கள் அறிவோம். முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் அதை சந்தித்தாக வேண்டும். இந்த அடையாளங்கள் யாவும் தோன்றுகிறது நாங்கள் காண்கையில் நாங்கள் கடைசி நேரத்தில் இருக்கிறோம் என்பதை அறிவோம். இந்த காரியமானது சம்பவிக்கும் என்றும் நாங்கள் அறிந்தோம். அநேக வரிசைகளாக சொல்லப்பட்டும் இருக்கிறது. எங்கள் வாசலண்டிலேயே தேவனுடைய மகத்தான கோபாக்கியின் வீதிகளின் வழியாக சென்று விருத்த சேதன மற்றவர்களை பாதிக்கின்றதையும் இப்பொழுது நாங்கள் காண்கிறோம். அந்த கதவின் மேல் ரத்தம் காணப்படவில்லையோ? அங்கே மரண தூதன் சந்திக்கின்றான். அவர்கள் தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இரக்கமின்றி தேவனற்றவர்களாய் ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாதவர்களாய் உயிரோடு செத்தவர்களாய் இருக்கிறார்கள். தேவனே, ரட்சிக்கப்பட்ட இவர்களுக்காக நாங்கள் உமக்கு எவ்வளவாய் நன்றி கூறுகிறோம். ரத்தத்தின் கீழாக உள்ளே இருப்பது எங்கள் இருதயங்களுக்கு என்ன ஒரு மகத்தான ஆசீர்வாதமாக இருக்கின்றது. இந்த வேளையிலே மரண தூதன் தேசத்தின் ஊடாக கடந்து சென்று ரத்தத்தின் கீழ் இல்லாதவர்களை எடுக்கிறான். அவர்கள் இரக்கமின்றி சாகிறார்கள். அது மோசேயினுடைய கடைசி இழுப்பாயிருக்கிறது. முதல் இழுப்பில் அவன் இஸ்ரவேலரோடு வாலிபமாய் பேசிக் கொண்டிருக்கிறவனாக இருந்தான். இரண்டாவது இழுப்பில் அவன் அவர்களை வீட்டுக் கொள்ளும்படியாய் சென்றான். மூன்றாவது இழுப்பு கடைசி செய்தியாயிருக்கிறது. அற்புதங்கள் செய்யப்பட்டு முடிந்து வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களோடு போகும் பாதையில் மோசே போய்க் கொண்டிருந்தான். ஓ தேவனே, இரக்கமாயிரும். நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது இதை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஜெபிக்கிறவர்கள், இரக்கத்தை பெற்றுவிட்டேன் என்று உணர்கிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம் என்று உணர்கிறவர்கள், எந்த விதத்திலோ நங்கோரும் பாய்ச்சப்பட்டிருக்கிறோம் என்று உணர்பவர்கள், நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்று விசுவாசிக்க கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உண்டு என்று சொல்லுபவர்கள், மறுபடியுமாக பிறந்து நான் ஒரு கிறிஸ்துவன் என்று அறிந்தவர்கள், இதில் எந்த சந்தேகமும் இல்லாதவர்கள், உங்களைத்தான் இரக்கம் வேண்டும் என்பவர்கள், இரக்கம் இன்னமும் உங்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள், நீங்கள் கிறிஸ்தவர்கள், ரத்தம் உங்கள் இருதயத்தில் பூசப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிப்பவர்கள், உங்களுக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசிப்பவர்கள் யாவரும் எழும்பி நில்லுங்கள். ஜனங்களாகிய உங்களிடத்தில் இந்த காரியத்தை குறித்து பேசுவது என்பது மிகவும் கடினமான காரியம். எல்லா இடத்திலும் ஜனங்கள் எழுந்திருக்கிறதை நான் காண்கிறேன். நான் அவ்வளவு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். இந்த காரியம் உண்மை என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த வண்ணமாய் இருக்கத்தான் வேண்டும். பாருங்கள், அது அந்த நிலைக்கு வந்தாக வேண்டும். அது இப்பொழுதேவாக இருக்கலாம். புரிகின்றதா? எல்லா வழியிலும் உலகமான தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஜனங்களோ இன்னுமாய் பிறத்துக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அழுது கதறுவார்கள், ஆனால் அது ஒரு நன்மையும் கொண்டு வராது. புரிகின்றதா? அவர்கள் போய்விட்டு இருப்பார்கள். பாருங்கள், எல்லாம் முடிந்து விட்டது.
இரக்கம் இனி இருக்க போவதில்லை. அது நினைவிருக்கட்டும். பரிசுத்த ஸ்தலம் புகையினால் நிறைந்திருந்தது. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை எடுக்கும் போது இனி அங்கே இரக்கமே கிடையாது. அதுதான் காரியம், எல்லாம் அவ்வளவுதான். பார்த்தால் அது இப்பொழுதே இருக்க கூடும் போல் முழுவதுமாக தோன்றுகிறது. ஒரு நாள் நமக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கலாம், ஒருவேளை இன்றே அந்த நாளாய் இருக்கலாம், ஒருவேளை நாளையா இருக்கலாம், ஒருவேளை இன்றிரவு கடைசி இரவா இருக்கலாம், ஒருவேளை இது கடைசி வருஷமா இருக்கலாம். எனக்கு தெரியாத நண்பர்களே, எனக்கு தெரியாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருபோதும் எனக்கு அறிவிக்கப்படாது. ஆனால் தேவன் அந்த கடைசி பெயரை எடுத்து ஜீவ புத்தகத்திலிருந்து அதை வீட்டுக் கொள்ளும் போது அதன் காரியங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. பாருங்கள், அதற்கு மேல் எப்படி இருந்தாலும் இனி ஒருவரும் இருக்க முடியாது. அங்கே அதற்கு மேல் இருக்க போவதில்லை, அவ்வளவுதான், அது முடிந்து விட்டது. அது உண்மை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? சரியா, அது உண்மையா இருக்கிறது. இப்பொழுது நாம் அதை உணர்கிறோம். இத்தனை வருஷங்களாக நான் பிரசங்கித்ததும் எச்சரித்ததுமான இந்த சபையாரையும் பார்க்கிறேன். இவர்களிடத்தில் இப்படிப்பட்டதான ஒரு செய்தியை திறமையற்ற விதத்தில் நான் கொண்டு வந்ததையும் பார்க்கிறேன். நினைவிருக்கட்டும், நீங்கள் இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் திறமையற்ற விதத்தில் இதை உங்களுக்கு கூறினேன். இன்னும் சில காரியங்களை கூறியிருந்தால் உங்களை துண்டு துண்டாக்கும்படியாய் உலுக்கி இருக்கும் பாருங்கள். ஆனால் அதை நான் தவிர்த்து விட்டேன். ஏனென்றால் எனக்கு நிச்சயம் இல்லை. நான் எங்கே காலடி எடுத்து வைக்கிறேன் என்று எனக்கே நிச்சயம் இல்லாது இருக்குமானால் நான் மெதுவாக காலடி எடுத்து வைப்பேன் பாருங்கள். ஆனால் நான் உங்களுக்கு கூறுகிறேன், கவனியுங்கள். நீங்கள் சந்தோஷமா இல்லையா? உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் செய்து உங்களால் நினைத்து பார்க்க கூடியது இதை காட்டிலும் மகத்தான ஏதாவது காரியம் இருக்க கூடுமா? இப்பொழுதே அது முடிஞ்சு போயிருக்குமானால் என்ன? எல்லாமே செய்து முடிக்கப்பட்டா இருந்தால் என்ன? நீங்கள் கூறலாம், ஓ சகோதரன் பிரண்ணம் ஒரு கால், ஆம் எனக்கு தெரியும், அவர்கள் தொடர்ந்து அப்படி செய்து கொண்டு போகலாம். ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். நான் அதை நன்றாக விளக்கி கூறி வேத வாக்கியங்களின் மூலமாக நிரூபித்திருக்கிறேன். பாருங்கள், உலகமானது தொடர்ந்து அந்த வண்ணமாகவே உருண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அது செய்து முடிக்கப்பட்டாயிற்று. புரிகின்றதா? புரிகின்றதா? பிரசங்கத்தின் புத்தியினை விளக்கப்பட்டு போனவர்களை ரட்சிக்கும் அது ஒரு மனிதனுக்கு புத்தியினமாய் இருக்கிறது. அது தேவனுடைய ஞானமாய் இருக்கிறது. புரிகின்றதா? தேவன் ஒரு ஆவியாய் இருக்கிறார். அவர் ஆவிக்குரிய வழிகளிலே கிரியை செய்கிறார். பாருங்கள், அவர் நம்பி இருக்கிறவைகள் அற்புதங்களாய் இருக்கிறது, அற்புதமான வழியாய் இருக்கிறது. ஆனால் நாமோ மாணவர்களாய் இருக்கிறோம், நாம் வரம்புக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். நமக்கு தெரியாது, ஆனால் நம்மால் எதை காணக்கூடுமோ அதையே நாம் நோக்கி பார்க்கிறோம். ஆனால் நமக்குள்ளாக ஏதோ காரியம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் ஜீவியத்தின் பகல் வெளிச்சத்தையே கண்டதில்லை என்றால், நீங்கள் இந்த அறையை விட்டு வெளியே போகும் போது இந்த அறையிலிருந்து ஒரு சூரிய வெளிச்சத்துக்குள்ளாக அல்லது ஏதோ காரியத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கீர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அது சூடா இருந்தது, உங்களால் அதை உணர முடிந்தது. அதை அறிவிக்க உங்கள் சரீரத்தில் புலன்கள் இல்லை என்றால் நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஓ, அதை பார்ப்பதற்கு புலன் இல்லை என்றால் பச்சையான மரங்களையும் இயற்கையையும் காண்பதற்கு வழியே இல்லை, உங்களுக்கு பார்வை இல்லை. ஒருவரும் ஒருபோதும் அதை உடையவர்களா இல்லை. ஏதாவது ஒன்றின் முன்பாக நீங்கள் இருக்கும் போது நீங்கள் அதை உணர்வீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அதை உங்களுக்கு அறிவிக்கும். அது சூரியன், அது பிரதிபலிக்கிறது, அது காரியங்களை நமக்கு காட்டுகிறது. நான் உங்களுக்கு கூற முடிந்தால் நீங்கள் அதை அறிவீர்கள். பாருங்கள், அது அங்கே இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் உங்களுடைய உணர்வுகளால் நீங்கள் அதை உணர்கிறீர்கள். சரிதானே? இப்பொழுது கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று நாம் அறிவோம். புரிகின்றதா? ஒருகால் நீங்கள் உங்களுடைய கண்களால் அவரை காண முடியாமல் இருக்கலாம். புரிகின்றதா? ஒருவேளை உங்களால் காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் தரிசனத்தின் மூலமாக அவர் இங்கே இருக்கிறார் என்று நான் கூறுகிறேன். நாம் அதை உணர்கிறோம். நம்முடைய புலன்களால் அறிவிக்க முடியாத ஏதோ காரியம் இங்கே இருக்கிறது என்று நாம் அறிவோம். கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று அதை ஆவியானவர் அறிவிக்கிறார். அவர் நம்மை மீட்டுக் கொண்டார் என்று நான் உணர்கிறேன். நம்முடைய பெயர்கள் அவருடைய புத்தகத்தில் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். கிறிஸ்தவ அன்பினால் நம்முடைய இருதயங்களை பிணக்கும், கட்டும், ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஏக சிந்தை உள்ளவர்களின் ஐக்கியம் மேலேயே உள்ளது போன்றே இருக்கிறது. நாம் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் அந்த வண்ணமாக உணர வேண்டும். பாருங்கள், நாம் ஒருவருக்கொருவர் அவசியம் அந்த வண்ணமாக உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். புரிகின்றதா? ஏனென்றால் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கையில் நாம் தேவனை நேசிக்கிறோம். கண்ட சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவதாக எப்படி கூற முடியும்? நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். அவர்கள் அவருடைய சேகரிகள் ஆகும் பொருட்டு அவருடைய சத்துருவுக்கும் அவருடைய ஜீவனை கொடுத்த அவருடைய அன்பை காட்டிலும் மேலான அன்பு எந்த மனிதத்திலும் இல்லை. நம்மை பிணைக்கிற கட்டி ஆசீர்வதிக்கப்படுவதாக என்ற பாடல் உங்களுக்கு தெரியுமா? அது மிகவும் அற்புதமாக இல்லையா? அந்த கட்டி ஆசீர்வதிக்கப்படுவதாக என்ற அந்த பாடலுக்கு சுருதியை சகோதரியை குறிப்பீரா? ஒரு நிமிடம் அது வாசிக்கப்பட
What if it's over?
அது எல்லாம் முடிந்து போயிருந்தால் என்னமாயிருக்கும்? மூன்றாவது இழுப்பு இழக்கப்பட்டு போனவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டியதாயிருந்தால்
என்ன?
எல்லா பாவனைகளும் இப்போது வெளிப்படையாய் வந்தால் என்னமாய்? நாம் உள்ளே இருக்கிறோம், நாம் உள்ளே இருக்கிறோம். அது அற்புதமா இல்லையா? என்ன ஒரு ஐக்கியம்! என்னவாக இருந்தது? ஏக சிந்தை உள்ளவர்களின் ஐக்கியம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. புரிகின்றதா? நாம் தேவனை ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரவும் பையனாக, ஒரு தூதை தூக்கிக் கொண்டு போகுவனாக, தேவனே இதை செய்யும் அதை செய்யும் என்று ஆக்க முயற்சிக்கின்றோம். இயேசு சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபியுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் பரலோகம் நம்மிடத்தில் கொண்டு வரப்பட்டது. நாம் பரலோகம் மட்டுமாக கொண்டு செல்லப்பட்டோம். இப்பொழுது நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்ற அந்த செய்தியை நாம் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நாம் நம்முடைய கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோமாக. ஒரு சிரிப்பும் இருக்கக்கூடாது. இது சிரிக்கிற நேரம் அல்ல. உத்தமத்தின் ஆழத்தோடு அந்த பாடல் இசைக்கப்படுகையிலே நாம் வேறு யாராவது ஒருவருடைய கரத்தை பற்றி குலுக்கி உத்தமத்தோடு கிறிஸ்தவனே தேவனுமை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுவோமாக. சகோதர நெவில் தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. 59 வருடங்கள் ஒரு நீண்ட பாதை. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை அவருக்கு நேராக உயர்த்துவோமாக. வருங்காலத்தில் என்ன இருக்கிறது என்று அறியாதவர்களாய், இந்த நேரத்தில் அறியாதவர்களாய், ஆனால் எல்லாம் முடிந்து விட்டதென்று அறிந்தவர்களாய், நாம் எல்லாருமாக சேர்ந்து நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. எனக்கு தெரியாது, என்னால் கூற முடியாது, என்னால் கூற முடியாது, எனக்கு தெரியாது. ஆனால் இன்று காலையில் வெளிப்படுத்தப்பட்ட உண்மையான காரியங்களை முன்வைத்தவர்களாய் நாம் கர்த்தர் கூறின விதமாக ஜெபிப்போமாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பதாக இருந்தாலும் கூட நாம் ஜெபிப்போம். புரிகின்றதா? நாம் அதை சேர்ந்து செய்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன்.
இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கினவாறு இருக்க அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு புறப்பட்டு போனார்கள் என்று வேதம் கூறுகின்றது. வேத வாக்கியங்களில் அவர்கள் அதை செய்தபொழுது நினைவிருக்கட்டும். அதேனென்றால் உட்பிரவேசிக்க இயேசு கிறிஸ்துவின் மூன்றாவது இழுப்பு ஊழியமானது ஆயத்தமாய் இருந்தது. எனவே அவர்கள் அவருடைய இரண்டாம் இழுப்பின் ஊழியத்தை சிலுவையில் அறிந்தார்கள். அதற்கு பின்னர் ஒரு சில மணி நேரங்கள் கழித்து இரக்கத்தை புறக்கணித்து இழக்கப்பட்ட ஆத்துமாக்களிடம் நரகத்துக்கு இறங்கி போய் அவர்களுக்கு பிரசங்கித்தார். என் விசுவாசம் உம்மையே நோக்கி பார்க்கிறது என்ற பாடலுக்கு சுருதி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய குமாரனும் கிருபையும் உங்கள் மேல் பிரகாசிக்கும்படி செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்திலும் வர இருக்கும் உலகத்திலும் உங்களோடு கூட இருப்பாராக. நித்திய ஜீவ காலமாயும் வர இருக்கின்ற யுகங்களின் காலங்களெல்லாம் நீங்கள் அவருக்கு சேவை செய்வீர்களாக. இது நேரமாய் இருக்குமாயின் நாம் அந்த ஸ்தானத்தை அடைந்து விட்டோம். நான் பிரசங்கித்தவைகளை குறித்து நான் வெட்கப்படவில்லை. நான் தரிசனத்தில் கண்ட பிரகாரமாக ஒவ்வொரு ஊழியக்காரனும் அவன் அவனுடைய மந்தையோடு கூட நின்று நியாயம் விசாரிக்கப்படுவதாக இருந்தால் நான் பிரசங்கித்த சுவிசேஷத்திற்காக நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். ஏனென்றால் பவுலும் மற்றவர்களும் பிரசங்கித்த அதே சுவிசேஷத்தையே நான் பிரசங்கித்தேன். உங்களுக்காக நான் சந்தோஷமாயிருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக் கொண்டதால் நான் சந்தோஷமாயிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று மாலையில் 7 மணிக்கு இங்கே சபையில் நான் உங்களை காண்பேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கலைந்து செல்லலாம்.